சகோதர நேவில், தங்களுக்கு நன்றி. நம்முடைய தலைகள் தாழ்த்தினவாறு நாம் சிறிது நேரம் ஜெபத்திற்காக அமர்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் கண்கள் கண்ட அனைத்திற்காகவும், எங்கள் காதுகள் கேட்ட அனைத்திற்காகவும் உமக்கு நாங்கள் துதியை ஏறெடுக்கிறோம். நீர் எப்பொழுதும் மகத்தான ஏகோவா தேவனாய் இருந்து வருகிறீர் என்றும், என்றென்றைக்குமாய் நீர் அவ்வாறே இருப்பீர் என்றும் நாங்கள் இன்று அறிந்துள்ளபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் குற்றமற்ற ரத்தம் சிந்துதலினால் நாங்கள் மீண்டும் உம்முடைய திவ்ய ஐக்கியத்திற்குள் வர சாத்தியமான இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ரத்தத்தின் மூலம் கிடைக்கப்பெற்ற பாவ நிவர்த்தியினால் நாங்கள் இப்பொழுது தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாயிருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நாங்கள் அவருக்கு ஒப்பாக அவருடைய சாயலில் நிற்போம் என்றும் வரைக்கும் அது ஒன்றே எங்களுக்கு போதுமானதாய் உள்ளது. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த மணி நேரத்தில் நாங்கள் இப்பிரபஞ்சத்தின் வெளிச்சத்தை தரித்துக் கொள்ள விரும்பவில்லை. எங்களுடைய ஆவி பரிசுத்த ஆவியின் மூலம் புதிதாகி நாங்கள் மறுரூபமடைய விரும்புகிறோம். அவர் வந்து எங்கள் ஜீவிதத்தை அவருடைய பாதுகாப்புக்குள் கொண்டு வந்து இப்பூமியில் நாங்கள் இருக்க போகும் எஞ்சியுள்ள நாட்களில் அவர் எங்களை வழிநடத்தி நாங்களும் அவருடைய மகத்தான நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த அருள் புரியும். இவை அனைத்திற்காகவும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் கூடியிருக்கும் இந்த இரவில் நீர் வருகை தருவீர் என்றும், நீர் வாக்குத்தம் செய்துள்ளபடி எங்களை சந்திப்பீர் என்றும் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். உட்காருங்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம், வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன் என்று தாவீது கூறினான் என்று நான் நம்புகிறேன். இன்றிரவு இங்கு இருப்பதற்காக நாங்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கத்தக்கதான எங்களுக்கு கிடைத்த இந்த மகத்தான தருணத்துக்காக நாங்கள் இதை ஒரு பெரிய சலாக்கியமாய் கருதுகிறோம். நாங்கள் சில வெளிநாடாக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அங்க சகோதரர்கள் வெளிநாடாவை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்களா என்று நாங்கள் அந்த அறைக்குள் எட்டி பார்த்தேன். ஒலிப்பதிவு இயந்திரம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, வெளிநாடாக்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. சரி, இவ்வாறு ஒலிப்பதிவு செய்யும் காரணம் என்னவெனில், செய்திகள் இக்கூடாரத்திலிருந்து ஒலிப்பதிவு செய்யப்பட்டு வெளியே அனுப்பப்படும் என்பதாக நான் வாக்களித்துள்ளேன். இந்த காலையை குறித்து நான் ஏதோ கூற விரும்புகிறேன். இன்று காலை பிற்பகலுக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம், கூட்டம் முடிந்த நேரத்தில் தானே இங்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது. உங்களுக்கு அநேகர் இங்கு இல்லாதபடினாலே தானே அதை நீங்கள் கேள்விப்படாமல் போனீர்கள். கூட்டத்தை முடிப்பதற்கென இந்த மேடையிலிருந்து நான் பேசிக் கொண்டிருந்தேன். சகோதரன் வேல் என்று நாம் இங்கு அழைக்கின்றதான அந்த சகோதரன் சிலருடன் கைகுலுக்கிக் கொண்டு கதவன் நின்று கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். அவருடைய மனைவி ஒரு அருமையான பதிவு செய்யப்பட்ட ஒரு நர்ஸாக இருந்தாள். சகோதரன் வே தேவனுடைய ஊழியக்காரர்களில் ஒருவர். அவர் வேறு பணியும் செய்கிறார். அவர் அநேக ஆண்டுகளாக ஒரு மிஷினரி ஊழியத்திற்கென வெளிநாடு செல்ல வேண்டும் என்று அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய அழைப்பின் பாரம் இருந்து கொண்டே இருந்தது. அதற்கென தேவனிடமிருந்து கட்டளை பெறும்படி அவரை தேவன் இங்கு கொண்டு வந்து அவர் இங்கு காத்திருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தார். சில நாட்களுக்கு முன்பு அவருடைய மனைவியுடனும் இவ்விஷயத்தை குறித்து நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன். இன்று காலையில் நான் எனக்கு ஒரு விதமான தன்மை இருப்பதாக நான் அறிவித்த போது சகோதரன் வேலுக்கும் அப்படிப்பட்டதான ஒரு தன்மை இருப்பதாக குறிப்பிட்டேன். இப்படிப்பட்ட ஒரு காரியம் ஜனங்களின் இடையே இருப்பது சர்வசாதாரணமானது. நான் இவ்வாறு அறிவித்து சற்று நேரத்துக்கெல்லாம் சகோதரன் வேவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் மறித்து போய் தரையில் விழுந்தார். அவருடைய மனைவி அங்கே இருந்ததை நான் கண்டே நான் கவனித்தேன். அநேகர் மறித்த போது நான் அவர்கள் பக்கத்தில் இருந்திருக்கிறேன். இதை குறித்து நான் சொல்ல வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வல்லமையும் குறித்து நான் பெருமை பாராட்ட விரும்புகிறேன். ஆனால் இந்த நேரத்தில் அவர் செய்யாத ஒன்றை குறித்து நான் பெருமையாக பேச முயலக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அநேக முறை இயேசு கிறிஸ்து மறித்தோரை உயிரோடு எழுப்பினதை நான் கண்டிருக்கிறேன். மருத்துவர்களும் அதற்கு சாட்சி பத்திரம் எடுத்துக் கொடுத்துள்ளனர். உதாரணமாக சற்று முன்பாக நடந்த கனெக்டிகட்டில் ஒரு கூட்டத்தில், அங்கே மிகவும் பிரம்மாண்டமான ஒரு பெயர் போன ஒரு அரங்கத்தில், அங்கே ஒரு வைத்தியர் டாக்டர் பேட்டன் என்பவர் ஒரு கிறிஸ்தவர் மேடையில் என்னோடு அங்கே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அங்கே ஒரு அருமையான பெயர் போன ஒரு கிறிஸ்தவ ஸ்திரீ, மிகவும் அழகானவள், அது மட்டுமில்லாமல் ஒரு பணக்காரியும் கூட. அவள் என்னுடைய இடது பக்கத்துக்கு பக்கமாக உட்கார்ந்து கொண்டிருந்தாள்.
அப்போது நான் ஜெப வரிசையை அடைத்தேன். நான் உடனடியாக கவனித்தது என்னவென்றால், அந்த ஸ்திரீயானவள் உடனடியாக, யாராவது ஒருவருடைய இருதய துடிப்பு நின்று விடுமாயின் நீ உன்னுடைய கண்களை மூடிக்கொள்ளலாம், ஆனால் நீ அதிர்ச்சியிலே மறிப்பாயானால் உன்னுடைய இருதய துடிப்பு நின்று போகிற நேரத்தில் தானே கண்விழிகள் பின்பக்கம் திரும்பி அதன் வெள்ளை பாகம் முன்னால் தள்ளி வரும். அவள் அங்கே மறித்து கீழே விழும்போது அதை கவனித்தேன். அவர்கள் உடனடியாக அங்கே ஒரு வைத்தியரை வரவழைத்தார்கள். அவர் ஓடி வந்து அவளுடைய நாடியை பார்த்தார். அவர் தலையை அசைத்துவிட்டு தன்னுடைய கரத்தை அவளின் மேல் வைத்து அவருடைய காதுகளை அவருடைய இருதயத்தின் மேல் வைத்து அவள் மறித்து விட்டாள் என்று சொன்னார். அந்த ஸ்திரீயின் மகள் கூச்சலிடத் தொடங்கினால் அது கூட்டத்திற்கு தடங்கலாயிருந்தது. நான் கூட்டத்தை தொடர்ந்து நடத்தினேன், ஏனெனில் இந்த விஷயத்தில் தேவனிடத்திலிருந்து எனக்கு எந்த வார்த்தையும் கிடைக்கவில்லை. எனவே நான் தொடர்ந்து கூட்டத்தை நடத்தினேன். அவர்கள் ஏதோ பிரண்ணாமை அழைக்கலாம் போன்று என்று சொன்னார்கள். அவர் இப்பொழுது ஜெப வரிசையில் இருக்கிறார், ஆகவே அவர் இப்பொழுது வகையத்தில் இருக்கிறார், அவரை கூப்பிட வேண்டாம் என்பது போல இருந்தது. அவர்கள் அப்பொழுது சின்ன பிரண்ணாமை இங்கே கூப்பிடுங்கள், அது வந்து பில்லி. அங்கே மறித்தது ஒரு ஸ்திரீயாக இருந்தபடியால் அவன் அங்கு வர விரும்பவில்லை. யாரோ மறுத்து விட்டார் என்றால் ஜனங்களுக்குள்ளாக தானே ஒரு பெரிய சந்தேகம் எழுகிறது. அது ஒன்றுமில்லை, அங்கே ஒன்றுமில்லை. ஆனால் ஜனங்கள் அதை விரோதமாக நினைக்கிறார்கள். அந்த நபர் அங்கே இல்லை, அவர் கடந்து போய்விட்டார். அந்த ஸ்திரீ அங்கு மறுத்து போனதினால் அவளை சுற்றி அங்கு போக பில்லி பயந்தான். அப்போது உடனடியாக பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் பேசினார். நான் அந்த இடத்திலே திரும்பி அவள் இருக்க இடம் மட்டுமாக நான் நடந்து வந்தேன். நான் அவள் இருக்கிற இடத்துக்கு வரும்படியாக நான் ஆரம்பித்த போது பரிசுத்த ஆவியானவர் பேசினார். அப்பொழுது நான் மேரி என்று சொன்னேன். அவள் ஆம் சகோதரன் பிரணாம் என்றாள். அவள் நன்றாக இருந்தாள். அதற்கு முன்பாக அவள் எங்களை கண்டதே கிடையாது. முதன்முறையாக அவள் கூட்டத்திற்கு வந்தாள். 4 அல்லது 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஷவானாயின் இடத்தில் நடந்த கூட்டத்தில் ஓர் இரவு நான் ஆயுதங்கள் வைக்கப்படும் ஸ்தலத்திலே பேசினேன். அப்பொழுது கூட்டமான திரளாயிருந்தது. அப்பொழுது 80 வயது நிரம்பிய ஒரு வயது பெறும் அவருடைய அழகிய மனைவியும் அவர்கள் விசுவாசத்தில் லூதரன்கள். அங்கிருந்த புகழ்பெற்ற லூதரன் ஆலயத்திற்கு அவர்கள் செல்வது வழக்கம். அதன் பெயர் இப்பொழுது எனக்கு நினைவுக்கு வரவில்லை. அமெரிக்காவிலே மிக அதிகமான லூதரன்கள் அந்த ஒரு இடத்திலேயே கூடி வருவார்கள். அது மட்டுமல்லாமல் அவர் அங்கத்தினர்கள் அதிகமாக உடைய சபை அது. அந்த லூதரன்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பெரிய தேசமாக அது இருந்தது. நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே இந்த வயதுபெரின் தலை இந்த விதமாக பின்னால் சரிவதை நான் கவனித்தேன். அவர் கைகள் கீழே விழுவதையும் அவர் முன்பாக போய் நாற்காலியிலே விழுந்து மறித்து போனார். அவருடைய மனைவி கிரிச்சிட்டு, யாராகிலும் எனக்கு உதவி செய்யுங்கள், யாராகிலும் உதவி செய்யுங்கள் என்று சத்தமிட தொடங்கினார். நான் எல்லாரும் அமைதியுடனே உங்கள் அமெரிக்கையில் இருங்கள் என்று சொன்னேன். பாருங்கள், தேவனிடத்திலிருந்து வருகின்ற ஒரு வார்த்தைக்காக நான் காத்துக் கொண்டிருந்தேன். நான் பீடத்து அழைப்பை விடுக்க போகும் அந்நேரத்தில் தான் சாத்தான் தன்னை வெளிப்படுத்தினான். நான் பீடத்து அழைப்பை கொடுக்கும் நேரத்தில் குழந்தைகளும் கூட சத்தமிட்டு அழுவதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? அது சாத்தான். உங்களில் ஆவிக்குரியவர்கள் அதை என்னதென்று புரிந்து கொள்வீர்கள். தேவன் அந்த வயோதிபரின் பெயர் என்னவென்பதை எனக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய பெயரை கூப்பிட்ட மாத்திரத்தில் அவருடைய உயிர் திரும்ப வந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அநேகருக்கு இப்படி ஜீவனை கொடுக்கிறதை நான் கண்டிருக்கிறேன். மெக்சிகோவில் அந்த சிறு குழந்தை காலை 9 மணிக்கு மறித்து 11 மணி இடையிலே அது உயிர் பெற்றது. மருத்துவர்கள் அது உண்மை என்று சாட்சி பத்திரத்தில் கையொப்பமிட்டுள்ளனர். அந்த அலுவலகத்தில் அந்த பிள்ளை சுமார் 9 மணி அளவில் மறித்து போயிற்று. நிமோனியா என்று நான் நினைக்கிறேன். நான் அறிந்த மட்டில் அந்த பிள்ளை இன்னும் ஜீவிக்கின்றது. அது ஏறக்குறைய 30,000 அல்லது 40,000 ஜனங்களுக்கு முன்பு சம்பவித்தது. இன்று காலையில் சகோதரன் வே அமர்ந்திருக்கும் போது அவரை கணித்தேன். அவர் இங்கு வந்து அமர்ந்திருந்தார். ஆனால் அவர் இங்கு எங்கேயோ நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது நாங்கள் குளோரி குளோரி ஹல்லேலூயா என்று பாடிக்கொண்டு கைகளை குலுக்கிக் கொண்டிருந்தோம். ஆரடைப்பு அவரை தாக்கிய போது நான் அவரை கவனித்தேன். அவருடைய தலை பின்னாக சாய்ந்தது. சகோதரன் வேவுக்கு சாதாரணமாக மயக்கம் போன்று ஒன்று வருவதே கிடையாது. அவர் பின்னிட்டு விழுவதை நான் கண்டேன். பதிவு செய்யப்பட்ட நர்ஸாகிய அவளுடைய மனைவி அவருடைய கை நாடியை பரிசோதித்தாள். அவள் கூச்சலிட்டாள். அவர் உயிர் போய்விட்டது. அப்பொழுது நமது சபைக்கு வரும் ஒரு கருப்பு சகோதரி நாஷ் இன்னும் மற்றவர்களும் முன்னாக ஓடினார்கள். சகோதரி வே நான் அங்கு வரும்படியாக அவள் மேடையை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். நான் எல்லாரும் அமைதியாயிருங்கள், உங்கள் ஆசனங்களில் அமர்ந்திருங்கள் என்றேன். இப்படிப்பட்ட காரியங்களில் ஒருபோதும் உணர்ச்சி வசப்படக்கூடாது, புரிகின்றதா? பிசாசு அதை தான் செய்ய விரும்புகிறார். சற்று பொறுமையாயிருந்து அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். யாராகிலும் மகிமைக்குள் பிரவேசித்தால் நல்லது. நாம் யாவரும் ஒரு நாளில் செல்லத்தான் வேண்டும். அப்படி சம்பவிப்பது ஒரு சபையை காட்டிலும் வேறு சிறந்த இடம் ஒன்றுமில்லை, தேவனுடைய வீட்டில். ஆனால் அந்த மனிதன் பின்பக்கமாக திரும்பினார். அவர் ஏதோ மயக்கமோ அல்லது ஏதோ சம்பவித்ததாக என்று நான் எண்ணினேன். ஆனால் அவருடைய தலை இந்த விதமாக திரும்பி இருந்தபோது நான் அவரை கண்டேன். அவருடைய கண்களின் கீழ்பாகம் முன்னால் தள்ளி இருந்தது. உன்னால் கண்களை மூட முடியாது. அந்த நிலையில் நீ உன் கண்களை வைத்துக் கொள்ள முடியாது. இருதயம் நின்று போவது அதை செய்யும். நான் இந்த விதமாக குறுக்கே போன போது யாரோ தயவுள்ள ஒரு மனிதன் அவருடைய தலையை வைக்கும்படியாய் எதையோ பொருத்தினார். அங்கே அவருடைய கால்களும் கைகளும் எல்லாமுமாய் மரத்து போயிற்று. இருதயம் நின்று விட்டது. அவருடைய முகம் ஒரு கருஞ்சிவப்பாய் என்னுடைய கோட்டு நிறம் போன்றாயிற்று. அவருடைய கண்கள் பின்னால் சொருகி இருந்தன. எனக்கு மாரடைப்பு என்றால் என்னவென்று தெரியும். அது என்ன செய்யும் என்றும் எப்படி திரும்பும் என்றும் எனக்கு தெரியும். வேறு யாராவது அதை எப்பொழுதாவது கண்டிருக்கிறீர்களா? ஆக நான் என்னுடைய கரத்தை அவருடைய நாடியின் மேல் வைத்தேன். ஒரு மரப்பலகையின் மீது இருப்பது போன்று உணர்ந்தேன். ஒன்றுமே இல்லை. அவருடைய நாடி துடிப்பை பரிசோதித்த அவருடைய மனைவி ஒரு பதிவு செய்யப்பட்ட நர்ஸ் இதோ இருக்கிறாள். அங்கே நாடி துடிப்பே இல்லை. அந்த ஒரு நாள் நான் சகோதரன் வேயுடன் வகையறுத்தலின் போது அவருடைய இறுதிய துடிப்பு சரியாக இல்லை என்று உணர்ந்தேன். அதுதான் இது என்று நான் நினைத்தேன். ஆகவே நான் என் கரத்தை அவர் மேல் வைத்தேன். அருமையான தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த சகோதரனுடைய ஆத்மாவை அவருடைய ஜீவனை மறுபடியுமாய் நான் அழைக்கிறேன் என்று நான் சொன்னேன். கர்த்தராகிய யெகோவா அறிவார். அவருடைய வேதாகமும் எனக்கு முன் இருக்கு. அப்பொழுது அவருடைய நாடி துடிப்பை பார்க்க அவர் கரத்தை நான் பிடிக்க நான் உணர்ந்தது. நான் சொல்வது தவறாய் இருக்குமாயின் நான் நியாய தீர்ப்பின் நாளிலே இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறேன். அவருடைய நாடி துடிப்பானது வேகமாக 4 அல்லது 5 நிமிடங்களுக்கு அடித்தது போல உணர்ந்தேன். பம் 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 என்று போய்விட்டது. பின்பு பம் 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 என்று ஆரம்பித்து விட்டது. என்னிடம் ஏதோ சொல்வதற்காக அவர் தன்னுடைய வாயை திறக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார். அவருடைய வாயை ஒன்றுபடுத்த முயற்சித்து ஏதோ சொல்ல பிரயாசித்து ஒரு விதமான உடலல் போன்று இருந்தது. என்று வார்த்தைகள் வெளிவந்தன. அதன் பின்பு அவர் ஏதோ மறுபடியும் தூங்கப் போவது போன்று எனக்கு காணப்பட்டது. நான் இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருந்தேன். மறுபடியும் அவர் நாடி துடிப்பை பரீட்சித்து பார்த்தேன். அது சாதாரணமாக அடித்துக் கொண்டிருந்தது. பின்பு நான் அவரை பார்த்தேன். அவரே என்னை மேல் நோக்கி பார்த்தார். அவர் ஏதோ ஒரு விதமாக இருப்பதை அவர் பக்கத்தில் இருந்து கண்டேன். அவர் எங்கிருக்கிறார் என்று அறியாதிருந்தால், ஆனால் அவருடைய நாடி சாதாரணமாய் அடித்துக் கொண்டிருந்தது. தேவன் அவருடைய ஜீவனை திரும்பவுமாக அவருக்கு அளித்தார். எனவே நான் இதை இயேசு கிறிஸ்துவின் கனத்திற்காகவே சொல்லுகிறேன். அவர் அதே தேவனாயிருக்கிறார். இன்று காலையில் என்னுடைய நேரத்தை காட்டிலும் அதிகமாக பிரசங்கித்து சோர்ந்து களைத்து போனேன். அங்கே 2 காரியங்கள் இருக்கக்கூடும். ஒன்று, அவர் களைத்து போயிருக்க வேண்டும், அல்லது எனக்கு ஒரு விதமான தன்மை இருக்கிறது என்று நான் பேசின போது நான் சொல்வது போன்று ஏதோ சகோதரனை குழப்ப வேண்டும் என்பதற்காக அல்ல. அந்த விதமான ஒரு தன்மை எனக்கு இருக்கிறது என்று நான் அறிக்கையிட்டேன். இன்றிரவு இக்கூட்டத்தின் மத்தியில் எத்தனை பேருக்கு இந்த விதமான தன்மை இருக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களா என்று கேட்டால், பார்க்க போனால் எல்லா கைகளும் உயரும் என்று நான் நினைக்கிறேன். இது வகையறுத்தினால் நான் சொன்னேனா இல்லையா என்பதை சற்று சகோதரன் வே அறியும்படியாக நான் செய்யட்டும். ஒரு விதமான தன்மை உங்களுக்கு இருப்பதாக அறிந்துள்ளவர்கள் தங்கள் கைகளை உயர்த்துங்கள், பார்க்கலாம். அங்கே பாருங்க, புரிகின்றதா? நான் அப்படி கூறியதால் நான் அவரை கடிந்து கொண்டேன் என்று சகோதரன் வே ஒரு கால் நினைத்து அந்த அதிர்ச்சியால் இந்த நிலைக்குள் ஆனவரோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. கர்த்தராகிய இயேசுவானவர் அவரை திரும்பவுமாக கொண்டு வந்தார். இந்த தேவனைத்தான் நான் நினைக்கிறேன். அந்த பெரிய பரிசுத்தவானாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் பிரதிநிதியாக இருந்தான். ஒரு நாள் இரவு அவன் நீண்ட நேரம் பிரசங்கித்து கொண்டிருக்க ஒரு மனிதன் கீழே விழுந்து அவனுடைய உயிர் அவனை விட்டு போயிற்று. பவுல் அவன் மேல் அப்படியே படுத்து அவனை அடைத்துக் கொண்டு கூடியிருந்தோரை பார்த்து அவனுடைய ஜீவன் அவனுக்குள் இருக்கிறது என்று சொன்னான். இப்பொழுது நான் நினைக்கிறேன், அது நமக்கும் அல்லது இதற்கு முன்னர் நீங்கள் ஒரு கால் இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவர் என்பதை காணாமல் இருந்தால் உங்களுக்கும் நிரூபணமாயிருக்கிறது. ஒரு கால் இதுதான் காரணமாயிருக்கலாம். இன்று பிற்பகல் நான் அதை குறித்து சிந்திக்க பிரயாசித்தேன். அதாவது நான் இங்கே நின்று கொண்டு என் முழு இருதயத்தோடு சரியாக சத்தியத்தை சொன்னேன். எனக்கு இருந்த தன்மையை குறித்து சொல்லி என்னுடைய வெளிப்படையான அறிக்கையை செய்தேன். ஏனென்றால் என்னுடைய உள் மனப்பான்மை ஜனங்களின் பால் மாறும்படியாக உங்களை ஜெபிக்க கேட்டு அதன் மூலம் கர்த்தர் செய்தது போன்று நானும் செய்ய வேண்டும் என்பது. அவர் இன்னமும் என்னை வெளியூர் ஊழியங்களுக்கு அனுப்புகிறார் என்பதை உறுதிப்படுத்தும்படி, அவர் இன்னமும் யாதியஸ்தரை சுகப்படுத்த முடியும் என்றும் மறுத்தோரை உயிரோடு எழுப்ப முடியும் என்றும் காட்டும்படியாக இச்சம்பவம் நடந்தேறும்படியாய் அனுமதித்தார். இது நான் எதை பிரசங்கித்து வந்தேனோ அதையும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சியாக அறிவித்தவர்களையும் உறுதிப்படுத்தியாக நடந்ததை ஒழிய வேறொன்றுமில்லை. தேவன் சகோதரன் ராபர்சனிடமும் மற்றொரு சகோதரனிடமும் சொன்னதற்கு ஏதோ ஒவ்வி போகின்றதா இருக்கிறது. அதற்காக நாம் அவரை நேசிக்கிறோம். சகோதரன்வே இன்றிரவு நம்முடன் இருப்பதற்காக நாம் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். நம்முடைய சகோதரனோடு தேவன் இன்னும் அவருடைய வேலையை நிச்சயமாய் முடிக்கவில்லை. இல்லை என்றால் அவர் இன்று காலையில் கடந்து போயிருப்பார். சகோதரன் வே செய்யும்படியா ஏதோ காரியம் இருக்கின்றது. சகோதரன் வே, உங்கள் ஜீவியத்திலும் உங்கள் மனைவியின் ஜீவியத்திலும் தேவன் வைத்துள்ள அவருடைய திட்டத்தை உங்களுக்கு காட்டும்படியாக சபையோர் அனைவரும் நானுமாக ஜெபிக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறோம். அது வாய்க்கும் மாத்திரத்தில் உங்களை அதிலே பொருத்துவார். சகோதரன் வே, அவர் அதை செய்வார் என்று நான் நிச்சயம் உள்ளவனாயிருக்கிறேன். நாங்கள் எல்லாரும் கிறிஸ்தவர் என்ற முறையில் சகோதரன் வேக்கு நன்றி உள்ளாயிருக்கிறோம். சபையாரை செய்தானே, அவரும் சகோதரி வேயும் கர்த்தருக்குள் அவர்களுடைய ஸ்தானத்தை அவர்களுடைய ஜீவியத்தின் ஊழியத்தில் கண்டு கொள்வார்கள் என்று ஜெபிப்போம். இப்பொழுது அது மட்டுமில்லாமல் சகோதரன் வேயுடன் நான் பேச வேண்டும் என்றிருந்தேன். அவருடன் பேசி அவருடைய நடந்து கொள்ளுதல் அல்லது என்ன சம்பவித்தது என்று அறியும்படியாக நான் சற்று நேரம் முன்னதாகவே வந்தேன். அவருக்கு தெரியவே இல்லை, அது வெறுமனே போய்விட்டது. அவர் அப்படியே கீழே விழுந்து மறித்து போனார். அவ்வளவுதான். இக்கட்டிடத்தில் உள்ள யாராகிலும் அர்கன்சாவில் நடக்க இருக்கின்ற கூட்டங்களுக்கு போகின்றீர்களா என்று நான் கேட்கும்படியாக அவர் விரும்புகிறார். அது ஒரு சிறிய கூட்டமாய் இருக்கும், ஒரு சகோதர ஐக்கியமாய் இருக்கும் என்று நினைக்கிறேன். அது எங்கேயோ ஒரு காட்டு பகுதியில் மேலாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த கூட்டத்தில் அநேக பேர்கள் இருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் வெளிப்படையாய் சொன்னால் நான் அந்த கூட்டத்திற்கு வருவேனோ என்று கூட அவர்கள் இன்னும் அறியார்கள். புரிகின்றதா? அவர்கள் அதை அறிந்து கொள்வதற்கு முன்பாக என்னுடைய நண்பர்கள் ஒருவேளை அங்கே சுற்றுப்புறத்தில் உள்ள நண்பர்கள் ஓர் இரண்டு இரவுகள் அங்கே இருக்கலாம். அர்கன்சாவில் உள்ள என் நண்பர்களும் கூட என்னை அங்கே அறிந்தவர்கள். அந்த கூட்டத்திற்கு வருவார்கள். ஆனால் யாராவது அங்கே போவீர்கள் என்றால் உங்கள் வண்டியில் இடம் உண்டு என்றால் சகோதரன் வேயும் உங்களுடன் வர மிகவும் சந்தோஷம் உள்ளவராக இருப்பார். அவர் யாருக்கும் பாரமாய் இருக்க விரும்பவில்லை என்றும் அவர் அங்கே இருக்கும் போது தனக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் அவரே பொறுப்பேற்றுக் கொள்வார் என்றும் அறிவிக்கும்படியாய் அவர் கேட்டுக்கொண்டார். யாராகிலும் செல்வார்களாயின் நான் போவது தேவனுக்கு பிரியம் அல்லது நான் அங்கே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று நான் அறிந்து கொள்ள அது ஒரு அடையாளமாய் இருக்கும் என்றார். ஆக இதோ இங்கே மூலையில் உட்கார்ந்து கொடுக்கின்ற சகோதரன் வேயை நீங்கள் யாவரும் அறிவீர்கள். அப்படி யாராவது போவதற்கு எத்தனித்து ஒரு இடமும் மீதியாய் இருக்குமாயின் அவர் உங்களுடன் வர விருப்பமாய் உள்ளார். வேண்டிய கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இரவு அல்லது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் திரும்பி வருவேன். ஒரு கால் சகோதரன் நேவில் காலையில் ஞாயிறு பாடசாலை எடுப்பாராயின் அது முடிந்த பிறகு கூடுமானால் இன்னொரு செய்தியை ஒலிப்பதிவு செய்யலாம் என்றிருக்கிறேன். சரியாய் சொல்ல வேண்டுமானால் நான் உங்களுடைய ஜீவியம் சுவிசேஷத்திற்கு தகுதியாய் உள்ளதா என்ற பொருளின் பேரில் பேசலாம் என்றிருக்கிறேன். அதாவது உங்களுடைய ஜீவியம் சுவிசேஷத்திற்கு தகுதியாய் உள்ளதா, அந்த அர்த்தத்தை தான் நான் சொல்லுகிறேன். உங்களுடைய ஜீவியம் சுவிசேஷத்திற்கு தகுதியாய் உள்ளதா? கர்த்தருக்கு சித்தமானால் நான் அதை ஒலிப்பதிவு செய்ய வேண்டும் என்றிருக்கிறேன். இப்பொழுது இன்றிரவும் கூட ஒரு ஒலிப்பதிவு செய்ய போவதாக நான் அறிவித்துள்ளேன். பாஸ்டர் அவர் இன்னும் பிரசங்கிக்காமலேயே என்னை வெறுமனே பேசும்படியாய் மேடையில் விட்டுவிட்டார். அப்படியானால் அது எனக்கு தெரியாது. அவர்கள் அங்கே ஒலிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்றபடியால் உங்களில் யாருக்காவது களைப்பாகி வெளியே சற்று போய் வருவோம் என்று விரும்புவீர்களே ஆனால் உங்களால் முடிந்தவரை அமைதியாக செய்யுங்கள். ஏனென்றால் இங்கே பொருத்தப்பட்டிருக்கின்ற ஒலிபெருக்கிகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை, எனவே எந்த சிறிய சத்தத்தையும் பதிவு செய்துவிடும். அகில உலக ஊழியத்திற்காக இவைகள் பதிவாகின்றன. இன்றிரவு நான் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க பரிசுத்த மத்தேயுவின் சுவிசேஷம் 24 பரிசுத்த மத்தேயுவின் சுவிசேஷத்தின்படி 24 வேத வார்த்தைகளை நாம் 32 வசனம் முதல் வாசிக்க ஆரம்பிப்போம். அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்கிளைகள் தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையும் ஒரு மனுஷனும் அறியான் இல்லை, பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், என் பிதா ஒருவர் தவிர. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இப்பொழுது நாம் இன்றிரவு வாசித்ததில் நாம் வாசிக்கின்றோம், இந்த அதிகாரத்தின் முதல் பகுதி, சீஷர்கள் அவரை மலையின் மேல் தனியே அழைத்துக் கொண்டு போய் அவரிடத்தில் சொன்னதாக நாம் வாசிக்கின்றது. உலகத்தின் முடிவின் அடையாளம் என்ன? உம்முடைய வருகையின் அடையாளம் என்ன? இந்த தேவாலயத்தின் மேல் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி எப்பொழுது இடிக்கப்படும்? இப்பொழுது அவர்களுக்கு அவர் பதிலளிக்கின்றார். இங்கே முதலாம் வசனத்தில் பாருங்கள், இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்படுகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அவர் மலையின் மேல் உட்கார்ந்த பொழுது, மன்னிக்கவும், பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். பாருங்கள், அவர்கள் மூன்று கேள்விகளை கேட்டார்கள். அவர் மூன்று கேள்விகளுக்கும் திருப்பி பதிலளித்தார். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எப்பொழுது இடிக்கப்படும்? உம்முடைய வருகையின் அடையாளம் என்ன? உலகத்தின் முடிவின் அடையாளம் என்ன? நாமில் அநேகர் இவை எல்லாவற்றையும் அவருடைய வருகையுடன் இணைக்கும் தவறை சகோதரராகிய நாம் செய்கிறோம் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அவரை நோக்கி கேட்ட மூன்று வித்தியாசமான கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கிறார். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்படும் காலம் எப்பொழுது வரும்? இது எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்குரிய அடையாளம் என்னவாயிருக்கும்? உலகத்தின் முடிவு எந்த விதமாயிருக்கும்? பாருங்கள், மூன்று வித்தியாசமான கேள்விகள். அவர் கேள்விகளின் ஒன்றுக்கு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி இடிக்கப்படும் என்பதை குறித்து பதிலளிக்கிறார். அதன் பின்பு அவர் அந்த கேள்வியை முடித்த பின்னர் அவருடைய வருகையின் அடையாளத்தை குறித்து ஆரம்பிக்கிறார். அதற்கு பின்னர் அவர் உலகத்தின் முடிவிற்கு போகிறார். இப்பொழுது கவனிக்கவும், நான் இன்றிரவு பேச விரும்புகின்ற காரியங்களில் ஒன்று அவருடைய வருகையின் அடையாளமாக பிரகாசிக்கும் சிகப்பு விளக்கு என்பதே. நாம் இன்றிரவு நோவாவின் நாட்களை குறித்து பார்க்க போகிறோம். அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். அன்றொரு நாள் இது என்னை கவர்ந்தது. ஆக நான் இதை குறித்து பேசி ஒலிப்பதிவு செய்ய முயற்சிக்கலாம் என்று எண்ணினேன். பேசும்போது குறிப்பிடுவதற்காக நான் அநேக வேத வாக்கியங்களை குறித்து வைத்துள்ளேன். இந்த கேள்வியை நம்முடைய கர்த்தராகிய இயேசுவிடம் கேட்கப்பட்டது. அவர் தம்முடைய வருகையின் அடையாளத்தை அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர் உடனடியாக இதை சொன்னார். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்றார். அதன் பின்பு அவர், அத்தி மரத்தினால் ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்களை தோன்றும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். ஆகவே இவைகள் சம்பவிக்க நீங்கள் காணும் போது அல்லது இவைகள் நிறைவேறும் போது காலம் சமீபித்திருக்கிறது என்று அறியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்றார். எந்த சந்ததி? இன்றிரவு நாம் பேச போகும் சத்தியத்தை விற்று விலகி போகும் நிலையை காணும் சந்ததி. ஆகவே என்னுடைய பேசும் பொருளை அவருடைய வருகையின் சிகப்பு விளக்கு என்பதனை நாம் நினைக்கும் போது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருப்பதை அது எனக்கு ஞாபகமூட்டுகிறது. ஒரு மனிதரோ அல்ல ஜனங்களோ நம்மில் அநேகருக்கு உள்ளது போன்று ரயிலை பிடிக்க நாம் காத்திருப்பது போன்று, வண்டி வருவதை நம்மால் காதால் கேட்க முடியாது அல்லது அதை காண முடியாது, ஆனால் உனக்கு தெரியும் அது வரும் நேரம் என்று. ஒருவேளை அறிவிப்போன் சற்று தாமதமாகிவிட்டது என்று சொல்லலாம். சரியாக அந்த நேரத்தில் வருகிறதில்லை, ஆனால் எப்போது வரும் என்று நமக்கு தெரியாது, ஆனால் சீக்கிரத்தில் வந்துவிடும். நாம் நம்முடைய பாக்கெட்டுகளில் கையை போட்டுக்கொண்டு ஸ்டேஷனில் உள்ளாபிக் கொண்டு அல்லது நம்முடைய சூட்கேஸின் மேல் உட்கார்ந்து கொண்டு அங்கு போய் வேர்க்கடலையை வாங்கி தின்று கொண்டு அல்லது அங்குள்ளவர்களிடம் பேசிக் கொண்டிருப்போம். ஆனால் திடீரென்று ஏதோ சம்பவிக்கின்றதை நாம் காண்கின்றோம். தண்டவாள பாதையிலிருந்து சப்தம் உண்டாகின்றது. உடனே கை காட்டி மரம் கீழே செல்கின்றது. சிகப்பு விளக்கு எரிய ஆரம்பிக்கின்றது. அது என்ன? ரயில் வண்டி சமீபத்தில் இருக்கிறது. உன்னுடைய காதால் கேட்க முடியவில்லை என்றாலும் உன்னால் அதை காண முடியவில்லை என்றாலும் அந்த பிரகாசிக்கின்ற சிகப்பு விளக்கும் கீழ்முகமாக இருக்கின்ற அந்த கை காட்டி மரமும் அது உள்ளே வருகின்றது என்பதனை நமக்கு காட்டுகின்றது. நீ அந்த வண்டியில் போக வேண்டியவனா இருப்பாயானால் கையில் இருக்கும் வேர்க்கடலை பொட்டலத்தை தூக்கி எரிந்துவிட்டு உன்னுடைய சம்பாஷணையை நிறுத்திவிட்டு உன்னுடைய பெட்டிகளை கரத்தில் எடுத்துக்கொண்டு ஆயத்தமா இருப்பாய், அல்லது நீ விட்டுவிடப்படுவாய். ஏனென்றால் அது வெறுமென உள்ளூரில் நிறுத்துகிறது. ஒரு சில வினாடிகளுக்கு மட்டும்தான் அந்த வண்டி போய்விடும். நீ இன்னமும் சம்பாஷித்துக் கொண்டே வீதியில் இருக்கும் அயலகத்தாரிடம் பேசிக் கொண்டே இருப்பாயானால் நீ விட்டுவிடப்படுவாய். அவர் நெருக்கத்தில் வந்துவிட்டார் என்பதனை காட்டும் அறிகுறி பிரகாசித்துக் கொண்டு இருப்பதை நாம் காணும் போது எவ்வளவு அதிக கவனமாயிருக்க வேண்டும். சீக்கிரத்தில் அந்த பழைய சுவிசேஷ ரயில் வண்டி கடந்து போக போகின்றது. பிரகாசிக்கும் அடையாளம் என்ற இந்த பெரிய பாடத்தை குறித்து இன்றிரவு நாம் தியானிக்கும் போது நம்முடைய கர்த்தரானவர் மலையின் மேல் உட்கார்ந்து இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும் நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாருடைய நாட்களிலும் நடக்கும் என்று சொன்னார். இந்த காரியங்களில் ஒரு சிறு பகுதியை நாம் திருப்பி பார்த்து இந்த நாட்களில் ஏதாகிலும் நோவாவின் நாட்களுக்கு ஒத்ததா இருக்கின்றதா என்று பார்ப்போம். அப்பொழுது நாம் கர்த்தர் சொன்னதான அந்த நாட்களில் நாம் இருக்கிறோமா இல்லையா என்று சொல்ல முடியும். நோவாவின் நாட்களை போன்று ஏதாவது ஒத்திருக்கின்றதா என்று பார்ப்போம். இதை நாம் செய்யும்படியாக நாம் ஆதியாகமத்திற்கு திரும்பி நோவாவின் நாட்களுக்கு போக வேண்டியவளா இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னோடு கூட செய்வீர்களானால் வேத வாக்கியங்களை ஆதியாகமம் 6 திருப்புங்கள். அது வெள்ளத்தின் நாட்கள். அந்த நாட்களின் நிலைமைகளையும் ஒழுக்கங்களையும் நாம் 6 பார்க்கலாம். இப்பொழுது நாம் அந்த நாட்களை இந்த நாட்களோடு ஒப்பா இருக்கின்றதா என்று வாசித்து பார்த்து ஒப்பிட்டு பார்ப்போம். கவனியுங்கள். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி முதலாவது வசனமே அந்த நாள் நெருக்கத்தில் உள்ளது என்று நிச்சயத்தோடு பிரகாசிக்கின்ற விளக்காய் இருக்கிறது. ஏனென்றால் சரித்திரத்தில் இந்த நாட்களுக்கு ஒப்பாய் ஒரு நாட்கள் இருந்ததில்லை. அதாவது இவ்வளவு ஜனங்களும் இன்றைக்குள்ளது போன்று இவ்வளவு சீக்கிரமாய் பலுகி பெருகிக் கொண்டு நாம் இருக்கக்கூட இடமில்லாத அளவுக்கு பெருகுகிறார்கள். இவ்வளவு ஜனங்கள் இந்த பூமியினில் பலுகி கொண்டு போய் விஞ்ஞானம் கூட சொல்லுகிறது. இந்த விதமான பலுகி பெருகுதல் தொடர்ந்து போய்கொண்டே இருக்குமானால் இன்னும் 20 உலகத்தில் சாப்பிடுவதற்கு ஜனங்களுக்கு ஆகாரமே இல்லாமல் போய்விடும் என்று இதை வெளியிட்டது ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்று நான் நினைக்கிறேன். அதாவது ஜனங்களுக்கு ஆகாரமே கிடைக்காது. அவர்கள் இவ்வளவு வேகமாக பலுகி பெருகுகின்றனர். நாம் சுற்றுமுற்று பார்ப்போமானால் ஒரு காலத்தில் வனாந்திரமாக இருந்த இடங்கள் எல்லாம் இப்பொழுது பட்டணங்களாக இருக்கிறது. அப்படி இருந்தும் கற்ப தடையானது என்றென்றைக்கும் இல்லாத அளவிற்கு இன்று மும்முரமாய் இருக்கிறது. சிகாகோவில் இந்த விதமாய் சொன்னார்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த எண்ணிக்கைகள் தவறாக சொல்லவில்லை என்று நம்புகிறேன். பதிவு செய்யப்பட்ட கேஸ்கள் மாத்திரம் சிகாகோவில் மட்டும் 60 30,000 கருச்சிதைவுகள். ஒவ்வொரு 60 பதிவு செய்யப்பட்ட கருச்சிதைவு கேஸ்கள். பதிவு செய்யப்படாத கேஸ்களை குறித்து என்ன பாருங்கள். ஒரு 40 ஜனத்தொகை கொண்ட ஒரு பட்டணத்தில் அப்படியானால் முழு உலகிலும் எவ்வளவு இருக்கும்? அப்படி இருந்தும் கூட ஜனத்தொகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்தியாவில் ஆண்களுடைய சரீரத்தில் சிகிச்சை செய்து அவர்கள் கருத்தரிக்க முடியாதவர்களாய் ஆக்க முயற்சிக்கிறார்கள். பிள்ளைகள் பெற முடியாதவர்களாக்குகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அவ்வளவாய் பெருகுகிறார்கள். இப்பொழுது இந்தியாவில் ஜனத்தொகை 47 சீனாவை குறித்து என்ன? அங்கே அதிகரிப்பு மிகுதியாயிருக்கின்றது. ருஷியாவிலும் உலகத்தின் அநேக பாகங்களிலும் கூட பூமியின் மேல் மனுஷர் பெருக துவக்கின போது பாருங்கள்.
இப்பொழுது நாம் வெள்ளத்தின் காலத்திற்கு செல்வோம். அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகின்ற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர்கள் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திலோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். ஓ, என்ன ஒரு பொருளை நாங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளோம், புரிகின்றதா? நீங்கள் முதலாவதாக கவனிக்க வேண்டிய காரியம், தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தர்ய பொருளாய் கண்டார்கள். நான் முழு உலகத்தையும் இதற்கு சுட்டி காட்டுகிறேன். நான் சிந்தித்து பார்த்ததில் அந்த நாட்களில் பெண்களுக்குள்ளே அழகாக இருந்ததை போன்றது ஒரு நாட்கள் இருந்ததே கிடையாது. வயல் சென்ற ஆண்களும் பெண்களும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஞாபகப்படுத்த முடிந்தால் ஒரு அழகான பெண்ணை பார்ப்பதே அபூர்வமாயிருந்தது. ஆனால் இன்றைக்கோ அழகாயிராத பெண்களை காண்பது அரிதாயிருக்கிறது. அது ஏனென்றால் அவர்கள் தலைமயிரை கத்தரித்துக் கொண்டு அழகு சாதனங்களை உபயோகித்து மாமச உணர்ச்சிகளை தூண்டும் ஆடைகளை அணிவதனாலே அவர்களை அது அந்த விதமாக காட்சியளிக்கின்றார்கள். இன்னொரு காரியம், வேத வாக்கியங்களின்படி காலத்தின் கரமானது அதை திரும்பி வரச் செய்தது. ஸ்திரீகள் தொடர்ந்து சௌந்தரியமாய் காணப்படுகின்றது, அதிகரித்துக் கொண்டே போகின்றது. ஒரு சிறு பையனாய் நான் பள்ளியில் இருந்ததை என்னால் நினைவு கூர்ந்து அப்படியே திரும்பிய நாட்களின் வருகின்றதான சிறு பையன்களையும் சிறு பெண்களையும் பார்க்க முடிகின்றது. நான் வாலிபனாய் இருந்த போது இருந்த பெண்களை நினைத்து பார்த்து இந்நாட்களின் பெண்களை நோக்கினால் எனக்கு நினைவிருக்கிறது, ஒரு பெண் தான் அழகுள்ளவளாய் காணப்படுவார். 25 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரே ஒரு அழகான சிறந்த பெண் இருப்பாள். அவளுடன் வெளியில் செல்ல எல்லா வாலிபர்களும் போட்டியிடுவார்கள். ஏனெனில் அவள் தான் அந்த கூட்டத்தில் அழகியில் சிறந்த ராணி. ஒருவேளை ஒரு முழு பட்டணத்திலும் அப்படிப்பட்ட பெண்கள் 1 அல்லது 2 பேர்தான் இருப்பார்கள். இப்பொழுதோ எல்லா காரியமும் எல்லாரும் அழகாகிவிட்டார்கள். அது வேத வாக்கியங்களை நிரூபிக்கும்படியாக இருக்கிறது. காலம் சமீபமாக இருக்கிறது என்று ஒரு சிவப்பு விளக்கு பிரகாசிக்கின்றது. அவர்கள் அழகு சாதனங்கள், உதட்டு சாயம் போன்றவர்களை கண்டுபிடித்துள்ளார்கள். ஸ்திரீயானவள் உண்மையாகவே சௌந்தரியமாய் இல்லை, இருந்த போதிலும் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் உபயோகப்படுத்தி அவள் தன்னை அழகாக்கிக் கொள்ளலாம். மேக்ஸ் ஃபேக்டர் கம்பெனி இரவு பகலாக தயாரிக்கிறது. அமெரிக்காவில் 1 வருஷத்துக்கு ஸ்திரீகள் தங்களை அழகுபடுத்திக் கொள்ள செலவழிப்பது சாப்பாட்டிற்காக செலவழிப்பதை காட்டிலும் அதிகமாக செலவழிகின்றது. அது உண்மைதான். நம்முடைய பெண்களை அழகுபடுத்திக் கொள்ள ஒவ்வொரு வருஷமும் எத்தனை கோடி செலவாகிறது என்பதை நான் மறந்து போனேன். இப்பொழுது நான் அதற்கு எதிராக ஒன்று சொல்லவில்லை. இப்பொழுது நான் காலம் சமீபித்திருக்கிறது என்று அந்த பிரகாசிக்கும் விளக்கு அறிவிக்கிறது என்பதை நான் காட்டுகிறேன். இயேசு தாமே நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும் என்று சொன்னார். பாருங்கள், அதே காரியம் கவனியுங்கள். ஜனங்கள் பெருக துவக்கின போது அநேக ஜனங்கள் மனுஷகுமாரிகள் சௌந்தரியம் உள்ளவள் என்று கண்டு தேவகுமாரர் அவர்களுக்குள்ளே தங்களை பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இப்பொழுது அது என்னுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, நான் இதை வேதத்திலிருந்து வாசிக்கிறேன். அங்கே இயேசுவானவர் ஆதியாகமத்திற்கு போய் இந்த நாட்களை ஒப்பிட்டு பார்க்கும்படியாக சொல்கிறார். ஜனத்தொகையின் பெருக்கமும் பெண்களுடைய அழகும் இப்பொழுது அது ஒரு பெரிய அடையாளமாயிருக்கிறது. இப்பொழுது எச்சரிக்கை, யெகோவாவின் எச்சரிக்கை, 3வது வசனம். கர்த்தர் சொன்னார், இந்த காரியம் சம்பவித்ததற்கு பிறகு நினைவிருக்கட்டும், பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை எழுதினார். இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவரின் முழு நிறைவாயிருந்தார். அவர் பரிசுத்த ஆவியை கொண்டு மாத்திரம் பேசினார். வேத வாக்கியங்கள் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டன. ஆதியாகமம் 6 எழுதின அவரே தான். மத்தேயு 24 காலம் சமீபமாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள திரும்பவுமாக ஆதியாகமம் 6 போய் அதை ஒப்பிட்டு பார் என்று சொல்லியுள்ளார். பூமியின் மேல் ஜனங்கள் பெருகுதல், கர்ப்பத்தடை இது போன்ற காரியங்கள் இருந்தும் கூட அதை கட்டுப்படுத்த கூடாமல் போயிற்று. அது அதே விதமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். இந்த கவனியங்கள், பெண்கள் மிகவும் சந்திரம் உள்ளவர்களாயும் அழகாயும் இருக்கிறார்கள் என்ற ஒரு நேரம் அங்கே திடீரென்று வந்தது. அதை இதனோடு பொருத்தி பார்த்து நிரூபிக்க கூடும். நம்முடைய மூதாதையோர் இந்த தேசத்தை கடந்து வந்ததை காட்டும் ஒரு படத்தை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். நான் அந்த பெண்ணின் பெயரை என்னால் சொல்ல முடியவில்லை. அவளுடைய பெயர் பிரான்சிஸ்கோ துவங்கி பாஸ்டன் வரை அந்த தேசத்தில் மிகுந்த அழகு வாய்ந்தவள் என்று அறியப்பட்டுள்ளாள். நான் நினைக்கிறேன் அதுதான் அவள் பெயர் என்று. அநேக வருஷங்களுக்கு முன்னர் அவளுடைய சொந்த காதலனாலே காட் ஜாக்சனினால் அவள் கொல்லப்பட்டாள். அந்த தேசத்திலேயே அவள் மிகுந்த அழகுள்ளவள் என்று. நீ அவளுடைய படத்தை பார்ப்பாயானால் நீ அவளை பார்க்கவே மாட்டாய். அந்த காலத்தில் வீதியில் இருந்ததற்கு ஒரு மாதிரியை போன்று அவள் காணப்படுவாள். ஏனென்றால் எந்த விதத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் எந்த ஒரு ஸ்திரீயையும் படம் எடுத்து பார்ப்பீர்களானால் இவளை காட்டிலும் 3 மடங்கு அழகாய் காணப்படுவாள். தெருவில் இன்றைக்கு போய்கொண்டிருக்கின்ற எந்த ஸ்திரீயாக இருந்தாலும் சரி, பாருங்கள் பெண்களுடைய அழகு அது அதிகரித்துக் கொண்டே போகிறது. பின்பு நம்முடைய பெண்கள் அதை உணர்கின்றார்களா என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். அக்காரணத்து நிமித்தமாகத்தான் நான் இந்த ஒலி நாடாவை பதிவு பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் அழகாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். ஆனால் நீங்கள் இயற்கையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் வெளி தோற்றமாய் அப்படி இருக்க நாங்கள் விரும்பவில்லை. அழகான இந்த பெண்களில் சிலரை சிறிது நேரம் ஒரு தொட்டியில் அழுத்தி கழுவினால் கொஞ்சம் வித்தியாசமாய் காணப்படலாம். உடுத்த வேண்டிய விதமாய் அவர்களை உடுத்துங்கள். ஆனால் அவர்கள் அதை செய்கிறதில்லை. எவ்வித வித்தியாசமானதை உன்னால் அவர்களுக்கும் சொல்ல முடியாது. இன்னும் சிறிது நேரத்தில் நாம் அதை குறித்து பார்க்க போகின்றோம். ஆனால் இதுதான் அந்த சிகப்பு விளக்கின் சுடர். நினைவிருக்கட்டும், ஜனங்கள் பூமியின் மீது பெருக துவக்கி பெண்கள் சௌந்தர்யமானார்களானால் அதுதான் அந்த மணி வேளை, அது அந்த மணி நேரமாயிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை. நீங்கள் அந்த உறுதியான பிடிப்பை பார்த்தீர்களா? என் ஆவி, நீங்கள் தேவனுடைய கருத்தை காணுகிறீர்களா? மனுஷ குமாரத்திகள் சௌந்தர்யம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அதன் பின்பு அவர் சொல்கிறார், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவனுடைய நாட்களை நான் பகிர்ந்து கொடுக்கிறேன் என்று. இப்பொழுது 4வது வசனம், அந்நாட்களில் ராட்சதர்கள் பூமியில் இருந்தார்கள். இன்று தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். நீங்கள் கவனித்தீர்களா? விவாகத்தை குறித்து அது ஒன்று சொல்லவில்லை. கவனியுங்கள், தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோடு கூடினர். விவாகத்தை குறித்து ஒன்றும் சொல்லப்படவில்லை. மூல கிரேக்கு பாஷையிலே அதை எடுப்பீர்களானால் வார்த்தையினுடைய அர்த்தம் அதை இங்கே எங்கோ எழுதி வைத்திருக்கிறேன். 3வது வசனம், ஆங்கிலத்தில் தங்களுக்கு மனைவிகளை தெரிந்து கொண்டனர் என்று எழுதியிருக்கிறது. இன்று பிற்பகல் நான் கிரேக்கு வேதாகமத்தை தேடி பார்த்தபோது மனைவிகளை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள் என்று எழுதியிருக்கவில்லை. அதில் மனைவிகள் அல்ல, தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லுகிறது. தமிழிலும் அப்படியே எழுதியுள்ளது. நீங்கள் வேண்டுமானால் கிரேக்க வேதாகமத்தை பரிசோதித்து இது சரியா இல்லையா என்பதை கவனியுங்கள். தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள், மனைவிகள் அல்ல. அவர்கள் இருக்கிற வண்ணமாக அவர்களை சுயாதீன காதலர்கள் இன்றைக்குள்ளது போன்று, வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால் இந்த நாட்களில் இருப்பது போன்று அவர்கள் அந்த நாட்களில் காதலர்களாக இருந்தார்கள். அவர்கள் தங்க விருப்பப்படி சென்று அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த பெண்ணையும் தெரிந்து கொண்டார்கள். தேவகுமாரர்கள் இப்பொழுது அந்த ஆண்களும் பெண்களும் விழுந்து போன தேவ தூதர்கள் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனால் அது தவறு என்று காட்டுவதற்காக, அது முற்றிலும் தவறு. தேவ தூதர்கள் ஆண்களாகவோ அல்லது பெண்களாகவோ இருந்ததாக வேதத்தில் எங்கும் எழுதப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் ஒரு பெண் தேவதூதனாக இருந்ததாக ஒருபோதும் வேதத்தில் எங்கும் பேசப்பட்டில்லை. இதை பற்றியதான வேதாகம குறிப்பு வேண்டுமானால் மத்தேயு 22:30 அதை நீங்கள் பார்க்கலாம்.
பெண் தேவதூதன் என்று அப்படி ஒரு காரியமும் இல்லவே இல்லை. அக்காரணத்து நிமித்தமாகத்தான் ஒரு பெண் பிரசங்கி தூதன் என்றால் தூதை கொண்டு வருவன் என்று அர்த்தம். ஒரு தூதன் என்றால் தூதை கொண்டு வருபவன், அப்படி ஒரு காரியம் இல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் பாருங்கள், அந்நாட்களில் உள்ளது போலவே அவர்கள் அதை இந்நாட்களில் மாற்றியிருக்கிறார்கள். நான் சில சரித்திர வாயிலான குறிப்புகளை இங்கு எழுதி வைத்திருக்கிறேன். இன்னும் சில நிமிடங்களில் நாம் அதற்கு வரலாம். கவனியுங்கள், அந்த நாட்களில் இருந்த பெண்கள், நோவாவி நாட்களில் அவர்கள் பேச்சே அந்த பெண்களை பற்றின பேச்சாக தான் இருந்திருக்க வேண்டும். பாருங்கள், தேவகுமாரர்கள், சேத்தினுடைய குமாரர்கள், காயினுடைய குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்களாக கண்டார்கள். ஏன்? அவர்கள் பொல்லாதவர்களாக இருந்தார்கள், அவர்கள் காயினுடைய குமாரத்திகளாக இருந்தார்கள். தேவகுமாரர்கள் மனுஷ குமாரத்திகளை சௌந்தரியம் உள்ளவர்களாக கண்டு அவர்களை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள். அப்படி செய்த போதுதான் தேவகுமாரர்கள் தேவனிடத்தில் தங்களுக்கு இருந்த ஸ்தானத்தை விட்டு விழுந்து பெண்களின் பின்னே அழுகிறவர்களானார்கள். அது இன்றைய காலத்தின் ஒரு காட்சியாக இல்லை என்றால் என்னவா இருக்கும் என்று எனக்கு தெரியாது. அது உண்மைதான். மனிதன் நம்முடைய சபைகளை கூட இன்றைக்கு பாருங்கள், நீ விரும்புகின்ற எதையும் நோக்கி பாருங்கள், அதை கவனியுங்கள். எங்கு பார்த்தாலும் அந்த நாட்களில் அழகான பெண்கள் காணப்பட்டார்கள். மனிதன் அவைகளுக்கு அடிமைகளாகி விட்டார்கள் என்று சரித்திரம் சொல்லுகின்றது. மனிதன் உண்மையாகவே பார்க்க போனால் அவர்களுக்கு அடிமைகளாகி விட்டார்கள். ஏனெனில் அவர்கள் அழகாயிருந்தார்கள். சொல்ல போனால் இவர்கள் பெண்களுக்கு கோயில்களை கட்டி அவர்களை கும்பிட்டார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள், அவர்கள் அந்த நாட்களில் பெண்களின் மாம்சத்தையும் ரத்தத்தையும் வழிபட்டனர். அதுதான் சரித்திரம். அதை இந்நாட்களோடு ஒப்பிட்டு பாருங்கள் என் சகோதரனே. இன்றைக்கும் அதேதான் காரியம். மனிதன் உண்மையாகவே பெண்களை கும்பிடுகிறான். ஏன், நம்முடைய சொந்த நாட்டிலும் கூட ஜனாதிபதி கென்னடியை காட்டிலும் திருமதி கென்னடியை இரு மடங்கு நினைக்கப்படுகிறார். அது உண்மைதான். நீ ஒரு மனிதனை குறித்து எப்பொழுதும் பேசுவாய் என்றால் அவனுக்கு ஒரு கவர்ச்சியான மனைவி இருப்பதால் தான், அவ்வளவுதான். இப்பொழுது அவர்கள் அதை சொல்லுகிறதெல்லாம் காரை ஓட்டுகின்றதை குறித்து. பெண்கள் பத்திரமாக ஓட்டுகிறார்கள் என்று கூறப்படுவதை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்களா? அது தவறு. ஏனென்றால் நான் சொல்லுகிறேன் என்ன காரணம் என்று. நானும் பில்லியும் முதல் தரமான நிலைமையில் இந்த ஐக்கிய நாடுகளை கடக்கும் போது எங்களுடைய காரில் ஒரு வரைபடத்தை வைத்து அதில் ஒரு பக்கத்தில் பெண் என்றும் இன்னொரு பக்கத்தில் ஆண் என்றும் எழுதினோம். ஒவ்வொரு முறை ஒரு பெண் தவறு செய்யும் போதும் பெண்களின் பக்கத்தில் குறித்தோம், ஒரு ஆண் தவறு செய்யும் போது ஆணின் பக்கத்தில் குறித்தோம். ஏறக்குறைய 300 பேர் அவர்களில் ஒரு வீதியின் பக்கத்தில் இருந்து குறித்தோம். இதை நாங்கள் பூபு என்று அழைப்போம். நீங்கள் ஆச்சரியப்படலாம். அதில் 280 பெண்களும் 19 ஆண்களுமாயிருந்தார்கள். ஆனால் அது ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் அதை போலீஸ் கோர்ட்டுகளுக்கு கொண்டு போகிறதில்லை. ஆனால் உங்களுக்கு ஏன் என்று தெரியுமா? போலீஸ் ஒரு அழகான பெண்ணை கைது செய்யாது, 1000-ல் 1 செய்வார்கள். நிச்சயமாக அவருடைய தொலைபேசி எண்ணை எடுத்துக்கொண்டு அவளை கைது செய்ய மாட்டார்கள். அந்த விதமாகத்தான் தஸ்தாவேஜுகள் அதை காட்டவில்லை என்றால் அதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. புரிகின்றதா? ஏனென்றால் அன்று நோவாவின் காலத்தில் இருந்தது போன்றுதான் இன்றைக்கு மனிதன் இருக்கிறான். பெண்களின் அழகிற்கு தலை வணங்குகிறார்கள். அது சரிதான். புரிகின்றதா? ஓ என்ன, பெண்கள் தங்களை கவர்ச்சியாய் காண்பித்து அந்த கவர்ச்சியை அவர்கள் வழிபட்டார்களே, ஆனால் அது கேவலமாய் அந்த நாட்களில் இருந்திருக்கும். இதை செய்வதில் இக்காலத்து பெண்களை அவர்கள் மிஞ்சி போய் இருப்பார்கள் என்றால் நான் அந்த காலத்தில் ஜீவிக்கவில்லை என்பதற்காக சந்தோஷப்படுகிறேன். இக்காலத்து பெண்களைப் போலவே அக்காலத்து பெண்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். கவனியுங்கள், வேதம் அவர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள் என்று சொல்கிறது. இப்பொழுது அது முறைப்படி தேவைதான். நிச்சயமாக விவாகமானது கனம் பொருந்தியது. ஒரு மனிதன் ஒரு மனுஷியை விவாகம் பண்ணுகிறான், அது கனம் பொருந்தியது, அது தேவனால் நியமிக்கப்பட்டது. ஆனால் மனிதனானவன் இன்னொருடைய மனைவியோ அல்லது வேறு யாரோ வாலிபமான ஒரு ஸ்திரீயை தெரிந்து கொள்ளுதல், அல்லது அவள் யாராயினும் சரி ஏதோ ஒரு பெண் அவளுடன் சென்று தன்னுடைய விவாக உடன்படிக்கையை உடைத்து தவறாக ஏதோ காரியத்தை செய்வது என்ற நேரம் வரும்போது தேவனுடைய பார்வையில் அது பாவமாயிருக்கிறது. வேதமானது அதற்கு எதிராக கடுமையாக பேசுகின்றது. இப்பொழுது கவனியுங்கள், அது அதை சொல்லுகிறது. விவாகம் தேவன் அதை ஏதேனும் நிறுவினார், ஆனால் அவர் விபச்சாரத்தை நிச்சயமாக மிகவும் கண்டித்தார். இந்த ஆண்களும் பெண்களும் அந்த நாளில் தேவனுடைய பிரமாணத்தை மீறி அதை தங்களுடைய ஆக்கிக் கொண்டு எப்படி ஆயினும் அதை மீறினார்கள். இப்பொழுது அதை இந்த நாட்களோடு ஒப்பிட்டு பாருங்கள், அதை நோக்கி பாருங்கள். வண்டி வருகின்றதை காண வேண்டுமானால் என்றும் தவறாத இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை ஆழமாய் சிந்தியுங்கள். புரிகின்றதா? கவனியுங்கள், வேதம் இங்கே அவர்கள் புசித்தார்கள், அவர்கள் குடித்தார்கள் என்று சொல்லுகிறது. நிச்சயமாக அவர்களுடைய அழகான பெண்களோடு கூட அப்படி செய்தார்கள். இப்பொழுது அது சரிதானே என்று நாம் உணர்கிறோம். புசிப்பதும் குடிப்பதும் வாழ்க்கையின் இயற்கை நியமங்களில் ஒன்றாக இருக்கிறது. நாம் அதை செய்யத்தான் வேண்டும். இப்படி மட்டும் அது உன் சிந்தையில் இருந்தால் போதும். ஆனால் ஜனங்களின் நாட்களிலோ குடியராயும் பெருநிண்டிக்காரருமாகி பெண்கள் உணவகங்களையே குடிக்கவும் செய்கின்றனர். நீங்கள் பலவிதமான மதுபானங்கள் வழங்கும் தலங்களுக்கு போவீர்களே, ஆனால் பெண்கள் ஆண்களை மிஞ்சி விடுவார்கள். இயேசு சொன்னார், நோவாவின் நாட்கள் நடந்தது போன்றே அவர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள் என்று. வேறு விதமாக சொன்னால், விவாகம் செய்து கொள்ளாமலேயே அவர்கள் பெண்களோடு ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு ஏன் அவ்விதமாக ஏற்படுத்திக் கொண்டார்கள்? நீங்கள் ஒரே நாளில் விவாகம் செய்து, விவாகரத்து செய்து, மறுபடியும் விவாகம் செய்து கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு ஒரு ரீனோ இருந்தது. ஆனால் இப்பொழுதோ அது பழமையான ஆகிவிட்டது. இப்படி சொல்லப்பட்ட இந்த கணவன்மார்களும் மனைவிமார்களும் இந்த மகா பெரிய பட்டணத்தில் அவரவர்களுக்கு வித்தியாசமான அரை சாவிகளை தங்களோடு கொண்டுள்ளார்கள். இப்பொழுது நான் பயணம் செய்பவேன், நான் இந்த பட்டணங்களுக்கு எல்லாம் போயிருக்கிறேன், ஆக உண்மை என்று நான் அறிவேன். கணவன் இன்னொருத்தையோடு நாள் குறித்துக் கொண்டு போய்விடுகிறான், மனைவி இன்னொருவனோடு நாள் குறித்துக் கொண்டு போய்விடுகிறாள். அது அப்பேற்பட்டதான அழுகின திரளாய் இருக்கிறது. ஒரு மென்மையான, சோம்பலான, ஒன்றுக்கும் உதவாத நடகத்தை நோக்கி செல்லும் ஒரு சந்ததியை தான் இது உண்டு பண்ணும். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னர் ஒரு மனிதன் தன் சரீரத்தை எந்நிலையில் வைத்திருந்தான் என்று பாருங்கள். ஆனால் அவன் செய்த காரியங்களினால் அவன் அந்த நிலைக்கு போயிருக்கிறான் என்று பாருங்கள். விஞ்ஞானமானது தொடர்ந்து ஒரு நல்ல தரமான ஆகாரத்தையும், கலப்பு தானியத்தையும், கலப்பு தக்காளியையும், கலப்பு மாட்டிறைச்சியும் உண்டு பண்ணுகிறது. அதன் ஆகாரம் பிரயோஜனமற்றதாக இருக்கிறது. அந்த ஜனங்களை கொல்லுகிறது, ஆனால் அவர்களது உணர்கிறதில்லை. ஏன்? இன்னும் சில வருஷங்களுக்குள் அவர்கள் ஒரு கூட்ட ஜெல்லி மீன்களை அன்றி வேறொன்றுமா இருக்க போவதில்லை. 50 வருடங்களுக்கு முன்னால் இப்பொழுது இருக்கின்றபடி பந்து விளையாட்டுகள் இருந்தது, அதில் ஒருவரும் காயப்பட்டதாக கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனால் இப்பொழுதோ அவர்கள் ஒன்றால் 2 டஜன்களை ஒரு வருடத்துக்குள் கொண்டு போடுகிறார்கள். வந்தால் ஒரு மனிதன் அடிபட்டால் அவனுடைய உயிரை பற்றி பிடித்துக் கொள்ள அவனுக்குள் ஒன்றுமே இல்லை. அவன் ஒரு கினி கோழியை போல இருக்கிறான். அவனை பந்தால் அடியுங்கள், அவன் அவ்வளவு மிருதுவா இருக்கிறபடியால் இறந்து விடுகிறான். பாப் ஃபிட்ஸிமன்ஸும் கார்பெட்டும் சண்டை போட்ட போது ஒரு பிற்பகல் அவர்கள் 125 ரவுண்டுகள் வெறுங்கையால் சண்டையிட்டனர். தங்கள் புயங்களில் பலத்துக்குடைய அவர்கள் 4 அங்குலத்தில் 2-4 வீதம் குத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு எதிராக 2-4 வீதம் திருப்பி கொடுத்தார்கள். வேறொன்றையும் கொண்டல்ல, தங்கள் வெறும் கரங்களால் அவர்களுடைய கைகள் உரமாய் இருக்கும்படி இரவெல்லாம் அவருடைய கைகளை காடியில் ஊற வைத்துக் கொண்டு தூங்குவார்கள். ஒரு ரவுண்டி என்று சொல்லும் போது இன்றைக்குள்ளது போன்ற 2 அல்லது 3 நிமிடங்கள் அல்ல. அவர்கள் ஒன்றும் கைவிரல்களுக்கு பஞ்சு மெத்தைகளை, கை கிளவுஸ்களை போட்டுக் கொள்ளவில்லை. ஒருவன் மறைத்து போகவும் இல்லை. அவர்கள் சண்டையிட்டார்கள். ஒரு ரவுண்டி என்றால் ஒருவனை குத்தி கீழே தள்ளும் வரையதாவது நாக்கவுட் என்று எண்ணினார்கள். அவரை குத்தி அவன் கீழே விழ வேண்டும் என்றுதான் ஒரு ரவுண்டு. அந்த விதமாக 125 நாக்கவுட்டுகள் அவர்கள் அடித்து வீழ்த்தினர். அவர்கள் ஆண்கள். இன்றைக்கோ இந்த குத்துச்சண்டை கலைக்கே ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க இருக்கிறார்கள். கிளவுஸ்களும் பாதுகாப்பு கவசங்கள் எல்லாம் அணிந்து கொண்டிருக்கும் போதே யாராவது ஒருவர் மறுத்து போகாமல் அவர்களால் 2 அல்லது 3 ரவுண்டுகள் சண்டை போட முடியாது. காரியம் என்ன? அவன் எண்ணத்தை கொண்டு உருவாகி இருக்கிறானோ எனக்கே தெரியவில்லை. மிருதுவான, குப்பையான, கலப்பான, ஒன்றுமில்லாதாய் இருக்கிறார்கள். முழு சந்ததியும் மறித்துக் கொண்டிருக்கின்றன. வேதம் எப்படி சொல்லவில்லையா? அதாவது அவர்கள் பலவீனமானவர்களாயும் ஞானவான்களுமாயும் இருப்பார்கள் என்று. ஏன்? இன்னொரு விதமான இனம் வந்து கொண்டிருக்கின்றது. அதில் ஜனங்கள் கேப்சூல்கள், மாத்திரைகளில் ஜீவிப்பார்கள். அவருடைய இரவு ஆகாரத்திற்காக ஒரு மாத்திரையை சாப்பிடுவார்கள். புகைப்பிடித்துக் கொண்டு மதுபானங்களும் போதை வஸ்துகளும் உபயோகிக்கின்றது தவிர வேறொன்றும் இல்லை. பாலிய பிள்ளைகள் பள்ளியில் குற்றம் செய்கின்றனர். அவளுடைய தாயார் தன்னிச்சமாய் வீதியில் நடந்து கொண்டிருக்கிறவளா இருப்பாள் என்பதில் ஆச்சரியம் இல்லை. பிள்ளையையும் அதே விதமாக விட்டு விடுகிறாள். அழகான பெண்கள் அதிகரிக்கின்றனர். சமுதாய ஜீவியம் முறிவடைகின்றது. நாம் ஜீவிக்கின்றதான இந்த நாட்களில் என்ன ஒரு பெரிய காரியம்! இதையெல்லாம் அவர்கள் எப்படி செய்கிறார்கள், எப்படி தப்பிக்கொள்கிறார்கள்! அவைகளோடு அவர்கள் தப்பிக்கொள்ள முடியாது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அன்றைக்கு செய்தது போன்றே செய்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய கற்பனைகளை பரியாச கொலிச்சலாக்குகிறார்கள். தேவன் சொன்னார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று. அதை செய்துவிட்டு அதனோடு தப்பிக்கொள்ளலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள் அதனோடு கூட தப்பிக்கொள்ளலாம் என்று. ஆனால் அவர்கள் தப்பிக்கொள்ள போவதில்லை. ஒருவேளை நீங்கள் வந்து நான் சொல்வதை கேட்காமல் இருக்கலாம். எப்படி இருந்த போதிலும் தேவன் இப்படிப்பட்டதான் நேரத்தில் தான் சிகப்பு விளக்கின் சுடர் உண்டாயிருக்கும் என்கிறார். இயேசு அபிதமாக சொன்னார். இப்பொழுது எப்பேற்பட்ட ஒரு பாவத்தை அவர்கள் செய்துவிட்டு பாவத்தை பார்த்து நகைக்கிறார்கள். வேதமானது முறைகேடானது என்று அழைக்கின்றதை அநேக நேரங்களில் உலகமானதை முறைமானது என்று அழைக்கின்றது. ஒரு வாலிப பெண்ணை எடுத்து அவளுடைய உடைகளை எல்லாம் கழற்றிவிட்டு அவளுக்கு ஒரு அரைக்கால் சட்டையும் ஒரு ஸ்லாக்கும் உடுத்தி தெருவில் நடக்கவிட்டால், இப்படி அவள் தன்னுடைய பெண்மையான மாமிசத்தை மற்றவர்கள் காணும்படியாக செய்வது முறையானது நினைக்கிறார்கள். ஆனால் வேதமோ அது பாவம் என்று சொல்கிறது, பயங்கரமானது. ஆனால் உலகம் அதை முறையானது என்று அழைக்கின்றது. புரிகின்றதா? அவர்கள் தேவனுடைய கற்பனைகளை அவமாக்குகிறார்கள். சபைகள் அதை குறித்து ஒன்று சொல்கிறதில்லை. யாராவது ஒருவர் நீதியின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி இவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதான நேரம் இது. ஏனென்றால் ஒரு நேரத்தில் நியாய தீர்ப்பு நாளிலே நாம் இதற்கு பதிலளிக்க போகிறோம். இப்பொழுது யாருக்காவது இது பைத்தியக்காரத்தனமாக இருக்குமாயின், சில வருடங்களுக்கு முன் நடந்ததை பின்னோக்கி கண்டறிந்து இப்பொழுது சம்பவித்துக் கொண்டிருக்கின்றவைகளையும் அதனோடு ஒப்பிட்டு அதன் பின்பு ஒரு வருங்காலத்தை யூகியுங்கள். வேறு ஒரு எதிர்காலமும் இல்லை, கர்த்தருடைய வருகையை தவிர வேறொன்றும் இல்லை. கவனியுங்கள், ஜலப்பிரய நாட்களின் பெண்களை இன்றைய பெண்களின் நடையோடு ஒப்பிட்டு பாருங்கள். அவர்கள் என்னவா இருந்தார்கள் என்று கண்டறியுங்கள். தேவகுமாரர்கள் என்ன செய்தார்கள் என்று கண்டறியுங்கள். இன்றைக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கண்டறியுங்கள். அநேக நாட்களுக்கு முன்னர் நான் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். எனக்கு மிகவும் துக்கமாகிவிட்டது. பார்க்க போனால் மேடையில் நின்று கொண்டிருந்த அந்த ஊழியக்காரனின் பேச்சை எல்லாரும் ரசித்துக் கொண்டிருந்தார்கள். நான் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அங்கே ஒரு வாலிப ஸ்திரீ உள்ளே வந்தால் அவள் உண்மையாகவே மோசமாக உடுத்தியிருந்தாள். அவள் அந்த சபையின் ஊடாக நடந்து வந்தால் வேதம் சொல்லுகிறது போன்று அவள் போகும்போது ஒய்யாரமாய் நடந்து போனாள். மேடையில் இருக்கும் ஒவ்வொரு பிரசங்கியாரும் குடுமையுள்ள சபையோர் அனைவரும் தங்கள் தலைகளை திருப்பி அவளையே அவள் கடந்து போக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். நான் இந்த வேத வார்த்தை நினைவு கூர்ந்தேன். தேவகுமாரர்கள் மனுஷ குமாரத்திகளை கண்டு ஆவிகளை தேவதத்தவர்களை அழகான பெண்களை கண்டு அது அநேக சபைகளை சின்ன பின்னமாக்கியது. அது தேவனுடைய ஆவியை எடுத்து போட்டது. கவனியங்கள், மனுஷ குமாரத்திகளை கண்டு இப்பொழுது ஞாபகம் இருக்கட்டும் என்று தவறாத இயேசு கிறிஸ்து இந்த காரியங்கள் இந்த நாட்களில் இந்த விதமாகத்தான் இருக்கும் என்று சொன்னார். அவர் சொன்னார், இவைகள் சம்பவிக்க நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசலண்டி வந்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது அநேகமாக இதை குறித்து சொல்லுகிற ஜனங்கள் அதிகம் இருக்க மாட்டார்கள். அதை பற்றி சொல்ல முடியாத அநேக பிரசங்கிமார்கள் இருக்கிறார்கள். வேண்டுமானால் அவனால் சொல்லி இருக்க கூடும். ஆனால் அப்படி அவன் சொல்வானேயானால் அவனுடைய சபையார் அவனை உதைத்து தள்ளிவிடுவார்கள். அதுதான் உண்மையான காரியம். ஆனால் இங்கே ஒரு காரியம் இருக்கின்றது. ஒரு மனிதன் தேவனால் அழைக்கப்பட்டவனாய் இருப்பானேயானால் அவன் வேதத்தின் பட்சியில் இருப்பான். அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அது உண்மை என்று நீங்கள் உணர வேண்டும். சத்தியமானது ஒன்று உங்களை இருக கட்டும், இல்லையேல் விடுதலையாக்கும். சரியாகத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். மனுஷ குமாரத்தினுடைய சரீர கட்டுகள் முகங்களின் அழகின் காரணமாகத்தான் தேவகுமாரர் விழுந்து போனார்கள். சரியாக இன்றைக்கு நம்மிடையே உள்ளதும் அதுதான். மறுபடியும் அதே காரியம். இப்பொழுது அந்த நாட்களை ஒப்பிட்டு பாருங்கள். ஜனத்தொகை பெருக்கம், பெண்கள் சௌந்தரியம் உள்ளவள் ஆகிறது, தேவகுமாரர்கள் அதற்காக விழுந்து போதல், விவாகம், விவாகத்தில் பெண் கொடுத்தல், விவாக ரத்துக்கள், விபசாரத்தில் ஜீவிப்பது, இதுபோன்று. ஏன் சகோதரன் பிரண்ணாம், ஒரு நிமிஷம், எனக்கு அது தெரியாது என்று நீங்கள் சொல்லலாம். கவனி சகோதரனே, நீ ஏதோ சொல்வதற்கு முன்னர் இதற்கு கொஞ்சம் செவி கொடு. இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று. நீ பார்க்கும் போதே ஒரு மனிதன் தன் வேலை ஸ்தலத்தை விட்டு வெளியே வரும்போது, சபையை விட்டு வெளியே வரும்போது, அவனை வீட்டை விட்டு வெளியே வரும்போது, வீதியை அடைந்தவுடன் அவன் என்ன பார்க்கிறான்? இரு பக்கத்திலும் பெண்களுடைய மாம்சம் ரத்தமும் தான். இவர்களின் சரீர கட்டுகளையும் அழகான முகங்களையுமே தான் உணர்ச்சி வசப்படுகின்றான். அப்படித்தான் நடைபெறும் என்று தேவன் சொன்னார். அப்படி சம்பவித்தால் அப்பொழுது காலம் வாசலண்டி வந்தாயிற்று என்பதாகும். யோவாபின் நாட்கள் நடந்தது போன்று தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளை கண்டு தங்களுக்கு அவர்களில் பெண்களை தெரிந்து கொண்டார்கள். புரிகின்றதா? அங்கேதான் காரியம். இப்பொழுது கவனியுங்கள், இந்த நாட்களில் நாம் அதே காரியங்களை காண்கிறோம். பெண்கள் தங்களுக்குள்ளாக அப்பேற்பட்ட வசீகர கவர்ச்சியை உடையவளாய் இருக்கின்றார்கள் என்று நாம் சரித்திர வாயிலாக காணுகின்றோம். தேவகுமாரர்கள் அவர்களுக்காக கோவில்களையே கட்டியுள்ளனர். வீனஸ் தேவதைக்கு போன்றவைகள், புரிகின்றதா? அவர்கள் புனித சனங்களை கட்டி அவைகளில் பணிந்து கொண்டார்கள். நீங்கள் சொல்லலாம், சகோதரன் பிரணாம், அதை போன்றதான காரியங்கள் இன்றைக்கு நம்மிடம் இல்லை, அந்த காரியங்களை இந்த நாட்களோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது என்று. என்னை மன்னியுங்கள், அன்றைக்கு இருந்ததை காட்டிலும் இன்றைக்கு மோசமாயிருக்கிறது. நீங்கள் அதை காணுகின்றீர்கள். டிவி, ஒரு தினசரி பத்திரிகை எடுத்தால் அங்கு இருக்கின்ற எல்லா காரியங்களிலும் பெண்களின் படம் தான் அதிகமாயிருக்கிறது. ஒரு விஸ்கி பாட்டில் பெட்டியின் மேல் அழகான முறைகேடான உடுப்புடன் கூடிய பெண்களின் படங்களோடு புத்தகங்களில் விளம்பரப்படுத்தப்படுகின்றன. டிவியிலும் எல்லாவற்றிலும் ஆபாச உடைவுடுத்திய பெண்கள், சில அழகான பெண்களின் படம், சிகரெட் விளம்பரங்களிலும் கூட இவைகளை நாம் பார்க்கிறோம். நீ காணக்கூடிய எதையும் நீ நோக்கி பார்ப்பாயானால் அதில் ஒரு கவர்ச்சியான பெண்ணாயிருக்கும். ஒரு காலுரைக்கான சாக்ஸ் விளம்பரத்தை பார்க்க வேண்டுமானால் ஒரு மெல்லிய கால் அதை அணிந்து கொள்ளதாக தான் பார்க்க முடியும். அது சரிதான், ஆனால் அது என்ன? அது ஏன் இங்கே இந்த மூலையில் கிறிஸ் மெய்னர் என்பவர் வசிக்கிறார். முன்பு நான் அவரிடம் வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன். உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் கிறிஸ் மெய்னரை. அவருடைய மனைவி லில்லி, லில்லியன் என்று அழைப்பார்கள், எலிங்கன் குடும்பத்தை சேர்ந்தவள். அவள் ஒரு அழகான பெண். ஒரு மனிதன் அவளுடைய தகப்பனாரிடம் வந்து மிட்டாய் பெட்டியின் மேல் அவள் படத்தை விளம்பரத்திற்காக போடுவதற்கு அவரிடம் அனுமதி கோரினார். இந்த வயதான ஜெர்மானிய லூதரன் தன் கால்களில் எழும்பி நின்று, அது எனக்கு ஒரு அவமரியாதை, என் மகளின் படத்தை மிட்டாய் பெட்டிகள் மீது போட்டு நாடு முழுவதும் விநியோகிப்பதா என்றார். இன்றைக்கு அது குறித்து என்ன? எல்லா விளம்பரங்களிலும், டெலிவிஷனிலும் நீ காணுகின்ற எல்லாவற்றிலும் முறைகேடு, அவலட்சணம், உணர்ச்சி உண்டாக்கும் தேவபயமற்றவளாய் காணப்படுகின்ற பெண்களின் படங்கள். அது சரி, அது என்ன காரியம்? அந்த பழைய ரயில் வண்டி இப்பொழுது நெருங்கிவிட்டது. அவ்வண்டி சீக்கிரம் வந்துவிடும் என்று வேதம் சொல்லுகின்றது. அந்த சத்தம் நமக்கு இப்பொழுது கேட்கின்றது. நாம் அதை குறித்துதான மற்ற காரியங்களை பேசுகிறோம். ஆனால் நினைவிருக்கட்டும், அது இன்னொரு சுடர். நமக்கு முன்பாக வீசிக் கொண்டிருக்கின்ற சுடர்களில் இது ஒன்று. ஓ, தேசிய நிலைமை நாம் பார்க்கிறோம், அரசியல் தொழில்களை நாம் பார்க்கிறோம், சபையின் சூழ்நிலைமையை நாம் பார்க்கிறோம், அதை குறித்தெல்லாம் நாம் பிரசங்கிக்கிறோம். ஆனால் இது ஏதோ புதிதானது, இது ஏதோ பேசுவதற்கு உசிதம் இல்லாதது. ஆனாலும் அதை செய்யத்தான் வேண்டும். அதை குறித்து கூக்குறதுல ஒரு சத்தம் இருக்கத்தான் வேண்டும். ஞாபகம் இருக்கட்டும், இன்றிரவு நான் சொல்லுகின்ற இதே வார்த்தைகள் அக்கறையில் நியாயாசனத்தில் உங்களை சந்திக்கும். புரிகின்றதா? அண்மையில் நான் இந்த ஸ்திரீயை கர்த்தர் தந்த தரிசனத்தில் மரித்து போவதாக கண்டேன். அந்த ஸ்திரீயின் பெயர் என் நினைவுக்கே வருகிறதில்லை. நான் அவளை கண்டதே கிடையாது. மேர்லின் மன்றோ. நான் சினிமாவுக்கு போகிறதில்லை, ஆனால் அந்த பெண்ணை நான் பார்த்திருக்கிறேன். மிகவும் கவர்ச்சியாக இருந்தாள். எதையோ எடுக்க பிரயாசிக்கிறாள். மாரடைப்பு ஏற்பட்டு அவள் மரித்துக் கொண்டிருக்கிறாள். கர்த்தர் சொன்னார், இப்பொழுது நீ சொல், அவள் 4 மணிக்கு மரித்து போனாள் என்று. அவள் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்று சொன்னார். ஆனால் நீ அவள் 4 மணிக்கு மறுத்து போனாள் என்று சொல்லலாம். ஏனென்றால் 4 மணிக்கு ஒரு சில வினாடிகளே இன்னும் இருக்கின்றது என்றார். அவளை எந்த இடத்தில் கண்டார்களோ அங்கேதான் நான் அவளை தரிசனத்தில் கண்டேன். நான் பில்லியிடம் சொன்னேன். அதை குறித்து என்னிடம் வந்திருந்த என் குடும்பத்தாரிடம் சொன்னேன். சில நாட்களுக்கு பிறகு மறுத்து போனது மேர்லின் மண்டோவா இருந்தது. அந்த ஒரு நாள் நான் கனடாவில் இருந்த போது எனக்கு வீட்டை வாடகைக்கு கொடுத்த ஒரு ஸ்திரீ அந்த வீட்டில் ஒரு டிவியையும் வைத்திருந்தாள். என்னுடைய பிள்ளைகள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், மறுபடியும் திரும்ப முடியாத நதி என்ற ஒரு சினிமா நடைபெறப் போவதாக சொன்னார்கள். நான் எப்பொழுதும் மீன் பிடிக்கின்றதான நதி அது. என்னுடைய நண்பர்களில் ஒருவனாகிய ஜான் ஸ்மித் அந்த உல்லாச பிரயாணத்தை நடத்துவான். அதை ஒரு சினிமா படமாகவே எடுத்தனர். ஒருவேளை அப்பா, அந்த ஸ்மித் அவர்களே அந்த நிகழ்ச்சியில் வரலாம், உங்களுக்கு அதை பார்க்க பிரியுமா என்றார்கள். நான் சரி, நான் கனடாவிலிருந்து திரும்பி வந்து அந்த நேரத்தில் வருவேனாயின் நான் அதை பார்ப்பேன் என்றேன். அந்த படம் காட்டப்பட்ட நேரத்தில் நான் போய் அதை பார்த்தேன். நான் போய் அதை பார்த்தபோது அதில் நடித்தது வேறு யாரும் இல்ல, மார்லின் மன்றோவே. மறித்து 1 வருடத்திற்கும் மேலாகியும் அதோ அங்கே உணர்ச்சி வசம் ஊட்டக்கூடியவளாய் உடை அணிந்து கொண்டிருந்தாள். அவளுடைய சத்தம் இன்னும் அங்கே இருந்தது. காந்த ஈர்ப்பு ஒளிநாடாக்களில் வருஷா வருஷங்களாக அப்படியே இருக்கும். அந்த காந்த ஈர்ப்பு ஒளிநாடாக்கள் அவளுடைய நடிப்பை வைத்துக் கொண்டிருக்க கூடுமானால், இன்றிரவு அவள் இருக்கின்ற இடத்திலிருந்தே அதை பார்க்க கூடுமானால், நான் நினைக்கிறேன் அவள் ரட்சிக்கப்பட்டவள் என்று. ஆனால் எனக்கு தெரியாது, அது தேவனை பொறுத்தது. ஆனால் அவள் இன்றைக்கு பின் திரும்பி பார்க்க கூடுமானால் அவளால் அதை மறுக்க முடியாது. அவளால் மறுக்க முடியாது, ஏனென்றால் நம்மிடம் அது இருக்கின்றபடியால். இதை காட்டிலும் தேவன் எவ்வளவு அதிகமாய் உடையவராய் இருப்பார். ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு கிரியையும் அவருடைய மகத்தான மேலான உயிர்நாடாக்களில் உடையவராய் இருக்கிறார். அதிலிருந்து நாம் வெளியே வர முடியாது, அது அங்கேதானே இருக்கிறது. எனக்கு முன்பாக இங்கே ஒரு வெளிப்பெருக்கி இருந்து நான் உலகத்துக்கு பரப்பிக் கொண்டிருந்தால், இந்த பிடத்திற்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் நீங்கள் காதால் அதை கேட்பதற்கு முன்னர் உலகமெங்கிலும் உள்ள ஜனங்கள் அதை கேட்டு விடுவார்கள். அது இந்த உலகத்தின் எலக்ட்ரானிக்கில் உள்ளது. உங்களுக்கு தெரியும், அந்த சத்தம் ஒருபோதும் மறைத்து போகிறதில்லை என்று. அது ஒருபோதும் அறியாது. இன்றைக்குள்ளது போன்று தொடர்ந்து முன்னேறி கொண்டு போவோமானால், விஞ்ஞானம் சொல்கிறது இன்னும் 20 ஆண்டுகளில் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் இருந்த போது பேசின அவருடைய குரலையே இன்னும் 20 ஆண்டுகளில் அது பொறுக்கி எடுக்க முடியும் என்று கூறுகிறது. ஏனென்றால் அது ஒரு குளத்தில் ஒரு சிறு கல்லை எடுத்து போட்டது போன்று அங்கே எழும்புகிற அந்த சிறிய அலைகள் முடிவிலே உன் பார்வைக்கு எட்டாமல் போகிறது. ஆனால் விஞ்ஞானமானது அது ஒரு கரைக்கு அக்கரைக்கு போய் சமுத்திரத்தை கடந்து இன்னொரு கரைக்கும் போவதும் வருவதுமாக இருக்கும். அது ஒருபோதும் அழிந்து போகாது என்று கூறுகின்றது. நீ பேசுகின்ற வார்த்தைகளும் கூட நியாய தீர்ப்பின் நாளிலே அது உன்னை சந்தித்து உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும் அல்லது உன்னை ரட்சிக்கும். அதில் ஒன்றிலுமிருந்து நீ தப்பிக்கொள்ள முடியவே முடியாது. இந்த அறைக்குள்ளே இப்பொழுது ஜனங்களின் படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்று நாம் அறிந்தவளாய் இருக்கிறோம். நீங்கள் அதை நம்பவில்லை என்றால் டெலிவிஷனை போடுங்கள். இப்பொழுது அங்கே ஜனங்களின் சத்தத்தை கேட்கலாம், ஆனால் நம்முடைய புலன்களால் அவைகளை கிரகிக்க முடியவில்லை. அதை அனுப்பத்தக்க தளங்களையும் ஒரு காந்தம் வாய்ந்த குழாயும் உள்ளது, அல்லது ஒரு டியூப் அல்லது ஒரு படிகம் சத்தங்களை கிரகித்து வெளியே அனுப்புகிறது. வேதத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு காரியம் இதுதான், இயேசு கிறிஸ்து தாமே பேசின அவருடைய வார்த்தை இன்றும் உலகத்தில் உள்ள மற்றெந்த வார்த்தைகளும் போன்றி அவைகள் இப்பொழுதும் ஜீவனோடு இருக்கின்றது. உங்களுடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அந்த அனுப்பப்படுகின்ற கருவியாய் இருந்து வருகின்றவைகளை கிரகித்துக் கொள்கின்ற கருவியாகுமானால், அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராகவும் அவர் செய்த அதே காரியங்களை செய்கிறதாயும் இருக்கும். ஏனென்றால் அவருடைய வார்த்தைகள் மறிக்கவே முடியாது, அவைகள் என்றென்றுக்குமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றது. அதற்காக ஒரு கருவியை அவர்கள் வாங்கவும் அல்லது 20 வருடங்கள் காத்திருக்கவும் வேண்டியதில்லை. நாம் இப்பொழுதே அதை பெற்றுக் கொள்கிறோம். அவ்வளவுதான் காரியம். நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றதான இந்த மகத்தான நாளில் ஜீவித்துக் கொண்டிருப்பது மனுஷகுமாரின் வருகையின் நாட்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. விளக்குகள் எங்குமாய் பிரகாசித்து அவருடைய வருகையை அறிவிக்கின்றன. நாம் அதை அரசியலில் காணுகிறோம், நாம் அதை சபைகளில் காணுகிறோம், நாம் அதை இந்த வேளையில் காணுகின்றோம். நோக்கி பார்க்கின்ற எல்லா இடத்தும் அதை நாம் காணுகின்றோம். சூரியனானது இருக்க வேண்டிய விதமாக இல்லாததை நாம் காணுகின்றோம். உலகம் தேவைகளை சந்திக்க கூடாத நிலையில் இருக்கிறது. அவர்கள் இப்பொழுது எனக்கு சொல்கிறார்கள், வடதுருவத்தில் கடல் முன் இருந்ததை காட்டிலும் அதிக ஆழமாகிவிட்டதாம். எவ்வளவு என்பதை மறந்துவிட்டேன். முன்பெல்லாம் பேரிங் ஜலசந்தியை நடந்தே கடக்க முடியும், ஆனால் இன்றைக்கோ பேரிங் ஜலசந்தி அநேக அடிகள் ஆழமாக இருக்கிறது. ஏன்? பூமியானது மையத்தில் வீக்கமடைந்திருக்கின்றது. முன்பு ஆழம் குறைந்தவர்களாய் இருந்தவர்களெல்லாம் ஆழம் அதிகமாயும், ஆழமாய் இருந்தவர்களெல்லாம் ஆழம் குறைந்ததாயும் ஆகிவிட்டன. உலகமானது தன் தேவைகளை சந்திக்க கூடாத நிலைமையிலாக மாறிவிட்டது. அவள் தத்தி தத்தி நடக்கிறாள், அவள் இப்படியும் அப்படியுமாக அசைகிறாள். இயற்கை அனைத்தும் நாம் காணக்கூடிய அனைத்தும் மாறுகிறது. இப்பொழுது இயற்கை தாமே மனித இனத்தில் அவருடைய வருகையின் அடையாளத்தை தோன்ற செய்கிறது என்று இன்றிரவு நாம் காணுகின்றோம். ஏனென்றால் மனுஷ குமாரத்திகள் சௌந்தர்யமாய் இருக்கின்றதனால் தேவ குமாரர்கள் தங்களுக்கு பெண்களை அவர்களில் தெரிந்து கொண்டார்கள். நாம் எப்படிப்பட்ட மணி நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்! ஓ, அந்த நாட்களில் எப்படி இருந்திருக்கும்! மனிதன் ஸ்திரீயை பணிந்து கொள்ளுதல் என்ற அதிர்ச்சியை கொடுக்கும் காரியத்தை நாம் சரித்திரத்தில் காண்கிறோம். இது ஒரு பெண்களின் உலகமாக இருக்கின்றதை நாம் கண்டறிந்தோம். அண்மையில் நான் சுவிட்சர்லாந்துக்கு சென்றிருந்த போது பேசிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது கிறிஸ்தவ ஸ்திரீகளுக்கு எதிராக ஒன்றையும் நான் சொல்லவில்லை. இல்லை ஐயா, அவர்கள் ஜொலிக்கின்ற கற்களாய் இருக்கிறார்கள். நான் உலகத்தின் போக்கை குறித்து பேசுகிறேன். எங்களோட கூட ஒரு ஸ்திரீயும் சகோதரன் குகன் புல்லும் அவருடைய பெண் சிநேகிதியுமாய் பிரயாணம் செய்து கொண்டு போனோம். அவருக்கு ஏறக்குறைய என் வயது இருக்கும். ஒருபோதும் விவாகம் செய்து கொள்ளாதவர், ஒரு மூத்த கல்யாணம் ஆகாதவர். அவர் யாரோ வாலிப பெண்ணோடு பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். அங்கிருந்த பெண்களில் ஒருத்தி, சகோதரன் பெண்ணாம் அமெரிக்காவை குறித்து எங்களுக்கு சொல்லும். அங்கிருக்கின்ற பெண்கள் பார்க்க போனால் அங்கே நிச்சயமாக பெண்ணின் உலகம் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் என்றார்கள். நான் அது சரியே என்றேன். அவள் நான் எப்பொழுதும் அங்கே போக வேண்டும் என்று இருக்கின்றேன் என்றாள். அதன் பின்பு நான் விளக்கி சொல்ல ஆரம்பித்தேன். அவள் அப்படியா என்றாள். நான் ஆம் என்றேன். அது உடனே அவளுடைய கருத்தை மாற்றியது. அவள் சரி, அப்படியானால் அந்த இடத்தில் எப்படி ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய முடியும் என்றால், அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். நான் ரோமாபுரிக்கு சென்றிருந்த போது சான் ஆஞ்சலோவில் உள்ள சபா அறைகளை கண்ட போது அது ஒரு அதிர்ச்சியாயிருந்தது. நான் என்னுடைய ஓட்டலை விட்டு வெளியேறி நீரூற்றில் 3 நாணயங்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஸ்தலத்திற்கு போனேன். வீதியில் இருக்கும் பெண்கள் என்ன ஒரு முறைகேடு! அங்கு பெண்கள் நேரடியாக எங்களை அணுகி அவர்களை வெளியே அழைத்து போகும்படியாக கேட்கின்றனர். எல்லா தரத்தினரும், வித்தியாசமான பருமனுள்ளவர்களும் உயரமுள்ளவர்களும். நீச்சல் குளத்திற்கு போவதற்குள் எத்தனை பேர் பில்லி இடத்திலும் என்னிடத்திலும் சகோதரன் பேக்ஸரிடத்திலும் எங்களுடன் வந்த விமான நிறுவனத்தை சுற்றி காட்டும் மனிதனிடத்திலும் வந்து கேட்டார்கள் என்ற எண்ணிக்கை மறந்து போயிற்று. இப்பெண்கள் இந்த விதமாகத்தான் வாழ்க்கை நடத்த வேண்டுமோ என்று அந்த நிர்வாகியிடம் கேட்டேன். அவர், இல்லை, ராணுவத்தினர் இங்கே வந்து இருந்தபோது அவர்கள் இந்த விதமாக பழகிவிட்டனர். அவர்கள் நல்ல வேலையில் இருந்து கொண்டும் தொடர்ந்து இப்படி செய்கிறார்கள் என்றார். இப்படிப்பட்ட ஒரு இடத்திலும் கூட நான் சரியாக சான் ஆஞ்சலோ நிறுத்துக்கு வந்தபோது, வேட்டிகனை விட்டு வெளியே வந்தபோது, அங்கே ஒரு பெரிய அறிக்கை எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அதில், அமெரிக்க பெண்களின் கவனத்திற்கு, நீங்கள் உள்ளே வருவதற்கு முன்னர் உங்கள் ஆடைகளை அணிந்து கொண்டு வந்து மறித்தவர்களுக்கு கனத்தை செலுத்துங்கள் என்று எழுதியிருந்தது. ஒரு அமெரிக்க பெண் பாரிஸில் இருந்து இறங்குவதை கண்டேன். வழக்கமாக நமது நவநாகரீகம் பாரிஸில் இருந்துதான் வரும். ஆனால் அந்த பெண் அவருடைய தகப்பனார் தாயாருடன் கூட மிகவும் முறைகேடான விதமாக உடுத்தியிருந்தாள். அங்கே வேலை செய்து கொண்டிருந்த சிப்பாய்கள் தங்களுடைய மண்வெட்டிகள் முதலானவற்றை கீழே போட்டுவிட்டு அங்கே ஓடி போய் அந்த அமெரிக்க பெண் கடந்து போக அந்த காட்சியை அப்படியே பார்த்துக் கொண்டிருந்தனர். நாம் நவ நாகரீகங்களை உருவாக்குகிறோம். வழக்கமாக அது பாரிசா இருக்கும், ஆனால் மிகவும் தரக்குறைவானதும் அசுசியானதுமான நவ நாகரீகத்தை பெற்றுக் கொள்ள அவர்கள் இங்கே வருகிறார்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலான ஒரு பெரிய எழுப்புதலை இப்பொழுதுதான் கடந்து போனதான இந்த தேசம் அருமையான இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய கிருபையின் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காட்டி யெகோவாவின் நாட்களில் பேசினது போன்று பேசி விளக்குகள் பக்கத்திற்கு பக்கத்திற்கு பிரகாசிக்க முடியாய் செய்தார். மறித்தவனை அவருடைய படுக்கை நின்று எழுப்பத்தக்கதான ஒரு தேவன், வியாதியஸ்தனை சுகப்படுத்தத்தக்கதான ஒரு தேவன். சம்பவிப்பதற்கு முன்பாகவே அவைகளை முன்னறிகின்ற தேவன், ஒவ்வொரு முறையும் சொன்னபடியாகவே தவறாது நிறைவேற்றுகிற தேவன். அமெரிக்காவில் இருக்கின்ற பெண்களுக்கு நீங்கள் பிரசங்கிக்கலாம், ஆனால் அவர்கள் வருஷா வருஷம் மோசமாக கொண்டே போகிறார்கள். தென்னாப்பிரிக்காவில் உள்ள டர்பனில் ஒரு கூட்டத்தில் 2,00,000 பழங்குடியினர் கூடியிருந்தனர். தேவன் பெரிதான அற்புதத்தை அப்போது நடப்பித்தார். நான் 30,000 கம்பள பழங்குடியினரை கண்டேன். ஒரு 4 அங்குல அகலத்திற்கு மணிகளை அணிந்து தங்கள் முன்பாகத்தை மறைத்துக் கொண்டிருந்தார்கள். மனிதர்களும் அந்த 4 அங்குல அகலத்திற்கு மணிகளை அணிந்திருந்தனர். நிர்வாணிகள் ஆட்டுத்தோல் கம்பளத்தின் மேல் படுத்துக் கொள்வார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதை அடையும் போது அது அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அவர்கள் அதிலே ஜீவித்து அதிலே படுத்து அதையே சுற்றி கொண்டு மறிக்கிறார்கள். அதிலே வைத்து அவ்வளோ பாறையிலே அடக்கம் பண்ணுகிறார்கள். அந்த பெண்கள் அவ்வளவு பழங்குடிகள். எதனால் என்றால், நான் இருக்கும் இடத்திலிருந்து 20 தூரத்தில் உட்கார்ந்து கொண்டு குழந்தையை பிரசவிக்கிறாள். அவள் ஒருபோதும் ஆஸ்பத்திரிக்கு போகிறதில்லை. அங்கே ஒரு ஸ்திரீ 1 நிமிடம் அவளுக்கு உதவி செய்கிறாள். ஒரு 5 நிமிடங்களுக்குள் எல்லாம் முடிந்து போகின்றது. அவள் குழந்தையை எடுத்தவுடனே தன் மடியில் வைத்துக் கொண்டு அதற்கு பால் கொடுக்கிறாள். அவ்வளவு பழங்காலம். ஆனால் மூளை கோளாறு உள்ள மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பையனின் மீது சர்வ வல்லமுள்ள தேவனின் வல்லமை அவன் மேல் இறங்கி அவன் மூளை சரியாக்கப்பட்டவனாய் தேவனுக்கு துதிகளை எழுப்பிக் கொண்டு அவர்கள் கண்ட மாத்திரத்தில் 30,000 கம்பள பழங்குடியினர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். என்ன சம்பவித்தது? நினைவிருக்கட்டும், பெந்தேகோஸ்து நாளன்று இரட்சிக்கப்பட்டவளை போன்று பன்மடங்கு 30,000. நான் என் சொந்த கண்களாலே அந்த பெண்களை பார்த்தேன். தங்கள் விக்கிரங்களை உடைத்து தங்கள் ஜீவியங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்து தரையின் மேல் விழுந்ததை நான் கவனித்தேன். அவர்களுக்கு தெரியாது, அவர்களில் அநேகர் அவருடைய பெயரையே ஒருபோதும் கேள்விப்பட்டதும் கிடையாது. ஆனால் அவர்கள் தங்கள் முழங்கால்களில் விழுந்த போது நான் அவர்களிடத்தில் கேட்டேன், உண்மையாகவே இதை குறித்து உத்தமமாய் இருக்கிறீர்களா எல்லாரும்? அவர்களுடைய விக்கிரங்களை உடைக்கும்படியாக கேட்டேன். அவர்கள் தங்கள் விக்கிரங்களை உடைத்தார்கள். நான் அவர்களுக்காக ஜெபித்த போது அவர்கள் தங்கள் முழங்கால்களில் விழுந்து தங்கள் ஜீவியங்களை கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். அவர்கள் பின்பு எழும்பி நின்றார்கள். அந்த பெண்கள் தாங்கள் நிர்வாணி என்று அறியாமல் அப்படியே நின்று கொண்டு தங்கள் கைகளை தொங்க விட்டுக் கொண்டிருப்பார்கள். கிறிஸ்துவனுடைய ஜீவனமலை தொட்ட மாத்திரத்தில் கைகளை மடக்கி தங்கள் நிர்வாணத்தை மறித்துக் கொண்டு ஆண்களுடைய சமூகத்தில் நின்று அவர்கள் விலகி ஓடினதை நான் கண்டேன். இயேசு கிறிஸ்துவின் தொடுதல் அந்த கம்பள பழங்குடிகளை அதை செய்யக்கூடுமானால், 100,000,000 வருஷங்களாக சுவிசேஷத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு தேசத்தை அது என்ன ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதா இருக்கிறது? நானே அதை அங்கே பார்த்தேன். வேறு யாரோ எனக்கு சொன்ன ஒரு காரியம் அல்ல, நானே அதை கண்டேன். புரிகின்றதா? நாம் நம்மை கிறிஸ்துவ என்று அழைத்துக் கொண்டு ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமான ஆடைகளை எடுத்து விடுகிறது. என்ன ஒரு வினோதமாக இருக்கிறது! சபைகள் அதை குறித்து ஒன்றும் கவலைப்படுகிறதில்லை.
டிவி நிகழ்ச்சிகள் பெண்களின் மாமிசத்தை தான் காட்டுகிறது. அவர்கள் தேவர்களும் அல்ல, அவர்கள் தேவதைகளும் அல்ல. ஆனால் அது வேத வாக்கியம் நிறைவேறும்படியாய் அமெரிக்காவை சரியாக பொருத்தமாக வைக்கிறது. அமெரிக்காவினுடைய லக்கம் 13. அமெரிக்காவினுடைய கோவில் எப்பொழுதும் ஒரு பெண் தான். அது நம்முடைய பணத்தின் மேல் இருக்கிறது, அது எல்லாவற்றின் மேலும் இருக்கிறது. இது நமக்கு நிச்சயமாய் ஒரு நேரத்தை கொண்டு வர போகின்றது. அதிக தூரத்தில் இல்லை, அதில் நமக்கு அமெரிக்க தேவதைகள் இருக்க போகின்றனர். மதல் சுவரின் மேலுள்ள கையெழுத்தை நீங்கள் பார்க்கலாம். ஓ, நாம் என்ன செய்ய போகின்றோம்! உன்னால் தெருவில் நடந்து போக முடியாது. வீதியில் போய் பாருங்கள், பட்டணத்தின் ஊடாக சென்று பாருங்கள். பெண்கள் தங்கள் மாமிசத்தை எப்படி காட்டுகிறார்கள் என்பதை பாருங்கள். அவ்வளவு குறிச்சலானதை கொண்டு எப்படித்தான் அவர்கள் ஆடைகளை உடுத்திக் கொள்கிறார்களோ. உண்மையாய் சொல்ல வேண்டுமானால் ஒரு பெண் தன்னுடைய ஆடை மாற்றும் அறையில் கூட இப்படி நிற்கக்கூடாது. அவள் வெட்கப்பட வேண்டும். அவ்வளவு இறுக்கமான உடைகளை, அதிலும் சொற்ப ஆடைகளை அணிந்து கொண்டு தெருவில் செல்வது, டிக்கிரி என்று அடிக்கப்படுகின்ற நீச்சல் உடையிலும் இது போன்றவைகளோடும் வீதியில் நடப்பது, அப்படிப்பட்ட காரியங்களில் ஒரு பொல்லாத ஆவி இருக்கிறது என்பதை அறியாதிருக்கிறார்கள். அவர்களில் அநேகர் சபையின் பாடல் குழுவில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் சம்பவிக்கும் என்று இயேசு சொன்னார். பெண்களின் மாமிசம், அவைகள் மாம்சமும் ரத்தமுமாய் இருக்கிறது. அவைகள் தேவர்கள் இல்ல. என்னுடைய கருத்தின்படி நான் தவறாக இருப்பேனால் தேவனே என்னை மன்னியும். இது ஒரு மொத்தமாக ஆடைகளை களைவது போன்றுள்ளது. ஸ்ட்ரிப்டீஸ். ஒரு மனிதனை நாம் குறை கூற முடியாது. அவன் ஒரு கிறிஸ்தவனாக மட்டும் இல்லாதிருந்தால் அவன் சோதனையில் விழுந்து அதிலிருந்து தன்னை காத்துக் கொள்ள முடியாமல் ஏதாவது தவறு செய்து விடுவான். அதிகபடியான கற்பழிப்புகள் நிகழாதிருக்கின்றது. வியக்கத்தக்கது, ஏனென்றால் அதில் அநேகமானவைகளில் பெண்களே அதற்கு காரணமாய் உள்ளனர். ஆனால் அது இல்லை என்றால் நீ எப்படி நீங்கள் ஆண்களை குறை கூற முடியும்? குற்றம் யாரை சார்ந்ததோ அவர்களை குற்றப்படுத்து. ஒரு ஸ்திரீ, இப்பொழுது சகோதரன் பிரானம், நான் எவ்வளவு ஒழுக்கமாய் இருக்கக்கூடுமோ அவ்வளவு ஒழுக்கமாய் இருக்கிறேன் என்று கூறுகிறாள். அதை குறித்து எவ்வளவு சந்தேகமும் இல்லை. ஆனால் சகோதரியே, நீ இச்சிக்கும்படியா இருந்தபடினால் ஆண்கள் உன்னையே நோக்கி பார்த்து விபசாரம் செய்வதற்கு நியாய தீர்ப்பு நாளிலே நீ பதில் சொல்ல வேண்டும் என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? ஒரு ஸ்திரீயை இச்சுடன் பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று, அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஒரு கால் விபச்சார கிரியை நீ செய்யாமல் இருக்கலாம், ஆனால் அப்படிப்பட்ட ஆவியை சாத்தான் உன்மேல் போடும்படியாய் நீங்கள் அனுமதித்திருப்பீர்களானால் இயற்கையே அது தவறு என்று உனக்கு போதித்திருக்க வேண்டும். தேவனுடைய ஆவி இல்லாமலேயே இயற்கையானது அதை செய்திருக்க வேண்டும். அது தவறு என்று போதித்திருக்க வேண்டும். சீக்கிரத்தில் அவர்கள் இவைகளில் ஒன்றோடு கூட வருவார்கள். மறுபடியுமாக வெறுமின ஒரு அத்தியிலை இருக்கும் என்று நான் முன்னறிவிக்கிறேன். நான் இதை 30 வருடங்களுக்கு முன்பாக முன்னறிவித்தேன். பாருங்கள், வேதத்திற்கு ஏதாவது ஒரு இழுக்கு புரிகின்றதா? அவர்கள் அதை செய்வார்கள். அது யாவரும் அறியும்படியாய் உள்ளதான ஆடைகளை கழற்றி எறிதலாகும். பிசாசு அதையே இன்றைக்கு தேவகுமாரருக்கு செய்கிறான். அது உண்மை. நம்முடைய வியாபாரங்களை கவனியுங்கள். நம்முடைய வியாபாரங்களில் பெரும்பாலும் பெண்களின் ஆதிக்கத்தில் உள்ளது. அப்படி அநேகம் உள்ளது. அது உண்மைதான். நம்முடைய சபைகளை நோக்கி பாருங்கள், நம்முடைய தேசத்தை நோக்கி பாருங்கள். இப்படிப்பட்ட பெண்களின் இடங்களில் எப்படி தேவகுமாரர் தாழ தாழ்த்துகிறார்கள்! என்னை பொறுத்த மட்டில் அவைகள் பகிரங்க விபசாரிகளை என்று வேறொன்றும் இல்லை. அது சொல்வதற்கே ஒரு மோசமான காரியம், ஆனால் அது வெளியரங்கமான உண்மை. இந்த டேப்புகளையும் இந்த காரியங்களையும் ஜனங்கள் கேட்ட பிறகு இந்த காரியங்களை சொல்லுவார்கள். நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் அதை நீ எப்படி செய்ய முடியும்? நீ அந்த விதமாக உன்னை காட்சி அளிப்பாயானால் ஆண்கள் உன்னை இச்சையோடு பார்ப்பார்களேயானால் இயேசு சொன்னது போன்று நீ அவனோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அந்த மனிதர் விபச்சாரம் செய்ததற்காக பதில் சொல்லும் போது யார் அதை செய்தது? யாருடைய குற்றம் அது? தன்னை குறைவான ஆடைகளுடன் அவனுக்கு காட்டியதற்காக அந்த பாவிக்கு முன்பாக அந்த விதமாக காட்சி அளித்தபடினாலே ஸ்திரீயே அதற்கு காரணம். அது சரிதான். அது எதற்கு அடையாளம்? கடைசி நேரத்திற்கு சிகப்பு விளக்காய் இருக்கிறது. தாய்மைத்துவம் முறிந்து விட்டது. தேசங்கள் உடைகின்றது. இப்பொழுது இயேசு இதை எங்கே சொன்னார்? அறிந்து கொள்ள விரும்பினால் மத்தேயு 5:28 வாசியங்கள் அங்கே தான் அது இருக்கின்றது. பெண்களின் ஜீவியம் தான் காரணமாயும் விழுகையின் விதமாயும் அதற்கு மேலாக இச்சையின் பேலன் அழிவுக்கு காரணமாயிருந்தது. நீங்கள் பாதையில் திருப்பி சென்று பார்க்க வேண்டுமானால் நான் இவ்விதமாய் விழ கண்ட சில தேசங்களில் இவைகளே. அவைகளில் ஒன்று எகிப்து, அசீரியா, ரோமாபுரி. வேறு என்ன வேண்டும்? பெண்களின் வசீகர சக்தியால் விழுந்து போயின. கவனிக்கவும், ரட்சிப்புக்கு புறம்பே தேவன் ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய காரியங்களில் ஒரு அருமையான மனைவியை காட்டிலும் வேறொன்றுமில்லை. ஒரு மனிதன் களைத்திருக்கும் போது அவனுடைய மனைவினாலே அன்றி வேறொருவராலும் அவன் ஆறுதலை அடையான். அவர்களுடைய சொந்த மனைவியை காட்டிலும் வேறொருவரிடத்திலும் ரகசியத்தை சொல்ல மாட்டான். ஒரு நல்ல நேர்மையும் ஒழுக்கமும் உள்ள ஒரு மனைவியை நீங்கள் பெற்றிருந்தால் நீங்கள் எவ்வளவு பாக்கியசாலிகளாய் இருப்பீர்கள். நீங்கள் சோர்ந்து களைத்து போய் வரும்போது நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்க அவள் உங்களோடு பேச முடியும். மற்ற யாரும் செய்யக்கூடியதை காட்டிலும் அவளால் உங்களுக்கு அதிகம் செய்யக்கூடும், அது உண்மை. அவள் ஒரு விலையேற பெற்ற கல், அவள் ஒரு ராணி. ஆனால் நினைவிருக்கட்டும், பெண் ஆணுக்காக உண்டாக்கப்பட்டாலே அன்றி ஆண் பெண்ணிற்காக அல்ல. தேவனால் கடைசியாக சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டி ஒரு மனிதன், ஒரு ஸ்திரீ. மனிதனிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்ட உப உற்பத்தி பொருள். அவள் ஒரு மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டால் அவன் ஒரு மனுஷிக்காக உண்டாக்கப்படவில்லை. அவர்கள் அதை அப்படியே திருப்பி விட்டார்கள். மனிதன் ஒரு பெண்ணின் கோவிலில் கும்பிடுகிறான். ஆரம்பத்தில் அது துவக்கினது அந்த காரியமே, ஆரம்பத்தில் சம்பவித்தது அதுதான். தேவனுடைய குமாரனாகிய ஆதாமை அது செய்யும்படியாய் அவனை உணர்ச்சி வசப்படுத்த முடியாமல் போனபடியினாலே மனிதனை போன்று தோற்றத்தில் காணப்பட்டதான நபராகிய சர்ப்பத்துக்குள் புகுந்தான். அங்கேதான் ஆரம்பமானது. அதாவது ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு பின்னாக போய்விட்டாள். அதுதான் எல்லா மாரடைப்புகளையும் எல்லா கல்லறை பூமிகளையும் தோன்ற செய்தது. இதுவரையிலும் செய்யப்பட்ட அத்தனை பாவங்களும் அங்கேதான் துவங்கின. இங்கே இது மறுபடியுமா இருக்கிறது. என்ன, முதலாவது விழுந்து போதலுக்கு காரணம் ஸ்திரீயே, காலத்தை முடிப்பதும் ஸ்திரீயே. அவளதை துவக்கினால் அவளே அதை முடிப்பாள். சியோனுக்கு தப்பினவர்கள் கர்த்தருடைய பார்வையில் மகிமை உள்ளவளாய் இருப்பார்கள் என்று வேதம் கூறினதில் வியப்பொன்றுமில்லை. ஏசாயா 5 அவர் கடைசி நாட்களில் எப்படி பெண்கள் ஒழுக்கம் கெட்ட நிலையில் இருப்பார்கள் என்றும், எப்படி மிக சொற்ப ஆடைகளை அவர்களுக்கு இருக்கும் என்றும், எப்படி தங்கள் மயிரை பின்னிக் கொள்வார்கள் என்றும், அதே போன்று எல்லாவற்றையும் குறித்து அவர் கூறியுள்ளார். வேதம் அதை குறித்து ஏசாயா 5 எப்படி அவள் குதிங்கால் உயரமாய் உள்ள காலணிகளை போட்டுக் கொள்வாள் என்றும், அவள் நடக்கும் போதே காலணிகளை தட்டி ஓசை எழுப்புவாள் என்றும், எப்படி தன் காலுறைகளை கீழாக சுருட்டி விடுவாள் என்றும், அவள் செய்கின்ற காரியங்களையும் அநேக மாற்று வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் அதுபோன்ற காரியங்களையும் பற்றி கூறுகிறது. இவைகள் எல்லாம் அவளிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு போம். அவள் தன்னுடைய வேசித்தனத்தினால் உட்கார்ந்து கொண்டு நாட்டம் எடுப்பாள் என்றும் கூறுகிறது. அது மட்டுமில்லாமல் 7 ஸ்திரீகள் ஒரே புரிசனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த கிரியைகளை செய்வோம், எங்கள் நிந்தை நீங்கப்பட உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்று சொல்வார்கள் என்றும் கூறியுள்ளார். ஆனால் அவன், இவைகளுக்கெல்லாம் தப்பினவர்களுக்கு அந்த கிளை எவ்வளவு மகிமையாயிருக்கும், அந்நாளிலே அது கர்த்தருக்கு பரிசுத்தமுள்ளதாய் இருக்கும் என்று சொல்லுகிறான். அசலான மறுபடியுமாய் பிறந்த பெண்கள் தங்களுடைய ஸ்தானத்தை அறிந்து கொள்ளும் போது அவர்கள் பரிகசிக்கப்பட்டாலும், அற்பம் என்றும், பழங்கால நாகரித்தவர்கள் என்று மற்றபடியெல்லாம் அழைக்கப்பட்டாலும் அவர்களுக்கு அப்படியாயிருக்கும். ஆனால் அவர்கள் நல்ல பெண்மணிகளை போன்று மதிப்புக்குரியவர்களாக நடந்து கொள்வார்கள். ஒரு ஸ்திரீயை போன்று நிற்பார்கள், ஒரு ஸ்திரீயை போன்று உடுத்துவார்கள், ஒரு ஸ்திரீயை போன்று பேசுவார்கள். இவைகளின் மத்தியில் ஒரு ஸ்திரீயை போன்று நடந்து கொள்வார்கள். ஆம், ஆமேன். அப்படி என்றால் அப்படியே ஆக கடவுது என்று அர்த்தம். பயப்பட வேண்டாம், அது உங்களை பாதிக்காது, அது உண்மை. இயேசுவின் சொந்த வார்த்தைகளே என்ன சம்பவிக்கும், ஒரு பெரிய காட்சி என்று கூறுகிறது. மேலும் அவர் சொன்னார், லோத்தின் நாட்களில். உங்களுக்கு அந்த வேத வார்த்தைகளை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டுமானால் லூக்கா 17:28 அவர் சொன்னார், அவர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள் என்று. சாதாரணமாக பார்த்தால் இவைகள் எல்லாம் நியாயமான காரியங்களே. ஆனால் கவனியுங்கள், அவர்கள் முழுவதுமாக இவைகளில் ஈடுபட்டிருந்தனர். ஆனால் அவர்கள் தங்கள் சிந்தையை முழுவதுமாக அதில் வைத்திருந்தார்கள். லோத்தின் நாட்களில் பெண்கள் தங்கள் நெறிமுறைகளை மிகவும் கேவலமாய் இருந்தார்கள். அதாவது பெண்களை உபயோகப்படுத்த வேண்டிய விதமாய் அவர்கள் உபயோகப்படுத்தவில்லை, ஆனால் அவர்களை தலைகீழாக்கி உபயோகித்தார்கள். பெண்களோட ஜீவிப்பது அவ்வளவு சாதாரணமாகி ஆண் ஆணோட ஜீவிக்கலானான். ஆண் பெண் இனப்பால் அணுக்களில் இருந்து உண்டான இந்த நெறிமுறை தவறல் அதனுடைய ஸ்தானத்தையே மாற்றிவிட்டது. ஏனென்றால் பெண்கள் அவ்வளவு கேவலமாக ஆகிவிட்டபடியினால். சில நாட்களுக்கு முன்னர் நான் டூசானில் இருந்த போது ஒரு ரொட்டி வாங்க கடைக்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு பையனும் 2 பையன்களுமாய் காரில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். இன்னொருவன் ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கும்படியாக வந்திருந்தான். அந்த நினைத்த தலை வயோதிபர் அவனை பார்த்து, இந்த சிகரெட்டுகள் யாருக்கு, உன் தாயாருக்கா என்று கேட்டார். அவன், இல்லை, அந்த பையனுக்கு என்றான். அவர், அவனுக்கு சிகரெட் பிடிக்கும் வயதாகிவிட்டதா என்றார். அவன், ஆமையா என்றான். அவர் இந்த விதமாக திரும்பி பார்த்தார். ஒரு துண்டு ரொட்டியையும் ஒரு சொம்பு பாலையும் வைத்துக் கொண்டு நின்று கொண்டு இதை கவனித்துக் கொண்டிருந்தேன். அவர் சரி என்று சொல்லிவிட்டு அவனிடம் சிகரெட்டை கொடுத்தார். அவர் என்னை நோக்கி பார்த்து, எனக்கு இதில் சந்தேகம் இருக்கிறது என்றார். நான் சொன்னேன், அது செய்யத்தக்கதான வயது அவனுக்கு வராது, எந்த வயதிலும் அதற்கான வயதை அடையக்கூடாது என்றேன். அவர், நீங்கள் சொல்வதை நான் ஒப்புக்கொள்கிறேன், பழக்கத்தை நீர் விட்டுவிட மிகவும் கஷ்டமாக இருந்ததோ என்றார். அவைகளை நான் துவக்கவே இல்லை, அதை நான் துவக்கவே இல்லை என்று சொன்னேன். நான் சொன்னேன், என்னுடைய பெற்றோர்கள் புகைப்பிடித்தார்கள், புகையில் உபயோகித்தார்கள், ஆனால் தேவனாகிய கர்த்தர் அது நின்று என்னை காத்துக் கொண்டார் என்று. அவர் திரும்பி என்னை வினோதமாய் பார்த்துவிட்டு சொன்னார், வழக்கமாக பெண்களை நாம் ஒரு உயர்ந்த படியில் வைத்திருந்தோம், இன்றைக்கு அவர்களை பார்க்கும் போது எவ்வளவு கேவலமான ஒரு நிலையா இருக்கின்றது என்றார். நாம் அவளுக்கு கருத்தை செலுத்தினோம், அவளுக்கு முன்பாக வரும்போது நம்முடைய தொப்பிகளை கழட்டினோம். நாம் வீதியில் நடந்து போகும் போது ஒரு குறிப்பிட்ட பெண்ணை எவனாவது கேலி செய்தால் மரியாதையுள்ள ஆண்கள் அவனை கன்னத்தில் அறிந்து விடுவார்கள் என்றார். புரிகின்றதா? சொன்னார், அவர்கள் ஸ்திரீயை கௌரவித்தார்கள் என்றார். ஆனால் அவர் சொன்னார், ஐயா, தாங்களாகவே அதை தங்கள் மேல் கொண்டு வந்து விட்டார்கள் என்றார். சொன்னார், இப்பொழுது அவர்கள் எழுந்திருப்பதில்லை, வழக்கமாக முன்பெல்லாம் பேருந்தில் பிரயாணம் செய்யும் போது எழுந்திருப்பார்கள். ஒரு பெண்மணி வண்டியில் ஏறுவாளானால் வண்டியில் உள்ள ஆண்கள் எல்லாரும் எழும்பி தொப்பியை கழற்றி கையில் வைத்துக் கொண்டு அவளை உட்கார வைப்பார்கள். இப்பொழுது அது ஒரு தள்ளுகின்ற நசுக்கள் கூட்டமாக இருக்கிறது, அவர்களாகவே அதை தங்கள் மேல் கொண்டு வந்தனர் என்றார். அது உண்மைதான். அந்த ஹாலிவுட்டில் இருக்கும் அந்த பிசாசுத்தான் அதை டிவிகளிலும் பத்திரிகைகளிலும் படமாக கொண்டு வந்து இப்படியாக அந்த காரியமே ஒரு அசுசியாக போய்விட்டது. அது உண்மையே. இது எல்லாராலும் விரும்பத்தக்க ஒரு காரியம் அல்ல, ஆனால் இது உண்மையான கூறுதல். இது உண்மைதான். இது தேவனுடைய வார்த்தையாயும் கிறிஸ்து இந்த தலைமுறையில் வருகிறார் என்பதையும் கூறும் எச்சரிப்பின் அடையாளமாயிருக்கிறது. இவைகள் சம்பவிக்க காணுகிறவர்கள் இவைகளெல்லாம் சம்பவித்து தீருமட்டாய் ஒழுந்து போவதில்லை என்று சொல்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போவோம், ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ ஒழிந்து போகாது என்று சொல்கிறார். அது ஒரு எச்சரிக்கையாய் இருக்கிறது. சிகப்பு விளக்கு பிரகாசிக்கிறது, அந்த திரை விழுகிறது. நாம் கடைசி நேரத்தில் ஜீவிக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் வியாதியத்தினை சுகமாக்குவதும் மரித்தோரை எழுப்புவதும் பொல்லாத ஆவிகளை விரட்டுவதும் ஆகிய அடையாளங்களை நாம் காண்கிறோம். பரிசுத்த ஆவியினால் ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தராய் இருப்பதை நாம் காண்கிறோம். நாம் ஜீவியங்கள் மாற்றப்பட்டதை காண்கிறோம். நாம் பெரிய அடையாளங்களை காண்கிறோம். பறக்கும் தட்டுகள் போன்று புரிந்து கொள்ள முடியாத அடையாளங்களை நாம் காணுகின்றோம். பென்டகனில் உள்ளவர்கள் அது என்னவா இருக்கும் என்று ஆராய்கிறார்கள். அவைகளை குறித்து டெலிவிஷனில் காட்டுகிறார்கள். அதை குறித்து என்னவென்று நினைப்பதே என்று அறியாதவளாயிருக்கிறார்கள். எல்லாவித வினோதமான அடையாளங்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் நமது மத்தியில் அக்னி ஸ்தம்ப வடிவில் இறங்கி வந்து புகைப்படத்தில் காணப்பட்டு நமது மத்தியில் ஜீவித்து அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று நிரூபிக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்க நாம் காணுகின்றோம். சபைகளின் குறிந்து போன நிலைமையை நாம் காணுகின்றோம். ஸ்தாபனங்கள் வளர்கின்றதை நாம் காணுகின்றோம். அத்தி மரமும் மற்ற எல்லா மரங்களும் தொழில்விட நீங்கள் காணும் போது யூதர்கள் திரும்புகிறார்கள். அத்தி மரம் யூதர்கள் தங்கள் சுயதேசத்திற்கு திரும்புகிறதை குறிக்கிறது. நாம் பிரஸ்பிட்டீரியன், மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், லூத்தரன், பெண்டிகாஸ்டல் சபைகள் தொழில்விடும் போது எழுப்புதல்களை நாம் காணுகின்றோம். அவர் சொன்னார், நீ ஆயத்தப்படுவதற்கு அதுதான் வேலை என்று. இவைகள் சம்பவிக்க நாம் காணும் போது தேவன் அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அழைத்துக் கொள்ள ஆயத்தமாகிவிட்டார் என்பதாகும். பின்பு நீங்கள் இன்னொரு அடையாளம், பெண்கள் மிகவும் சௌந்தரியமுள்ளவர்களாக ஆகின்றதை காணும் போது தேவகுமாரர் அவர்களை கண்டு அவர்களில் தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டு இதையும் அதையும் மற்றதையும் செய்ய காணும் போது என்ன சொல்லி இருக்கிறது? இதுவே அடையாளம் என்று சொல்லுகிறது. அங்குதான் நாம் வந்துள்ளோம். வேறொன்றை நான் இங்கே எழுதி வைத்துள்ளேன், லோத்தினுடைய இரண்டு குமாரத்தில் நினைவு கூறுங்கள். ஆம், அது நமக்கு நினைவிருக்கின்றது. அங்கே அன்றைய சோதோம் பட்டணத்தில் இயேசுவானவர் இங்கே 17 சோதோமின் நாட்கள் நடந்தது போல என்று கூறியுள்ளார். நினைவிருக்கட்டும், ஆண்கள் பெண்களை அந்த விதமாக தவறான வழியிலே உபயோகப்படுத்தினபடினாலே இயற்கையாய் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த செயலானது வாஞ்சிக்கப்படாத ஒரு நிலையை அடைந்து விட்டது. ஓ, இதை இந்த மேடையிலிருந்து சொல்வது நன்றாக இல்லை, ஆனால் உண்மையானது எதுவாய் இருந்தாலும் சரி, அது இங்கிருந்தால் போக வேண்டும். இன்றைக்கு அது அவ்வளவு மோசமாகி எல்லா இடங்களிலும் ஆயிரம் ஆயிரமாய் அதில் அதிகரிக்கின்றனர். நெறி தவறுதல் அந்த நாளில் இருந்தது போன்று ஆண் புணர்ச்சி, ஏனென்றால் தங்களுடைய சொந்த இனவிருத்திக்காக உபயோகிக்கப்பட்ட இயற்கையான மனித ஜீவியம் தவறாக பிரயோகிக்கப்பட்டது. இவ்வண்ணமாய் அது தொடர்ந்து போகுமேயானால் அதன் பேருள்ள இயற்கையான வாஞ்சை வேகமாக குறைந்து கொண்டே போகிறது. அதை இப்பொழுது அதிகரித்துக் கொண்டே போகின்ற விதத்தை பார்த்தால் இன்னும் 10 அல்லது 15 வருஷங்களில் நான் சொல்லுகிறேன், அது குறைந்து கொண்டே போகும் என்று. ஒரு பெரிய குறிப்பு, ஹேக்கர் ஹூவர் அதை குறித்து சொன்ன காரியங்கள் சில வைத்திருக்கிறேன், ஆனால் எனக்கு தெரியவில்லை, இங்கேதான் எங்கோ வைத்ததாக நினைக்கிறேன். ஆனால் அவர் என்ன சொன்னார் என்பது என்னிடத்தில் இல்லை. இப்பொழுது இவைகள் என்னவென்று நாம் பார்ப்போம். யூதா தன்னுடைய சிறிய புத்தகத்தில், நான் அதை பெரிய புத்தகம் என்று அழைப்பேன், அதில் 7 வசனத்தில் நாம் அதை சற்று வாசிப்போம்.
இதை நான் வாசிக்க விரும்புகிறேன். யூதா 7 வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு முன் உள்ள கடைசி புத்தகம், நான் இதை குறித்து வைத்திருக்கிறேன். யூதா 7, ஆண்களும் பெண்களும் விவாக உடன்படிக்கையை செய்து கொண்டு அதை முறித்துக் கொண்டு அந்நிய மாம்சத்தின் பின்னால் போவது. கவனியுங்கள், குமாரா பட்டணத்தார்களும் அவர்களை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து புரிகின்றதா? விபச்சாரம் அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினியை அடைந்து திருஷ்டாந்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது முழுவதுமாக எரிந்து இல்லாமல் போதல். இங்கே சில நாட்களுக்கு முன்னர் நான் லாஸ் ஏஞ்சல் மைதானத்தில் நான் காத்துக் கொண்டிருந்த போது அந்த மைதானத்துக்கு காரில் போய் கொண்டிருந்தேன். மிகவும் அழகான ஒரு சிறிய பெண் வீதியில் போய் கொண்டிருந்தாள். அவளை ஏதோ ஒரு காட்சிக்கு போய் கொண்டிருக்கிறவள் என்று நான் நினைத்தேன். அவளுக்கு முன்பாகத்தில் சொற்ப ஆடைகள் இருந்தது, அதாவது 6 அல்லது 8 அங்குல அகலத்திற்கு, அதில் கொஞ்சம் 3 அல்லது 4 அங்குல ஒரு ஜாலர் தொங்கல் இருந்தது. அவளுடைய சரீரத்தின் மேல் பகுதியில் சிறிய புள்ளிகள் போன்ற வட்டங்கள், அதை எல்லாம் உன் கைக்குள் அடக்கிவிடலாம். அந்த விதமாக அவள் தொங்கிக் கொண்டிருந்தாள். ஒரு மாட்டுக்கார பையனின் தொப்பியையும் காலணிகளையும் அணிந்திருந்தாள். மிகவும் கவர்ச்சிகரமாயிருந்தது. எந்த ஒரு வாலிபனும் அவள் இடுப்பை ஆட்டிக்கொண்டு செல்லும் விதத்தை கண்டு காரை சடார் என்று பிரேக் போட்டு நிறுத்தி அவளை பார்க்காமல் போகவே மாட்டான். நான் இந்த கேம்ப் மைதானம் வரை சென்று அங்கு போக திரும்ப வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. நான் திரும்பி போகும்படி வண்டியை திருப்பினேன். நான் வண்டியை நிறுத்தி அவரிடம், வாலிப பெண்ணே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உன்னோடு பேச விரும்புகிறேன். நீ ஒரு அழகான பெண்ணாக இருந்தாலும் அதை குறித்து ஒன்று சந்தேகமே இல்லை. வண்டியின் பிரேக்கை அமைத்து நிறுத்தி உன்னை பார்க்கத்தக்கதான ஒரு உடற்கட்டு உனக்கு இருந்த போதிலும், உன்னை இவ்விதம் செய்ய தூண்டுகின்ற ஆவி வரப்போகின்ற நாட்களிலே உன்னை நேராக பிசாசி நரகத்துக்கு கொண்டு போகும் என்பதை நீ உணர்கின்றாயா? அந்த அழகும் சிறிய அமைப்பான உடல் கட்டும் நன்றாக பொருத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற கன்னங்களும் தலைமயிரும் மற்றவைகளும் சிவந்த உதடுகளும் ஒரு கால் இன்னும் 6 மாதத்திற்குள் இந்த பூமியின் தோளில் இந்த கட்டான உடலில் இருந்து புழுக்கள் நெளியும் என்பதையும், இதற்குள்ளாக இருக்கும் அந்த சிறிய ஆத்மா பிசாசினால் உபத்திரவத்துக்குள்ளாவாய் என்பதனையும் உணர்கின்றாயா என்று சொல்லலாமா என்று நினைத்தேன். அப்படி செய்வாயானால் அவர்கள் உன்னை அங்கே சிறைச்சாலையில் அடித்து விடுவார்கள் என்று தேவன் சொன்னது போன்றே அப்போது ஏதோ என்னை தடை செய்தது. புரிகின்றதா? அந்த நிலையில் தான் இருக்கின்றோம். அப்பொழுது பிள்ளை வெளியே வந்து கூட்டத்துக்கு வருவதற்கான நேரம் இதுவே என்று கையசைத்தான். நம்பிடுவா என்று அவர்கள் பாடுவதை நான் கேட்டேன். ஓ, ஜனங்கள் எப்படி அப்படிப்பட்ட காரியங்களில் மயங்கிவிட முடியும்? ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தை அவமதிப்பதால் தான். இன்னொரு காரியம் என்னவென்றால், இந்த ஸ்தாபனங்களில் உள்ள போதகர்கள் பிரசங்க பீடங்களில் இருந்து கொண்டு அதை வாசித்தும் அதை அறிந்தும் அதை குறித்து ஏதும் சொல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களிடத்திலிருந்து ஜனங்களை அவர்கள் விரட்டி விடுவார்கள் என்று. சபையானது அங்கத்தினர்களை தேடுகின்றது. ஆனால் தேவனோ ஜீவிக்கின்ற தேவனுடைய மறுபடியுமாய் பிறந்த பரிசுத்தவான்களை தேடுகிறது. அவர்கள் நட்சத்திரங்களை போன்று பிரகாசிப்பார்கள். நாம் உண்மையுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து சொன்ன சத்தியத்தை சொல்ல தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆனால் அப்படிப்பட்ட நாளில் தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த விதமான அடையாளங்கள் தான் இருக்கும் என்று இயேசு சொன்னார். அது நேராக நமக்கு முன்பாக சம்பவிக்கின்றதை நாம் காண்கின்றோம். இப்பொழுது மறுபடியும் யூதா 7 வசனத்தை பார்ப்போம். சோதோம் குமாராவை, ஓ எவ்வளவு மோசமான ஒரு காரியம், பெண்களை விவாகம் செய்து கொள்ளாமல் அந்நிய மாம்சத்தின் பின்னே போதல். அவனுடைய மனைவியுடன் விவாகமான மனிதன், அவர்கள் இனி ஒருபோதும் இருவர் அல்ல, அவர்கள் ஒருவராய் இருக்கின்றனர். இன்னொரு பெண்ணின் பின்னே ஓடுகிறவன் அவன் தானாகவே தன் மனைவியிடம் இருந்து பிரிந்து விடுகிறான். இன்னொரு மனிதனோடு இருக்கிற ஒரு பெண் அவனுடைய புருஷனுக்கு அவள் மறித்தவளாயிருக்கிறாள். அவள் தன்னுடைய சொந்த மாம்சத்தை புறக்கணித்தால் அவளிடத்திலிருந்து அவள் துண்டிக்கப்பட்டாள். அது உண்மை. நியாய தீர்ப்பினாலே நாம் அதற்கு கணக்கொப்பிக்க வேண்டியவளாயிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேட்க விரும்புகிறதில்லை. ஜனங்கள் அதை கேட்க விரும்புகிறதில்லை. அவர்களுடைய காதுகள் குளிரும்படியாக கேட்க விரும்புகிறார்கள். நான் அந்த மூலைக்கல்லை எங்கு வைத்த போது பரிசுத்த ஆவியானவர் சரியாக இதையே சொன்னார். சமயம் வாய்க்காலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினமுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளை கேட்டு போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொள்வார்கள். பின்பு அவர் தரிசனம் நீங்கினவுடனே, நீ 2 தீமத்தையும் 4 படி, மறந்து போகாதே 2 தீமத்தையும் 4 என்று சொன்னார். தரிசனம் விட்டு நீங்கின பின்பே 7வது தெருவில் நான் ஒரு 19 வயது பையனாய் நின்று கொண்டிருக்கும் போது ஒரு சத்தம் அந்த அறையில் பேசி சொன்னது. அவர் சொன்னார், 2 தீமத்தையும் 4 என்று.
சரியாக அந்த விதமாகத்தான் மாறி போயிட்டு. புரிகின்றதா? ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரு காலம். ஜனங்களுக்கு ஏதாவது தேவையாக இருக்கிறது. பெந்தேகோஸ்தேவர்களுக்கு அவர்கள் முதுகில் தட்டி கொடுத்து அவர்கள் விரும்புகின்ற வண்ணமாய் ஜீவிப்பதே அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. அவர்கள் பியானோவை அதிக வேகமாக வாசித்து நடமாட விரும்புகிறார்கள். பெண்கள் அவர்கள் விரும்புகின்ற வழியிலே செல்கின்றனர். ஆண்களும் அதே விதமாக. பிரெஸ்பிடேரியன், மெத்தடிஸ்ட், லூத்தர், பாப்டிஸ்ட் இந்த ஸ்தாபனங்களில் உத்தமமானவர்கள் இருக்கிறார்கள். அது முற்றிலும் உண்மையே. அந்த ஒழுங்குமுறைகளானது அவர்களை அப்படியாயதில் கட்டி அவர்களின் பெயர் அந்த புத்தகங்களிலும் அவர்களின் சபைகளை சார்ந்தவளாய் இருந்தால் போதும், அது அவர்களை பலவற்று கொண்டு செல்லும் என்று நினைக்க வைக்கிறது. இந்த பூமியில் உள்ள ஒரு புத்தகத்தில் உங்கள் பெயர்கள் இருப்பதால் அது தேவனுக்கு ஒரு காரியமும் அல்ல. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நீ அறிய ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தினுடைய பெயர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அது உண்மை. ஆனால் அவர்களுக்கு அந்த விதம் தேவையாக இருக்கிறது. அந்த விதமான பொழுதுகள் தான் அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. வேறு ஏதோ ஒன்று அவர்களுக்கு தேவையில்லை. இந்த வேதத்தில் கூறப்பட்டுள்ள எல்லா தெய்வீக வரங்களையும், இயேசு கிறிஸ்து வாக்களித்துள்ள எல்லா வாக்குத்தங்களையும், எல்லா வரங்களையும், எல்லா அடையாளங்களையும், எல்லா கடைசி கால அடையாளங்களையும் இந்த கடைசி நாட்களில் தேவன் அசைத்தார். இந்த வேதத்தில் வாக்களிக்கப்பட்டிருக்கின்ற யாவற்றையும் என்னால் காணக்கூடிய மட்டில் இத்தேசத்திற்கு முன்னர் அவைகளை ஏற்கனவே அசைத்தாயிற்று. எவ்வளவு கஷ்டப்பட்ட முயல கூடுமோ அவ்வளவாக இத்தேசம் நரகத்தை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு சொன்னீர்களா? எப்படியும் அவர்களை தொடர்ந்து ஓடுவார்கள். முடிப்பதற்கு முன்பாக நான் இன்னும் சில வேத வசனங்களை பார்ப்போம். சரி, ஓ நித்திய ஆக்கினைக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இந்த தேசமானது இதே சீர்கேட்டில் தான் இருக்கிறது. இதே விதமான சமுதாய சீர்கேட்டில் தான் இந்த தேசம் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அது ஒன்று வேடிக்கைக்காக அல்ல, அது ஏதோ அப்படியாய் கேள்விப்பட்ட ஒன்று அல்ல, அது சத்தியமாய் இருக்கிறது. ஆதியாகமம் 6:12 எல்லா மாம்சமும் சீர்கெட்டதாய் இருக்கிறது. மனிதன் தன்னுடைய சொந்த வழியில் நடந்தான். அவனுடைய சொந்த ஆலோசனையில் தேவனுடைய நியமங்களை அசட்டை செய்தான். அந்த விதமாகத்தான் மனிதன் இன்றைக்கு நடந்து கொள்கிறான். தேவனுடைய வார்த்தையை கேட்க மனிதனுக்கு பிரியமில்லை, ஜனங்களுக்கு அதை கேட்க பிரியமில்லை, அவர்களுடைய சொந்த வழி நடக்க அவர்கள் பிரியப்படுகிறார்கள். இசபேல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மறுத்தால் அந்த வயதான குற்றம் பிடிக்கும் பிரசங்கியாரான எலியாவை தன்னுடைய போதகராக அழைக்க விரும்பவில்லை. ஆனால் எப்படி ஆயினும் அவரே அவனுடைய போதகர். உண்மைதான், தேவனவை அனுப்பினார். அவன் தன்னுடைய செய்தியை பறைசாற்றினார். கல்வி அறிவு இல்லாதவனாக இருந்தும் அவன் எங்கே இருந்து வந்தான் என்றும் எங்கே போகிறான் என்றும் அவர்கள் அறியாதிருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையுடன் அவர் காட்சியில் வந்தான். அவன் பிரசங்கித்த அந்த செய்தியை அவர் அனுப்பினார். பாவம் அழைக்கப்படுகின்ற யாவற்றையும் கண்டித்தான். ஒரு தேசமும் சீர்கொட்டு போகும் அளவிற்கு அவர் தன்னுடைய மந்திர சக்தியினால் எல்லா ஜனங்களையும் மயக்கி அவர்களை திருப்பி விட்டால் அந்த நவீன இசபேல் அந்த மலையின் மேல் தனி மனிதனாக அவளை எதிர்த்து நின்றான். தேவன் சொன்னார், எலியாவே நீ அனுவிதமா என்ன வேண்டாம், இன்னமும் தங்கள் இருதயத்தில் உத்தமமாய் இருக்கின்ற 7,000 பேர் என்னிடம் உண்டு என்றார். அதுதான் அவருடைய இரண்டாவது இழப்பு. மூன்றாவது இழப்பானது அவர்களுக்காக பின்னே போயிற்று. ஆனால் நினைவிருக்கட்டும், தேவன் இரக்கமுள்ளவராக இருந்தார். எலியாவின் செய்தியானது அந்த அவிசுவாச சந்ததியை ஆக்கினைக்குள்ளாக்கியது. நோவாவின் செய்தியானது அந்த சந்ததியை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அதற்கு செவி கொடுக்க மறுத்தவர்களின் மேல் நியாய தீர்ப்பையும் அதை விசுவாசித்தவர்களுக்கு விடுதலையையும் அளித்தது. நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரோட வருகையிலும் அப்படியே நடக்கும். ஆதியாகமம் 6 தேவனுடைய நியாய பிரமாணங்களை அசட்டை பண்ணதில் தேவனுடைய பிரமாணங்களா என்று சொல்கிறார்கள். வேதத்தில் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு சொல்கிறது. இப்பொழுது கவனியுங்கள், நான் இதை ஏதோ ஒரு தனிப்பட்ட மனிதனிடத்தில் சொல்கிறதில்லை. உங்கள் சகோதரன் என்ற முறையில் தான் நான் உத்தரவாதம் உள்ளவனாய் இருக்கிறேன். முழு சத்தியத்தையும் உங்களுக்கு சொல்லுவதில் தான் நான் உத்தரவாதம் உள்ளவனாய் இருக்கிறேன். பரிசுத்த பவுல் உலகத்தை விட்டு போவதற்கு முன்னால் தேவனுடைய ஆலோசனையில் நான் ஒன்றையும் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று சொன்னது போன்று இப்பொழுது வேதமானது இன்றைக்கு பெண்கள் தலைமுடியை வெட்டக்கூடாது என்று சொல்கிறது. எத்தனை பொருள்கள் அது பரவாயில்லை என்று சொல்கிறார்கள். அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, அது தவறுதான். எத்தனை சபைகள் அதை சார்ந்து இருக்கின்றதோ எனக்கு அக்கறை இல்லை. வேதம் சொல்லுகிறது தவறு என்று அப்படி அவள் வெட்டிக் கொள்வது அவளுக்கு அவமானமாயிருக்கும். ஆனால் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாயினும் அப்படியே போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவர்கள் செய்கிறார்கள்? அவர்களுடைய இதயத்தில் தங்களை தாங்களே அழகுபடுத்திக் கொள்கிறோம் என்றும் அவர்கள் அழகாக இருக்கிறார்கள் என்று எடுத்துக் கொள்கின்றனர். இந்த காரியங்களை அவள் செய்யக்கூடாது என்று தேவனுடைய வார்த்தை எச்சரிக்கிறது. அவள் புருஷரின் உடைகளையோ அல்லது ஸ்லாக்கையோ அல்லது எதுவாக இருந்தாலும் அதை தரிக்கலாகாது. ஆனால் அவளோ தொடர்ந்து அதே விதமாக செய்து கொண்டிருக்கிறாள். அவளை தடுத்து நிறுத்த முயற்சியுங்கள். அப்படியானால் எதை குறித்து கூச்சலிடுகின்றாய்? நீ என்ன சொல்லிக் கொண்டே போகின்றாய்? ஏன் நீங்கள் அதை பேசுவதை விட்டால் ஜனங்கள் உண்மை விரும்புவார்கள். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஜனங்கள் என்ன நினைக்கிறார் என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. இப்பொழுது என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். ஆனால் தேவன் என்ன நினைக்கிறார் என்பதில் தான் எனக்கு சிரத்தை. இது அவருடைய வார்த்தையாய் இருக்கிறது. ஆம், அதை அப்படி செய்வே தவறு என்று நீ அவளிடம் சொல்லிப்பார். அவள் நேராய் போய் அதைய செய்வாள். புரிகின்றதா? ஏன் கிறிஸ்தவ உலகில் இருக்கும் எல்லா பெண்களும் இந்த காரியங்களையே செய்கிறார்கள். இதை குறித்து சபையானது ஒரு அக்கறையும் எடுக்கிறதில்லை. ஏன் அப்படி இருக்கிறார்கள்? தேவகுமாரர்கள் பெண்களின் மாமிச ரத்த இச்சையில் விழுந்து போனார்கள். அந்த அசுசியான காரியங்களில் இருந்து அவர்களை வேறு பிரிக்கும்படியாய் அவர்களை வாங்கிய ரத்தத்தையும் தேவனையும் தாமே அவர்கள் புறக்கணித்தார்கள். ஆமேன். அது உண்மை ஆகவே எனக்கு உதவி செய்யும் தேவனே, அது சத்தியமாயிருக்கிறது. அவளை சற்று நிறுத்த பிரயாசப்பட்டு பாருங்கள். யெகோவாவின் பிரசங்கங்கள் அவளுக்கு ஏதாவது தடையா இருந்தது என்று தெரிந்தீர்களா? இல்லை ஐயா. ஆனால் அது என்ன? அது ஒரு சத்தம். அந்த சத்தம் நாம் நியாயாசனத்தை அழைக்கப்படும் போது இன்றிரவு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்ற இதே செய்தியானது ஒவ்வொரு வார்த்தை வார்த்தையாக என்னை அங்கே சந்திக்கும். என்ன செய்ய போகின்றாய்? அது ஒரு பிரகாசிக்கும் சிகப்பு விளக்கு. ஒரு காலத்திலே பெண்களிடையே பிடிவாதம் பிடித்தவர்கள் இருந்தனர். நாம் அதை பார்க்க பார்க்கின்றோம். இது பெண்களை பற்றிதான் இருக்கின்றபடினால் இதையும் சொல்லுகிறேன். நான் ஏன் எப்பொழுதும் இதை குறித்தே சத்தமிடுகிறேன் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். முடிப்பதற்கு முன்னர் நான் அநேக வேத வாக்கியங்களை உங்களுக்கு முன்னால் வைத்து சொல்ல காரணம் ஏன் என்று காட்டுகிறேன். அக்காரணத்து நிமித்தமாகத்தான் நான் இந்த வார்த்தைக்கு உண்மையுடனாய் இருக்க வேண்டியவனாய் இருக்கிறேன். ஒவ்வொரு தேவனுடைய ஊழியனும் வார்த்தைக்கு உண்மையுடனாய் இருக்கத்தான் வேண்டும். நீங்கள் அப்படி இருக்கத்தான் வேண்டும். ஏனெனில் இதற்கு எதிராக எங்கோ ஒரு சத்தம் கூப்பிட்டுக் கொண்டேதான் இருக்கும். பாக்கியுள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. நீ அவர்களுக்கு உத்தரவாதமாய் இருக்க போகிறதில்லை. ஒரு தனிப்பட்ட நபர் என்ற முறையில் உத்தரவு சொல். ஒரு மெத்தடிஸ்ட் என்ற முறையில் உத்தரவு சொல்ல வேண்டாம். ஒரு பாப்டிஸ்ட் அல்லது ஒரு பெந்தேகோஸ்தே என்ற முறையில் உத்தரவு சொல்ல வேண்டாம். உன்னுடைய சொந்த ஜீவனுக்காக ஒரு தனிப்பட்ட நபர் என்ற முறையில் தேவனுக்கு உத்தரவு சொல். நான் இந்த அடையாளங்களை காண்கிறோம். இருந்த போதிலும் அவர்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டே போகிறார்கள். அது தவறு என்று அவரிடம் சொல்லிவிட்டு என்ன நடக்கிறது என்று பாருங்கள். பிடிவாதம் சரியாக அதையே தான் ஏவாள் செய்தால். அதை காட்டிலும் மேலானது செய்ய ஏவாள் அறிந்திருந்தால் அவள் செய்தாளா? தேவனுடைய வார்த்தை அவளிடத்தில் இருந்தது. என்னை புசிக்கு நாளிலே சாகவே சாவா என்று கூறியிருந்தது. அப்படியானால் அதை ஏன் அவள் செய்தாள்? அவளுடைய சொந்த வழியில் போக விரும்பினாள். ஏன் பெண்கள் தலைமையை வெட்டிக் கொள்கிறார்கள்? பெண்கள் ஏன் இந்த விதமான ஆடைகள் விடுத்திக் கொள்கிறார்கள்? அவர்கள் சரியாக அதைத்தான் செய்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் செய்கின்ற காரியம் அவர்கள் யாவரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும். அப்படியேதான். ஆனால் அவள் ஏன் அதை செய்கிறாள்? அவள் தன் வழியுடையவளாய் இருக்கிறாள். ஆமையா, அவள் தான் விரும்புகின்ற அவளுடைய சொந்த வழியில் அதை செய்ய போகிறாள். அதை குறித்து சபை ஒன்று சொல்லுகிறதில்லை. சபையானது இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாய் இருக்க வேண்டியது. அதை குறித்து ஒன்று சொல்லுகிறதில்லை. அவர்களில் ஒருவரிடம் அதை பற்றி கூறுங்கள். அவர்கள் என்ன சொல்லுவார் என்று உங்களுக்கு தெரியுமா? மிகைப்படுத்தி சொல்வோமானால், நான் என் சொந்த வழியில் சந்தோஷமாய் இருப்பதற்கு எந்த பழைய வேதாகமும் குறுக்கே நிற்க போகிறதில்லை என்று. சரியாக அதே விதமாக வேதத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறதே என்று அவளிடத்தில் சொல்லி பாருங்கள். ஒரு கால் அந்த வார்த்தைகளை அவள் சொல்லாமல் இருக்கலாம். அவர்கள் அதைத்தான் விவரிப்பார்கள். கிரியைகள் வார்த்தைகளை காட்டிலும் உரத்து பேசும் என்ற பழமொழியை நீங்கள் எப்படிதாவது கேட்டிருக்கிறீர்களா? சரி, அப்படியானால் அப்படி செய்கின்றதா? கிரியைகள் வார்த்தைகளை காட்டிலும் உரக்க பேசுகிறது. நீங்கள் என்ன கூறினாலும் சரி, உன்னுடைய சாட்சியை அவர்கள் கேட்க முடியாதபடி உன்னுடைய ஜீவியம் அதிக உரக்க பேசும். இன்று காலையில் நான் சொன்னது போன்று நீங்கள் எந்த அளவுக்கு ஜீவிக்கிறீர்களோ அந்த அளவிற்கே குதியுங்கள். புரிகின்றதா? உன்னுடைய கிரியைகள் உன்னுடைய சத்தத்தை காட்டிலும் உரக்க பேசும். நீ வந்து ஒரு கால் உள்ளதை சொல்லிவிடலாம். ஏனென்றால் அவருடைய சொந்த வார்த்தைகளே பேசும். உன்னுடைய வார்த்தைகள் அது என்னமா இருந்தாலும் சரி, உன்னுடைய கிரியைகள் நீ யாரும் என்று பேசுகின்றது. நீ உண்மையாகவோ என்னவோ அறிவிட்டு ஏதாவது வித்தியாசமாய் பேசுவாயானால் அது மாய்மாலமாகி விடுகிறது. இயேசு சொன்னார், மாய்மாலக்காரர்களே, நீங்கள் எப்படி நல்ல காரியங்களை பேச முடியும் என்றால் உங்கள் இருதயத்தில் அது இல்லையே. இருதயத்தில் நினைவால் வாய் பேசும் என்று. புரிகின்றதா? அப்படி நினைக்காமலேயே சும்மா எதையோ பேசுகிறார்கள். நானாகவே சந்தோஷித்துக் கொண்டேன் என்பார்கள். என்ன சம்பவிக்கின்றது? விவாகத்தின் போது வேதத்தில் இங்கே இன்னொரு உள்ளது. விவாகத்தின் போது இந்த கீழ்ப்படிவேன் என்ற உடன்படிக்கை வெளிவருகின்றது. கீழ்ப்படிவேன். ஒரு வீட்டில் தரித்திருக்கிறவளாய் கற்புள்ளவளாய் நற்கிரியைகளை செய்கிறவளும் அவள் உங்கள் முகத்திற்கு நேராகவே சிரித்துவிட்டு பவுடர் கம்பெனியில் இன்னொருவரின் அலுவலகத்துக்கு சென்று விட்டு என் கணவனே என்பாளாயின் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்றைக்கு காவல்துறையை பாருங்கள். அவ்வளவு கேவலம் பெண்களை அங்கே வேலைக்கு அமர்த்துகின்றனர். பட்டணத்தின் மத்தியிலும் அது விபசாரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. எத்தனையோ ஆண்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கும் போது அங்கே பெண்களை வேலைக்கு அமர்த்துகின்றனர். வேதமானது வீட்டில் இருந்து கற்புள்ளவளாய் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் தன் எஜமானின் கணக்கு புத்தகங்களையும் உன்னுடையதையும் கூட அவள் பார்த்துக் கொள்கிறார். ஆம், அது உண்மை. நான் இப்பொழுது நல்ல பெண்களை பற்றி கூறவில்லை. நான் இதை நல்ல தெய்வ பக்தியுள்ள பெண்களின் மீது தூக்கி எறியவில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது டேப்பில் பதிவு செய்யப்படுகிறது. எங்கே எல்லாம் கேட்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் இந்த விதமாக நீ ஒருவளை காண்பாயானால் அந்த விதமாக 1500 பேரை காணலாம். அதை குறித்து நான் பேசுகிறேன். அவர்கள் ஒரு வார்த்தைக்கும் செவி கொடுக்க மாட்டார்கள். வேதத்தை நீயே வைத்துக் கொள், அதை உனக்கே பிரசங்கித்துக் கொள். நாங்கள் அதை கேட்க விரும்பவில்லை. கீழ்ப்படிதல். ஓ, என்ன அவள் ஒருவேளை நீ உன்னுடைய வேத கதைகளை வேறு யாருக்காவது சொல்லும், உன் தேவனை வேறு யாருக்காவது வைத்துக் கொண்டு என்னை தனியாய் விடும். என்னிடத்தில் என்னத்தை கட்டிக் கொண்டிருக்கிறாய்? இந்த காரியங்களை எல்லாம் எனக்கு சொல்லுங்கள். நானும் கேட்கவில்லையே, எனக்கு தெரியும். ஆனால் தேவன் செய்ய சொன்னார், புரிகின்றதா? ஆக எல்லாம் அவ்வளவுதான். ஆகவர்கள் இன்னும் வழியை சீர்கேடாக்குகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய நாளில் செய்தது போன்றே, அவர்கள் அந்த நாளில் செய்தது போன்றே இன்றைக்கும் அப்படியே செய்கிறார்கள். அதே போன்று அது ஒன்று மாறவே இல்லை. அது மாறாது, அது மாறவே மாறாது. பாலிய குற்றங்கள் முடிவில் அவளுடைய பிள்ளைகளை பாதிக்கின்றது. சிறைச்சாலையானது ஒரு பகுதி பெண்களையும் ஆண்களையும் ஏற்றுக் கொள்கிறது, ஆனால் நரகம் முழுவதையும் ஏற்றுக் கொள்கிறது. அது முற்றிலும் உண்மையே. முடிவிலே அவர்கள் யாவரையும் விடுங்கி போடுகின்றது. போதனையானது அவர்களது முதுகிற்கு மேல் போய்விடுகிறது. அவர்கள் ஒருபோது செவி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் தங்கள் இஷ்டப்படிதான் செய்வார்கள். வேதம் சொல்கிறது, நீங்கள் அவரிடம் சொல்லி பாருங்கள். அவர்களோ, உன்னுடைய வேதத்தை நீயே வைத்துக் கொள், நாங்கள் ஜாலியாக இருக்க போகிறோம் என்பார்கள். உங்களில் சில சகோதரிகள் இப்பொழுது இங்கே இருக்கின்ற அல்ல. இவ்விதமாக நீங்கள் யார்? நான் என்னுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிவதா? நான் அவரை எனக்கு கீழ்ப்படிய வைப்பேன் என்று சொல்ல கேட்க முடிகிறது. ஆனால் அங்கே தான் நீங்கள் தவறி போகிறீர்கள். வீட்டில் தடுத்திருந்து கற்புள்ளவளாயிருங்கள். வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. என்னை தனியே விட்டு விடுங்கள். கவனி சகோதரியே, கடந்து போன இருண்ட காலத்தில் உண்டானதல்ல, அது இன்றைய சத்தமாயிருக்கிறது. கடந்து போன ஜலப்பிரளய காலத்திலும் அது இவ்வளவு அதிகமாய் சம்பவிக்கவில்லை. இன்றைக்கும் கூட அது சம்பவிக்கின்றது. அதே காரியம் தான் அது. நான் ஒரு நவீன பெண்மணி, நான் அமெரிக்காவில் இருக்கிறேன் என்று மறுபடியும் அவர் சொல்லுகிறார்கள். அது பண்டி வளர்க்கும் பட்டியை காட்டிலும் வேறொன்றுமல்ல. நீ எங்கே ஜீவித்தாலும் தேவனுக்கு எந்த வித்தியாசமும் அது கொண்டு வராது. உன் இதயத்தில் நீ எப்படி இருக்கின்றாயோ அதுதான் நீ ஆயிருக்கிறாய். அதுதான் உண்மை. நீ நவீனமாயிருக்கிறாய். நீ இந்த நவீன பெண்களில் ஒருத்தி என்று சொல்ல விரும்புகிறது போன்று சகோதரியே நீ நினையாதே. இந்த விதத்தின் பிரகாரமாக நீ எங்கோ தூரத்தில் இருக்கின்றாய். இருண்ட காலத்தில், ஜலப்பிரளய காலத்தில் இருக்கின்றாய். நோவாவின் நாட்களில், அதாவது அந்நாட்களில் தான் இப்படி எல்லாம் செய்தார்கள். ஆகவே நீ அவ்வளவு ஒன்று நவீனமல்ல. பார்க்க போனால் அப்படியா நினைக்கின்றாயா? ஜலப்பிரளய காலத்தில் அந்த விதமாகத்தான் நடந்து கொண்டார்கள், புரிகின்றதா? அதே விதமாகத்தான் இந்நாட்களில் அவர் நடந்து கொள்கிறார்கள். ஆகவே அது மறுபடியும் இருண்ட காலமாக இருக்க வேண்டும். மகா பெரிய இருண்ட காலத்திற்குள் மீண்டும் உள்ளோம். உன் மனைவி அந்த விதமாக நடந்து கொள்ளும்படி அனுமதிக்கின்ற மனிதனே, நீ இனி ஒருபோதும் தேவகுமாரன் இல்லை. இல்லை, நீ சோதோமில் விழுந்து விட்டவனை போல் இருக்கின்றாய். அது உண்மையான். உன்மேல் ஆதிக்கம் செலுத்த உன் மனைவிக்கு இடம் கொடுத்து விட்டாய். ஓ, என்ன இதை சொல்வதா வேண்டாமா என்று எனக்கே தெரியவில்லை. இந்த பகுதியை நான் விட்டு விடுகிறேன். சரி, இது மிகவும் பயங்கரம். ஆனால் நான் பேசுற எல்லாவற்றையும் இந்த காலத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். சிகப்பு விளக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றதை நீங்கள் பார்க்கிறீர்களா? தேவைய காலம் துணிக்கும் காலம் இனி செல்லாது. காலை பிரகாசமாயும் நித்தியமாயும் உதிக்கும். பின்பு அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். பூமியின் தொழில் இருந்து வானங்களுக்கு மேலாய் உள்ள அவருடைய வீடு செல்வதற்காக. ஓ, எப்பேற்பட்ட ஒரு நாளாய் இருக்கும். உண்மைதான். ஓ, நிச்சயமாக சோதோமுக்கு திரும்பி போய்விட்டார்களா? கவலைப்படாதீங்கள். அதை எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தும்படியாக ஒரு அணுகுண்டு காத்துக் கொண்டிருக்கின்றது. அது உண்மைதான். முழு உலகத்தையும் சுத்திகரிக்கும். அது அதை செய்யும். பின்பு அவை யாவையும் மறுபடியும் புதுப்பிக்கப்படும். நாம் 6வது முத்திரையில் காண்பது போன்று கர்த்தராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு மீட்கப்பட்டு கிறிஸ்துவளான ஒரு கூட்ட ஜனத்திற்கு இவ்வுலகத்தின் கவலைகளையும் நாகரிகத்தையும் விற்று போட்டு இயேசு கிறிஸ்துவின் அன்றைக்கு வந்தவர்களுக்கு அவருடைய எளிமையான சாதாரண திட்டங்களில் அவரையே நோக்கிக் கொண்டு, அவரை மட்டுமே நோக்கிக் கொண்டு வந்து அவர் மேல் விசுவாசம் வைத்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டவர்களுக்கு, நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டேன் என்று சொல்லிக் கொண்டு வேதத்தை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் பெற்ற நித்திய ஜீவன் தேவன் கொடுத்ததான நித்திய ஜீவன் இல்லை. நீங்கள் மரணத்தினால் வஞ்சிக்கப்பட்டீர்கள், ஜீவனை பெற்றவள் அல்ல. அது உண்மையே. இப்பொழுது தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தையை கை கொள்ளுங்கள். இனிவே தேவனுடைய முழு கற்பனையாயிருக்கிறது. சிகப்பு விளக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. காலமோ சமீபமாயிருக்கிறது.
யெகோவாவின் அடுத்து நடந்தது போல புரிகின்றதா? நியாயமான காரியத்தை அவர்கள் எடுத்து அதை தலைக்கீழாக்கி போட்டார்கள். அவர்கள் புசிப்பதிலானார்கள், அவர்கள் குடிப்பதிலானார்கள், அவர் கட்டிடங்களை கட்டினார்கள், அவர்கள் மற்ற எல்லா காரியங்களையும் செய்து அதை தாறுமாறாக்கினார்கள். கட்ட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அதில் என்ன சம்பவித்தது என்று சற்று பாருங்கள். புசித்தல், நாம் சாப்பிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதில் என்ன நடந்தது என்று சற்று பாருங்கள். குடித்தல், நம்முடைய தண்ணீரை நாம் குடிக்கத்தான் வேண்டும், வேறு என்னத்தை நாம் செய்ய வேண்டும்? ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் பலவிதமான குடிகளும் மதுபானங்களையும் மற்ற காரியங்களையும் கலப்பு மதுபானங்களையும் அதில் அவர்கள் பெண்களையும் கொண்டு வந்தார்கள். புரிகின்றதா? யெகோவாவின் நாட்களில் நடந்தது போல உண்டான ஜனப்பெருக்கத்தை குறித்து என்ன? தொடர்ந்து அதிகமாக கொண்டே போகின்ற பெண்களின் சௌந்தர்யத்தை குறித்து என்ன? புரிகின்றதா? சிகப்பு விளக்கு, பெண்கள் வர வேண்டியதான வேலையை குறித்து என்ன? இன்றைக்கு இருப்பது போன்று அவர்கள் எப்பொழுது இருப்பார்கள்? துணிகரமுள்ளவளாயும் இருமாப்புள்ளவளாயும் எல்லாமுமாய் அவர்களிடத்தில் ஒன்றும் சொல்ல முடியாத வேலை எப்போது? வார்த்தை அவர்களிடத்தில் பிரசங்கிங்கள், அவர் தொடர்ந்து அதையே செய்து கொண்டே போவார்கள். புரிகின்றதா? என்ன சம்பவிக்கும்? சரியாக அப்படியே நோவாவின் நாட்கள் நடந்தது போன்றே ஒரு நாள் கிருபையின் வாசல் அடைபடும். அப்பொழுது வேதம் சொல்லுகின்றது, பரிசுத்த ஸ்தலம் புகையினால் மூடப்படும். அதன் அர்த்தம் என்னவென்றால், பரிந்து பேசுகின்றவர் அங்கிருந்து போய்விட்டார் என்பதாகும். ஆட்டுக்குட்டியானவர் அங்கு இருக்கும் வரைக்கும், இன்று காலையிலோ அல்லது வேற எங்கேயோ நான் பிரசங்கித்தது போன்று, ஆட்டுக்குட்டியானவர் அங்கிருந்து கொண்டு பரிந்து பேசுமட்டே அங்கே கிருபை இன்னும் இருக்கிறது என்றாகும். ரயில் வண்டியானது கட்டிடத்திற்குள் வந்துவிட்டதை நாம் கண்ட பிறகு பிரகாசிக்கும் சிகப்பு விளக்கை, கர்த்தரின் வருகையை நாம் காணும் போது நமக்கு அவர் இன்னும் அங்கு இருக்கிறார் என்று என்ன நிச்சயம் இருக்கிறது? இந்த கடைசி நாட்களில் இங்கே செய்வேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார் என்று அறிந்து, அதை நாம் கண்டு முன்னே சம்பவிக்க கண்டு, நாம் எப்படி வித்தியாசமான காரியங்களை பேச முடியும்? நாம் இன்றிரவு இந்த பொருளின் பேரில் தியானிக்கும் போது பெண்களிடையே நடந்து கொண்டிருக்கின்றதையும் அவர்கள் நடந்து கொண்டு இருக்கின்ற விதமுமாகிய இன்னொரு சிகப்பு விளக்கு பிரகாசத்தை நாம் பார்க்கிறோம். அதை சுட்டி காட்டுகின்றதை நாம் காண்கின்றோம். ஒவ்வொரு மைல் கல்லும், எல்லா காரியங்களும், ஒவ்வொரு ஊசியும், எல்லா திசை காட்டு கருவியும் நேராக அவருடைய வருகையை நோக்கி காட்டுகிறது. நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய வருகையை தவிர வேறொன்றும் சம்பவிக்க வேண்டி இருக்கின்றதாக எனக்கு தெரியவில்லை. அப்படியானால் கிறிஸ்துவுக்கு புறம்பாயுள்ள என் அருமையான நண்பனே, இதை குறித்து நீ என்ன நினைக்கிறாய்? நீ இளைப்பாறிக் கொண்டிருக்கிறாயா நண்பனே? ஒரு சாதாரண கேள்வியை நான் உன்னிடம் உண்மையாகவே கேட்க விரும்புகிறேன். உனக்கு ஏற்பட்டுள்ள ஒரு சிறு உணர்ச்சி அல்லது உனக்கு இருக்கும் ஏதோ காரியம், அதன் பேரில் சார்ந்து நீ இளைப்பாறிக் கொண்டிருக்கின்றாயா? ஒரு கால் ஒரு நேரம் நீங்கள் மிகவும் களி கூர்ந்து அந்த இடமெல்லாம் நடனமாடி இருக்கலாம். பெந்தேகோஸ்துகள், நசிரேயர்கள், யாத்ரீக பரிசுத்தர் இவர்கள் செய்தது போன்று நடனமாடத்தக்கதான ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு உண்டாகுமானால் அறிவே அறி என்று நம்புகிறார்கள். அதற்கு பிறகு தலைமையிலே வெட்டி கொண்டு அரைக்கால் சட்டை அணிகிறாராம். பரிசுத்தாவியானவர் தவறு என்று பயத்தில் கூறிவிட்டு, அப்படி செய்வதற்கு உன்னை அனுமதிப்பாரா என்ன? இந்த விதமாய் சொல்லுகிறவனே, உன்னை குறித்து என்ன? நான் சபையை சார்ந்தவன், நான் ஒரு பெந்தேகோஸ்து, நான் ஒரு மெத்தடிஸ்ட், அல்லது நான் என்னவோ அதை சார்ந்தவன் என்று சொல்லுபவரே, உன்னை குறித்து என்ன? நான் ஒரு அங்கத்தினர், என்னுடைய தாயார் சபையின் ஆயுள் அங்கத்தினர், நானும் ஒரு ஆயுள் அங்கத்தினனாய் இருக்கிறேன். உங்கள் மேல் இருக்கின்ற அந்த ஆவியே வேதம் கண்டிக்கின்ற காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்யும்படியாய் செய்கிறது. புரிகின்றதா? நீங்கள் சொல்லுகிறீர்கள், சகோதரன் பிரானம், நான் அந்நிய பாஷையில் பேசினேன். நீங்கள் அதையே பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டாம். நாங்கள் அந்நிய பாஷையில் பேசினோம், அதுவே நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டதற்கு அடையாளம் என்று சொல்லுகிறீர்கள். உங்களுடைய ஜீவியம் நீங்கள் இன்னமும் தலைமையில வெட்டிக் கொள்ள கூடுமானால், வேதம் வேண்டாம் என்று சொல்லுகின்ற காரியங்களை நாங்கள் இன்னமும் செய்ய கூடுமானால், நீங்கள் இரவு பகலாக அந்நிய பாஷைகள் பேசலாம் இருந்த போதிலும் அது தேவனுக்கு ஒன்றும் செய்வதற்கில்லை. மரமானது அதன் கனிகளால் அறியப்படும். எனக்கு வயதாகி கொண்டே போகிறது, நான் அதை அறிவேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு புதிய வலியும் குடைச்சலும் உண்டாகின்றது. நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. ஒருவேளை நீங்கள் உண்மையை சொல்லலாம், தேவனே எனக்கு அது வேற வேண்டாம் என்று நான் நினைத்தேன். அரிதாகமான காரியங்களில் ஒன்று என்னவென்றால், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு ஸ்தாபனத்தின் அங்கத்தினாக இருந்து கொண்டு சாத்தானை காட்டிலும் மோசமாக இருந்து கொண்டு ஏதோ புரிந்து கொள்ள முடியாதை பற்றி கொண்டு நான் சொல்லுகிறேன், அதை நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று கூறுவதாகும். அது ஜீவியத்தோடு சாத்தானவருக்கு சூட்டு பயங்கரமான கிரீடமாகும். சுமார் 60 அல்லது 70 வயதுள்ள ஒரு கிழவி, அவளுடைய கைகளில் கொழுப்பு தொங்கிக் கொண்டு முகமெல்லாம் சுருக்கம் எழுந்து, அவளுடைய தலைமயிர் வெட்டப்பட்டு 5 அல்லது 6 வர்ணங்களால் முகம் பூச்சப்பட்டு ஒரு அரைக்கால் சட்டையை போட்டுக் கொண்டு நடந்து போவாளானால், நான் அதை கண்டதில்லை. அது சாத்தான் அவளுக்கு சூடின கிரீடமே இல்லாமல் வேறு என்ன? அல்லது ஒரு கிழவனாயிருக்கலாம். ஓ தேவனே, எனக்கு தெரியும், ஒருபோதும் குறை கோராதிருக்க எனக்கு கிருபை தாரும். கர்த்தாவே, என் ஜீவனுக்கு தேவை, என் ஜனங்களின் ஜீவனுக்கு தேவை. தேவனே, எங்களுடைய ஜீவனுக்கு முடிசூடும்படியாக அருள் செய்யும்.
நாங்கள் கஷ்டப்பட்டாலும் எங்களுக்கு என்ன சம்பவித்தாலும் எத்தனை பேர் எங்களுக்கு எதிராக வந்தாலும் பரவாயில்லை. என்னுடைய ஜீவியத்தில் இந்த ஒரு காரியத்தை நான் அறிவேன். எனக்கு வயதாகி கொண்டே போக என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றதான என் நண்பர்கள் நான் என் பாதையில் கடந்து போக குறைந்து கொண்டே போவார்கள். எனக்கு ஒரு காரியம் தெரியும், என்னிடத்தில் வரவும் என்னுடைய ஆலோசனை கேட்கவும் கூடிய ஒருவருமே இல்லாத போகும் காலம் வரும். நான் தொடர்ந்து ஜீவிப்பேனானால் என் வாலிப பிராயத்தில் என்னை அறிந்தவர்கள் எல்லாரும் போய்விடுவார்கள். எனக்கு வயதாக என்னுடைய நண்பர்களே சிறுக சிறுக ஆகிவிடுவார்கள். ஏதாவது ஒரு நாளிலே நான் மறிக்கத்தான் வேண்டும் என்று நான் அறிவேன். புரிந்து கொள்ள முடியாத வயதான கிழவனாகவும் அல்லது என்னுடைய மனைவி ஒரு நச்சரிக்கும் பெண்ணாகவும் அல்லது உங்களுடைய மனைவியோ அல்லது நீங்களோ ஆண்டவரமாகி சாத்தான் முடிசூட தேவன் அனுமதிக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன். சகோதரனே, நம்முடைய ஜீவியம் ஆவியின் கனிகளால் முடிசூடப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவிக்குள் அன்பு சந்தோஷம் நீடிய பொறுமை நற்குண பொறுமை சத்திய விசுவாசம் இவைகளை கொடுப்பாராக. என்னுடைய ஜீவியம் அழைத்துக் கொண்டே போகிறது. 35 வருடங்களுக்கு முன்னர் நான் இந்த இடத்தில் ஒரு சின்ன பையனாக நின்றேன். இன்றிரவு நான் வயது சென்றவனும் தலைமயிர் அழைத்தவனும் வழுக்கை தலையும் தோள்கள் தொங்கினவனாய் பலன் குன்றினவனாய் இருக்கிறேன். என் வாழ்க்கை குறைந்து கொண்டே போகிறது. நான் நடந்து போகின்றதான நூல்கள் உடைந்து போகக்கூடிய நிலையில் உள்ளது. நான் என் வாழ்க்கை படையில் போய்கொண்டிருக்க நண்பர்கள் குறைந்து கொண்டே வருகின்றனர். நான் இன்றைக்கு கேட்டு மகிழ்கின்ற பாடல்களை கொஞ்ச காலத்திற்கு பின்னர் ரசிக்க முடியாத நிலைக்கு நான் வரலாம். ஒரு காலன் பிள்ளைகளும் என் பேர பிள்ளைகளும் தாத்தாவை தொந்தரவு செய்யாது என்று கூற நேரிடும். நான் தொடர்ந்து உயிர் வாழ்ந்தால் அப்படி சொல்ல நேரிடும். பிறகு நான் என் நாற்காலியை விட்டு கூட எழுந்திருக்க முடியாதபடி அவ்வளவு வயதாகிவிடுவேன். அதன் பின்பு 3 மணி அறைக்குள் ஒரு நாள் வரும். நான் அக்கறைக்கு என்னை வந்து கொண்டு போகும்படி மரணத்திற்கு சைகை காட்டுவேன். அது என்னை களம் பிடித்து என்னுடைய எஜமானத்தில் கொண்டு செல்லுமே ஒழிய வேறொன்றையும் செய்யாது. அது என்னுடைய ஆளோட்டி அல்ல. நான் அதனுடைய அடிமை அல்ல. அதுவே என்னுடைய அடிமை. கிறிஸ்து மரணத்தை எனக்காக ஜெயித்தார். அது செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று. என்னுடைய பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போகும் போது என்னை உருவாக்கியவருடைய சமூகத்திற்கு என்னை கொண்டு செல்லும். ஒரு தாய் அவள் எவ்வளவு கொடூரமாயும் இழிவாயும் இருந்தால் என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. அவள் ஒரு தாயாகும் சமயம் நெருங்கும் போது கவனித்து பாருங்கள், அந்த குழந்தை பிறப்பதற்கு சற்று முன்னர் அவள் மிருது தன்மை அடைகிறாள். அது ஏன் அப்படி? அந்த சிறு தசைகள் குதித்துக் கொண்டும் முறுக்கிக் கொண்டும் கர்ப்பத்தில் இருக்கும் போது அதற்காக ஒரு பரலோக சரீரம் காத்துக் கொண்டிருக்கிறது. அது தன் தாயிடத்திலிருந்து வெளிவந்த பிறகு வைத்தியரோ அல்லது மருத்துவச்சியோ கையில் அதற்கு அதிர்ச்சி உண்டாக்கத்தக்கதாக அடிக்கவோ குலுக்கவோ அல்ல ஏதாவது செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதன் பின்பே அது ஜீவனின் சுவாசத்தை பிடித்துக் கொள்கிறது. அந்த தேவ தூதருக்குரிய ஆவி ஜீவனின் சுவாசம் அந்த பிள்ளைக்குள் வருகிறது. அது ஜீவிக்கிற ஆத்மாவாகிறது. நம்முடைய இதயத்திற்குள் நாம் கிறிஸ்து உடையவர்களாய் இருக்கும் போது கிறிஸ்து நமக்கு உண்மையானதொன்றாய் ஆகுகிறார். அது ஒரு சின்ன குழந்தை. இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனால் யோவான் 14 இயேசு சொன்னார். முடிக்கும் தருணத்தில் இதை கூற விரும்புகிறேன். உங்கள் இதயங்களை கலங்க விடாதேயுங்கள். தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசமாயிருந்தால் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஏனென்றால் என் பிதாவின் வீட்டில் அநேக கூடாரங்கள் உண்டு. நான் போய் உங்களுக்காக ஒன்றை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று அவர் சொன்னார். இந்த பூமிக்குரிய கூடாரமானது அழிந்து போனால் நமக்கு ஒன்று இருக்கிறது. நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். நான் இங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருக்கும்படியாக அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த சிறு குழந்தை அழுகிறது போன்று அப்பொழுது நான் அறிவேன். ஏனென்றால் புதிய பிறப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. மற்ற எல்லா ஜீவியமும் எல்லா நெறியுள்ள ஜீவியமும் மற்ற எல்லா காரியங்களும் போன பிறகு அதற்கு பின்பு என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்க எதையோ செய்ய வேண்டி இருக்கிறது. அது மரணம். மரணம் உன்னை தாக்கும் போது அது உனக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கிறது. ஆனால் அது உன்னை ஒரு புதிய ராஜ்யத்துக்குள் பிறக்கும்படியாக செய்கிறது. அக்கறையிலே வியாதியோ துக்கமோ முதிர்வயதோ ஒன்றும் காணப்படாது. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கு புறம்பாக இந்த உலகத்தில் எந்தவித நம்பிக்கையும் இல்லை என்பதை அறிந்தும் இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை நீ எப்படி புறக்கணிக்க முடியும்? சிகப்பு விளக்குகள் பிரகாசிக்கின்றன, நாடுகள் உடைகின்றன, இஸ்ரவேல் விழித்தெழும்புகிறான். இவை வேதாக முன்னுரைத்த அடையாளம். பெண்கள் தலைமையரை கத்தரித்தல், அரைக்கால் சட்டை அணிதல், சிகப்பு விளக்கு எரிகின்றது. பாருங்கள், புறஜாதிகளின் நாட்கள் எண்ணப்பட்டுள்ளன, திகில் சூழ்ந்துள்ளது. சிதறப்பட்டோரே, உங்கள் மந்தைக்கு திரும்புங்கள். பின்னால் சமீபமாய் உள்ளது. மனிதரின் இதயங்கள் பயத்தினால் தவறி போகின்றன. பரிசுத்த ஆவியால் நிறைந்து உங்கள் தீவெட்டிகளை சுத்தப்படுத்தி மேல் நோக்குங்கள். உங்கள் ரட்சிப்பு சமீபமாய் உள்ளது. நான் அவரை நேசிக்கிறேன். நீங்கள் அவரை நேசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முடிப்பதற்காக ஜெபம் செய்வதற்காக நாம் சற்று நேரம் தலைமணங்குவோம். சிகப்பு விளக்குகள் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன. அடையாளம் போடப்பட்டாயிற்று. கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. அவர் தேசங்களிடத்தில் பேசுகிறார்.
அவர் ஜனங்களிடத்தில் பேசுகிறார். அவர் அடையாளங்கள் அற்புதங்கள் மூலமாய் பேசுகிறார். நாம் சோதோமை எடுத்துக்கொண்டு எப்படி தூதனானவர் ஆபிரகாமிடத்தில் வந்தார் என்று காட்டினது போன்று அக்கினி விழுவதற்கு முன்னதாக அவர் செய்து காட்டின அடையாளங்களை நாம் காணுகின்றோம். அவர் லோத்தின் நாட்களிலே அவர்கள் கட்டினார்கள் கொண்டார்கள் என்று சொன்னார். இந்நாட்களை நோக்கி பாருங்கள், நோவாவின் நாட்களில் இருந்தது போல பெண்கள் சௌந்தரியமாய் மாறுகிறார்கள், தேவகுமாரர் விழுகிறார்கள். மனித மாமிசம் பெண் என்ற வடிவில் ஆராதிக்கப்படுகிறது. மற்றும் சம்பவித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா காரியங்களையும் இன்றைய நாம் பார்த்தோம். விளக்குகள் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. நீ இன்னமும் ஒரு சாதாரண சபை அங்கத்தினாக இருக்கின்றாயா? நீ நிச்சயமாக இருக்கின்றாயா என் நண்பனே? இந்திரமணி உயிரோடு இருப்பாய் என்று நீ எவ்வாறு அறிவாய்? காலையில் நின்று கொண்டிருந்த சகோதரின் வேயை பாருங்கள். சற்று திரும்பி யாரோ ஒருவரிடம் கை குலுக்குவதற்குள் தொப்பென்று அவருடைய பந்த சாலையிலே கீழே விழுந்து மறுத்து போனார். உனக்கு இன்னொரு தருணத்தை கொடுப்பதற்கு தேவன் ஒரு கால் அவ்வளவு தயவு இல்லாமல் இருக்கலாம். எந்த நேரத்தில் உன்னுடைய இருதயம் கடைசி துடிப்பை செய்ய போகின்றது என்று உனக்கு தெரியாது. அதை சற்று சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்துவனுடைய வருகை அதன் அடையாளங்களோடு பிரகாசித்து காட்டுகிறது. அவர்களை நோக்கி பாருங்கள். நான் இன்றைய உங்களுக்கு சொன்னது ஒருவேளை அது பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம், ஆனால் அது உண்மை. அது தேவன் சொன்னது அவ்வளவுதான். பெண்களுக்கு வீட்டில் இருக்க விருப்பம் இல்லை, அவர்களது குடும்பத்தை கவனித்துக் கொள்ள விருப்பம் இல்லை, பிள்ளைகளை பார்த்துக் கொள்ள கூலிக்கு ஆள் பொருத்திக் கொண்டு அவர்கள் எங்கேயோ விருந்துகளுக்கு சென்று விடுகின்றனர். பால்ய பிராய குற்றங்கள் எல்லா காரியங்களும், பெண்கள் தலைமையிலே வெட்டிக் கொள்ளுதல், அரைக்கால் சட்டைகளை அணிதல், அழுகுபடுத்தும் சாதனங்கள் சம்பவிக்கின்றன. சௌந்தரியமானது அதிகரித்துக் கொண்டே போகிறது. மனிதன் தேவகுமார்கள் விழுந்து போகிறார்கள். சாத்தான் உபயோகப்படுத்திக் கொள்ள அது ஒரு கண்ணியாயிருக்கிறது. தேவகுமார்கள் அந்த கண்ணிக்குள் விழுந்து போகின்றனர். இயேசுவானவர் சொன்னது போன்று அது சம்பவித்து ஆக வேண்டும், அப்படிப்பட்ட காரியம் சம்பவிக்கும் என்று அவர் சொன்னார். இதோ இவைகள் இருக்கின்றன. அவர் இவைகள் சம்பவிக்கும் போதே அந்த சந்ததி விழுந்து போகாது என்று சொன்னார். அது என்னவென்றால் 40 வருஷம் இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் மட்டும். அதை சற்று சிந்தித்து பாருங்கள். நீ இன்னமும் ஒரு சாதாரண சபை அங்கத்தினாக இருக்கின்றாயா? நீ தவறு ஏதாவது செய்திருக்கின்றாயா? ஆண்களே பெண்களே, இன்றிரவு உங்கள் கடந்து போன ஜீவியத்தை கண்டு ஆராய்ந்து பாருங்கள். உங்களையே நீங்கள் நோக்கி பாருங்கள். உங்களுடைய சொந்த தவறுகளை நோக்கி பாருங்கள். இன்றைய உன்னுடைய நிலைமையிலே கிறிஸ்து இந்த பூமியில் இருந்து கொண்டு இதை பிரசங்கித்தாரானால் என்ன சொல்லுவாய்? நீங்கள் சொல்லலாம், அவர் மட்டும் பேசி இருப்பாரானால், அவர் பேச நான் மட்டும் கேட்டிருப்பேனே ஆனால் நான் மனம் திரும்பி இருப்பேன் என்று. இப்படி மனம் திரும்பி இருப்பீர்களானால் இன்றிரவு இது அவருடைய சொந்த வார்த்தையாய் இருப்பதனால் இதை நீங்கள் இப்பொழுது செய்வீர்கள். நீங்கள் தேவனற்றவர்களாய் இருப்பீர்களானால் உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்லலாம், ஓ நான் சபையை சார்ந்தவன், நான் அந்நிய பாஷையில் பேசியிருக்கிறேன் என்றெல்லாம். இப்பொழுது அவை எல்லாவற்றையும் ஒருபுறமாக வைத்து விடுவோம். உங்களையே ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை வைத்து உங்கள் ஜீவியத்தை பரிசோதித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது என்று எனக்கு அக்கறை இல்லை. சகோதரன் பெண்ணாம், நான் நினைக்கிறேன் நீ சொல்வதுதான் தவறு. அதை குறித்து ஏதாவது இருக்குமாயின் அது வார்த்தை தான் என்று சொல்லிவிட்டு கடந்து போகின்ற நபராய் இருக்க போகின்றாயா? நீ இன்னமும் தேவனை அறியாதிருக்கிறாய். இந்த மணி வேளையில் இயேசு வர வேண்டியதா இருக்குமானால் போவதற்கு நீ ஆயத்தமா இருக்கிறாயா என்று நிச்சயம் இல்லாதவனா இருக்கிறாய். மரணம் இவ்வளவு நெருக்கமா இருக்கிறதை கண்டும், முடிவானது மிகவும் சமீபமா இருக்கிறதை கண்டும் நீங்கள் ஏன் அசட்டையா இருக்கிறீர்கள்? முடிக்கின்ற நேரத்தில் நீங்கள் யாராவது ஜெபத்தில் நினைவுக்க வேண்டும் என்று இந்த தலைகள் குறிந்த நிலையில் யாருக்காவது இருக்குமானால் உங்களுடைய கரத்தை உயர்த்தி சகோதரனே எனக்காக ஜெபிக்கவும் என்று சொல்லுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக சகோதரியே, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக சகோதரனே, சகோதரியே. ஓ கட்டிடத்தின் மாடியிலும் அதுதான் காரியம். இப்பொழுது நாம் சற்று கணக்கெடுத்து பார்ப்போம். சகோதரிகளே, எல்லா நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இதை சற்று யோசித்து பாருங்கள். நான் உண்மையாக தேவனுக்கு கீழ்ப்படினேனா? உண்மையாகவே என்னுடைய வாஞ்சை எங்கே இருக்கிறது? சகோதரன் பிரண்ணம், நான் இன்னமும் அவர்களை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் நன்றாய்தான் இருக்கிறேன், நான் சந்தோஷமாயிருக்கிறேன். அஞ்ஞானிகளும் கூட அப்படி சந்தோஷமா இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அதுபான வருந்துபவன் அதன் போதையில் நீங்கள் சந்தோஷமா இருக்கிறது போல அவர்களும் இருக்கிறார்கள். உனக்கு தெரியுமா? ஏதாவது காரணத்தால் நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீர்கள் என்றால் அது தேவனுடைய வார்த்தைக்கு முரணானது, அது பிசாசாயிருக்கிறது. என்னுடைய சபையில் நான் திருப்தியா இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்க நீ கேட்டு அதனோடு உன் ஜீவியம் ஓபி போகவில்லை ஆனால் நீங்கள் தவறான ஏதோ ஒன்றில் ஊக்குவிக்கப்படுகின்றாய் என்பதாகும். உன்னுடைய உள்ளுணர்வு என்னவா இருந்தாலும் அது தவறுதான். அவர்கள் சத்தமிட்டு குதித்து கூக்குறதையும் மண்டை ஓட்டிலிருந்து ரத்தத்தை குடித்து விசாசை கூப்பிடுவதை நான் கண்டிருக்கிறேன். அது உண்மை. என்றைக்குமில்லாத சந்தோஷமாய் இருப்பார்கள். அஞ்ஞான மார்க்கமும் கூட மற்றேதும் போன்று அவ்வளவு மன உணர்ச்சியை உண்டாக்குகிறது. அரை சிந்தையில் உண்டாகும் உணர்ச்சி, ஆனால் கிறிஸ்துவின் அனுபவமோ இருதயத்தில் உண்டாகின்றதா இருக்கிறது. அது முற்றிலுமாக அவனை மாற்றுகிறது. அந்த நபரையே ஒரு புது சிருஷ்டி ஆக்குகிறது. அதை நன்றாய் ஆழ்ந்து சிந்தியுங்கள். உங்களையே நோக்கி பாருங்கள். உங்களுக்கு முன்பாக ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்கின்றதாக யூகித்துக் கொள்ளுங்கள். உங்களையே நீங்கள் நோக்கி பாருங்கள். நான் உண்மையா இருக்கின்றேனா? நான் உத்தமமா இருக்கின்றேனா?
நான் உண்மையோடு என் இருதயத்தில் கர்த்தருக்கு சேவை செய்கிறேனா? நான் அதை சேவிக்கிறேன் என்று சொல்லுங்கள். தலைமயிரை வெட்டிக்கொண்டே அரைக்கால் சட்டை அணியும் பெண்களே, நோக்கி பாருங்கள். இந்த காரியங்களை செய்கின்ற உங்களையே நோக்கி பாருங்கள். உங்கள் மனைவிகள் அப்படி செய்யும்படியாய் அனுமதிக்கின்றவர்களே, உங்களை நோக்கி பாருங்கள். நான் ஒரு தேவகுமாரனா, நான் ஒரு சோதோமியனா என்று உங்களை கேளுங்கள். பெண்களாகிய நீங்கள், நான் உண்மையாகவே ஒரு நவீன பெண்மணியா, அல்லது இயேசுவானவர் இந்த கடைசி நாட்கள் வரும் என்று சொன்னது போன்று நான் ஒரு ஜலப்பிரளய கால பெண்மணியோ? உங்களையே கேளுங்கள். அதை குறித்து மறுபடியும் சிந்திகள் உங்களையே நோக்கி பாருங்கள். பாருங்கள், உங்களுடைய சொந்த காரியமே நீங்கள் யார் என்பதை காட்டுகின்றது. நீங்கள் சரியாக இல்லை என்றால் அந்த அளவுக்கு தான் நீங்கள் உத்தமமாய் இருக்க முடியும். இப்பொழுது உண்மையாக இருந்து உங்கள் கரத்தை உயர்த்தி, கிறிஸ்துவே, நான் சகோதரன் பெரணாமுக்கோ அல்லது வேறு யாருக்கோ என் கரத்தை உயர்த்தவில்லை, உமக்குத்தான் உயர்த்தி உள்ளேன். ஆனால் நான் தவறு செய்திருக்கிறேன், என்னை மன்னியும். சகோதரன் பெரணாம் எனக்காக ஜெபிக்கிறேன் என்று வாக்களித்திருக்கிறார். ஆகவே நான் இப்பொழுது என்னுடைய கயத்தை உயர்த்த போகிறேன். இயேசுவே, இன்றிரவு என் மேல் கிருபையாயிரும். கிறிஸ்துவ நிமித்தமாய் என்னை ரட்சியும். நான் இழக்கப்பட்டவனாய் இருக்க விரும்பவில்லை. நீர் எனக்கு இந்த எல்லா ஜீவியமும். நான் இதை உதறி தள்ளுவேனாயின் எனக்கு ஒரு மிகவும் பயங்கரமான காரியமாயிருக்கும். சிகப்பு விளக்கானது எல்லா பக்கங்களிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை இன்றிரவு என் சொந்த கண்களாலே காணும்படியான இந்த பொன்னான தருணத்தை எனக்கு நீர் கொடுத்தீர். கர்த்தருடைய வருகையையும் இந்த அடையாளங்கள் யாவையும் அவர் காண்பிப்பார் என்ற வாக்குத்தத்தையும், வியாதியத்திலே சுகப்படுத்துவார் என்பதையும், மரித்தோரை எழுப்புவார் என்பதையும், விசாசுகளை துரத்துவார் என்பதையும், உலகமானது பரிகாசம் செய்து பலவிதமான பெயர்களால் அழைக்கப்படுகின்ற சிறுபான்மையான வெகு சிலரான ஒரு கூட்டமே இருக்கும் போன்றவைகளான காரியங்களை காணும்படி செய்தீர் என்று கூறுங்கள். அவர்கள் அவதூறான பெயர்கள் சொல்லி நம்மை அழைக்கத்தான் வேண்டும். சத்தியத்தை அவர்கள் அவதூறான பெயர்கள் சொல்லித்தான் அழைக்கத்தான் வேண்டும். மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பேசப்படும் வார்த்தைகள் மன்னிக்கப்படும் என்று இயேசுமானவர் சொன்னார். ஆனால் அதே விதமான கிரியைகளை அவர் செய்ய நீங்கள் காணும் போது அவர் சொன்னார், ஆனால் இதே காரியங்களை செய்ய பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவருக்கு எதிராக பேசப்படும் வார்த்தைகள் இவ்வுலகில் ஒருபோதும் மன்னிக்கப்படாது என்று புரிகின்றதா? அதை அவர்கள் செய்யத்தான் வேண்டும். ஜனங்கள் பரிகாசம் செய்யும்படியாக அப்படி ஒரு செய்தி இருக்கத்தான் வேண்டும். முழு உலகத்தையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அதை அழுத்தி போடுவதற்கு தேவனுடைய நீதியை காட்டும்படியாக அது தேவையாயிருக்கிறது. இன்னமும் அங்கே கிருபை இருந்து கொண்டு இடைவெளியில் யாரோ ஒருவர் இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்க, இன்றிரவு ஒரு திறந்த வாசல் இருக்க, என் நண்பனே, நீ அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? இப்பொழுது வழக்கம் போன்று அது பீடத்தண்டைக்கு வந்தாயிற்று. அதெல்லாம் சரியாய்தான் இருக்கிறது, அதற்கு எதிராக எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் வேத வாக்கியங்கள் விசுவாசித்த அத்தனை பேருக்கும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று கூறுகின்றது. நீங்கள் கையை உயர்த்தின போது அவர் பேசின, அங்கே இருந்து கொண்டே நீங்கள் அமர்ந்திருக்கும் அந்த இடத்தில் இருந்து கொண்டே உங்கள் முழு இருதயத்தோடும் இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்பீர்களானால், இன்று காலையில் இருக்கு முன்பாக மறித்து கடந்த இந்த மனிதனின் ஜீவனை திரும்பவுமாய் அடைக்கக்கூடிய அதே தேவன் நான் சத்தியத்தை சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு உறுதிப்படுத்தும்படியாக செய்தார். தேவனை அல்லாமல் வேறு யார் மறித்தவனை எழுப்ப முடியும்? அது உண்மைதானே. அது இங்கே இருக்கின்ற பிரயோஜனமற்ற ஒரு சிறிய போதகர் அல்ல, அது உங்களை நேசிக்கிற கிறிஸ்துவாயிருக்கிறார். அவர் இன்றிரவு உங்களுக்கு வெளிப்படையாய் இவைகளை அறிவிக்கிறார். நீங்கள் சத்தியத்தை கேட்டீர்கள், நீங்கள் சத்தியத்தை கண்டீர்கள். அது என்னுடைய வார்த்தையில் இருந்தது. என்னுடைய வார்த்தை திருப்பி அழைத்ததை நீங்கள் கண்டீர்கள். இந்த காரியங்களை என் வார்த்தை முன்னிறுத்ததை நீங்கள் காணுகிறீர்கள். ஒரு முறையிலும் தவறி போகாமல் இந்த வருடங்கள் எல்லாம் அவை அப்படியே நிறைவேற சம்பவிப்பதை நீங்கள் காணுகிறீர்கள். இப்போது சிகப்பு விளக்கானது பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இயேசுவோடு நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? நீங்கள் ஏன் இதை செய்யக்கூடாது? உலக ஆசாபாசங்களாகிய அந்த பழைய வேர்க்கடைய பைய தூக்கி எறியக்கூடாது? நீங்கள் ஏன் அந்த உண்மை கதை பிரசரிப்பை ஒவ்வொரு நாளும் உன் ஆத்மாவின் மேல் அழித்துக் கொண்டே போகின்ற அந்த தேவையற்ற குப்பையை நீங்கள் ஏன் தூக்கி எறியக்கூடாது? அந்த டெலிவிஷன் உன்னை சபைக்கு போவதற்கு தடையாக இருக்குமாயின் நீ அதை ஒரு மூலையில் தள்ளி திருப்பி வைக்க கூடாது. உங்களை சுற்றிலும் நெருங்கி நிற்கின்ற பாரமான யாவற்றையும் நீங்கள் ஏன் ஓரமாய் தள்ளிவிடக் கூடாது? நீங்கள் ஏன் உங்களுடைய இருதயத்தை கிறிஸ்துவுக்கு நேராக உயர்த்தி, கிறிஸ்துவே, இன்றிரவு எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டேன், என்னை ஆயத்தப்படுத்துகிறேன், உம்முடைய வருகையை நான் காணுகிறேன், நித்திய ஜீவனினால் இணைக்கப்பட்டிருக்கின்ற என்னுடைய பெட்டியாகிய தேவனுடைய வேத புத்தகத்தை நான் எடுத்துக்கொண்டு இன்று முதல் இதை கொண்டு நான் ஜீவிப்பேன் என்று நாம் ஜெபிக்கும் போது நீங்கள் அதை செய்வீர்களா? எங்களுடைய பரலோக பிதாவே, நான் கடூரமாய் இருக்கிறேன் என்பதற்காக இந்த வார்த்தைகளை நான் சொல்லவில்லை கர்த்தாவே. ஆனால் செய்தியானது நேரத்தை சுட்டி காட்டுகின்றதே அன்றி தனிப்பட்ட ஒரு நபரை அல்ல, எந்த குறிப்பிட்ட நபரையும் அல்ல. ஆனால் அது நேரத்தை சுட்டி காட்டுகிறது. இந்த செய்தியை ஒளிப்பதிவு செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் என்னை நெருக்குகின்ற ஒரு நேரமாயிருக்கிறது. அநேகம் அநேக முறைகள் இந்த பிடத்திலிருந்து லோத்தின் நாட்களையும் சோதோமின் நாட்களையும் இயேசுமானவர் பேசின நாட்களையும் நேரத்தின் அடையாளங்களையும் கர்த்தருடைய வருகையையும் அநேக விதத்தில் நாங்கள் எடுத்து காட்டினோம்.
இந்த நாட்களில் பெண்களுக்கு எதிராக நான் அவ்வளவு கொடூரமாய் இந்த தேசத்தை சுற்றிலும் பேசிவிட்டு அதன் பின்பு பிதாவே நான் ஏன் இப்படி பேசினேன் என்று ஜனங்களிடம் சொல்லும்படி பரிசுத்த ஆவியானவர் என்னிடம் பேசினார் என்று எண்ணினேன். உம்முடைய ஏவப்பட்ட வார்த்தையின் உள்ளத்தை அவ்வளவாய் தூண்டினபடியினால் என்னால் அதை சொல்லாமல் அமைதியாய் இருக்க முடியவில்லை. பிதாவே, கொடூரமான வெட்டுகின்ற கர்த்தருடைய வார்த்தையின் பேரில் இக்கழுத்தில் ஏறக்குறைய 50-60 கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. இது அவர்களை ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி சங்கு ஊதியாயிற்று. பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஒன்று கூடுகின்றார்கள். தேசங்கள் சின்ன பின்னமாகின்றன. அவருடைய வருகையின் அடையாளங்களான சிகப்பு விளக்கு பிரகாசிக்கிறது என்பதை அறியும்படி செய்ய இன்றிரவு இந்த நாளை குறித்து எங்களுடைய பெண்களுக்கு சுட்டு காட்டினதும் வேதம் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்ன விதத்தையும் அவ்விதமாகவே இங்கே இருக்க நாங்கள் கிரியையில் காணுகின்றோம். என்றும் தவறாத இயேசு கிறிஸ்துவின் சத்தம் நோவாவின் நாட்களை கவனித்து நாம் ஜீவிக்கின்றதான இந்த நாட்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்படியாய் எச்சரித்தார். அதன் பின்பு அந்த காரியங்கள் சம்பவிக்க நாம் கண்ட பிறகு பெண்கள் சௌந்தர்யமாகிறதையும் தேவகுமாரர்கள் அவர்களை எடுத்துக்கொண்டதையும் இந்த காரியங்கள் எல்லாம் எவ்விதமாய் இருக்கும் என்பதை நாம் கண்ட பிறகு நாம் அறிவோம் இந்த தலைமுறையானது கர்த்தருடைய வருகையை காணும் என்று நாம் அறிந்து கொண்டோம். அப்பொழுதுதான் அவருடைய வருகை சமீபத்தில் இருக்கிறது என்பதை காட்டும் பிரகாசிக்கும் விளக்கை நாங்கள் அறிந்து கொண்டோம். கரங்களை இங்கே உயர்த்தின ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன்.
எளிமையான உத்தமமான ஜெபத்தை நீர் செவிக்கெடுப்பீர் என்பதை அறிந்தபடினால் நான் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன். இன்று காலையில் நீர் சகோதரன் வேவுக்கு அவ்வளவு இரக்கமாயிருந்து ஒரு சிறு தாழ்மையான ஜெபத்தினால் இருதய துடிப்பை மீண்டும் துவக்கி சில்லிட்டவராய் மறுத்த சடலமாய் தன்னுடைய மனைவியின் மடியில் விழுந்த ஒரு சகோதரனின் பால் எனக்கு உண்டாயிருந்த அன்பிற்கு செவி கொடுத்தீர். கர்த்தாவே, சரீர பிரகாரமாக மறிப்பதை காட்டிலும் பாபத்திலும் அக்கிரமத்திலும் மறுத்தவர்களாய் இருப்பது அதிக பயங்கரமானது என்று இன்றிரவு ஜனங்கள் அறியும்படியாய் செய்யும். ஏனென்றால் பாபத்திலும் அக்கிரமத்திலும் அத்துறை தாண்டி போயிருப்பீர்களேயானால் அந்த நேரத்தில் உங்களை ஒருவரும் பிடித்து வைக்க முடியாது.
கர்த்தாவே, கையை உயர்த்தின ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இன்றிரவு அழியும். கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன். அவர்களுடைய ஜீவியத்தில் ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்கி அவர்களுடைய இருதயத்திலே தேவனுக்கு விரோதமாக இனி பாவம் செய்ய மாட்டோம் என்றும் இந்த மணி நேரம் முதற்கொண்டு தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையின் பேரில் நிற்போம் என்றும் அவருடைய பரிசுத்த ஆவியினால் போஷிக்கப்படுவோம் என்றும் இப்பொழுதிலிருந்து அவர்களுடைய பிரயாணத்தில் ஒவ்வொரு நாளும் ஜீவபாதையில் பயணத்த வேண்டும் என்றும் உறுதி அவர்கள் இருதயத்தில் இருக்கும்படியாய் செய்யும். பரலோக பிதாவே, நான் ஒரு கால் அவர்களை பார்க்காமல் போகலாம். எனக்கு விருப்பமாய் இருந்தாலும் இந்த பூமியில் அவர்களுடைய சரீர பிரகாரமான கரத்தை என்னால் குலுக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தாவே, இந்த ஜபமானது பதிலளிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் உம்முடைய வார்த்தையில் என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறேன். என்னுடைய எளிய முறையில் தேவனுடைய சத்தியத்தை கொண்டு வந்ததில் அநேகரின் இரவு வார்த்தையை கேட்டார்கள். நீர் அவர்களை ரட்சிப்பீர் என்றும் அவர்கள் அழிந்து போவதில்லை என்றும் உம்முடைய கரத்திலிருந்து ஒருவராலும் அவர்களை பிடுங்க முடியாது என்றும் கடைசி நாளில் நீர் அவர்களை எழுப்பிவீர் என்றும் அவர்களுடைய தலைமயிரில் ஒன்றாயிலும் அழிந்து போவதில்லை என்றும் வாக்களித்தீர். இதை நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். இப்பொழுது ஒரு ஜெபம் என்ற முறையில், ஒரு ஊழியன் என்ற முறையில், கர்த்தாவே அவர்களுக்கு ஒரு சகோதரன் என்ற முறையிலும் நான் இந்த ஜெபத்தை செய்து அவர்களை தேவனுடைய கரத்தில் வைக்கிறேன். அவர்கள் மேல் எத்தீங்கு வரக்கூடாது. தேவனுடைய கரத்திலிருந்து அவர்களை சாத்தான் பிடுங்க கூடாது. அவர்கள் உம்முடைய பரிசுகள். நீர் அவர்களுக்கு நீண்ட ஆயுசையும் கூடுமானால் கர்த்தராக இயேசுவின் வருகையை காணும்படியாகவும் செய்வீர் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் இன்றிரவு இங்கிருந்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாயும் மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாயும் கிறிஸ்துவின் ரட்சிப்புக்கும் அறிவிற்குள் அவர்களை கொண்டு வருபவர்களாயும் இருப்பார்களாக. இதை அழியும் பிதாவே, இவையெல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கின்றன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நாம் தலைகளை வணங்கினவாறு சிறிது நேரம் இருக்கின்ற வேளையிலே என்னுடைய இருதயத்தில் வழக்கத்திற்கு மாறாக ஏதோ சம்பவித்தது என்பதை ஜெபத்தில் இருக்கும் போது உணர்ந்தேன் என்றும் இப்பொழுதிலிருந்து கிறிஸ்துவுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை செய்வேன் என்றும் கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறதை காண்கிறேன் என்றும் காரியங்கள் இப்போது இருக்கின்ற விதத்தையும் சிகப்பு விளக்கு பிரகாசிக்கிறதையும் குறித்தும் நான் பேசினது சத்தியம் என்று விசுவாசிக்கும் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்களா? இது கர்த்தருடைய வார்த்தை என்று புரிந்து கொண்டீர்களா? ஏனென்றால் அது கிறிஸ்து. இன்றிரவு முதற்கொண்டு ஒரு மேலான ஜீவியத்தையும் கிறிஸ்துவோடு நெருங்கின ஜீவியத்தையும் செய்வேன் என்று விசுவாசிக்கிறீர்களா? இன்றிரவு நீ எடுத்த ஜெபமும் உன்னுடைய அறிக்கையும் செய்திருக்கிறபடியால் உங்கள் தலைகளை தாழ்த்தினவளாய் வெறுமனே உங்கள் கருத்தை உயர்த்தி நான் அதை விசுவாசிக்கிறேன். இன்றிரவு முதற்கொண்டு நான் ஒரு வித்தியாசமான ஜீவியத்தை ஜீவிப்பேன் என்று சொல்லுங்கள். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. இது அருமையாயிருக்கிறது, இது அற்புதமாயிருக்கிறது. சற்று முன்பு கை உயர்த்தின ஒவ்வொருவரும் இப்பொழுது கை உயர்த்தி அதை ஏற்றுக்கொண்டனர் என்று நான் விசுவாசித்து சொல்கிறேன். உங்கள் பாவம் மன்னிப்புக்கென்று நீங்கள் இதுவரையிலும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளவில்லை என்றால், நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்பதை நினைவிருக்கட்டும். நினைவிருக்கட்டும், ஒரே ஒரு மனவாட்டித்தான் அவருடைய நாமத்தை சூடின கிறிஸ்துவின் மனவாட்டித்தான் உண்டு. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே தண்ணீருக்குள் முழுக்க ஞானஸ்தானம் ஒருபோதும் பெறாதவளா இருப்பீர்களானால் அவருடைய ஊழியக்காரன் என்ற முறையில் சொல்கிறேன். தேவன் தம்முடைய அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அவருடைய வார்த்தையை கொண்டு நான் கூறினது சத்தியம் என்று உங்களுக்கு நிரூபித்திருப்பாரானால், பரிசுத்த பவுல் ஒரு கூட்டை யோவானின் சீஷர்களை கண்டபோது அப்போஸ்தலர் 19 சொன்னது போன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், அவர்கள் யோவானால் ஞானஸ்தானம் பெற்றவர்களா இருந்தார்கள், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று அவன் கேட்டான். அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்று நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அவன் அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அவர்கள் நாங்கள் ஏற்கனவே யோவான் ஸ்நானகனால் இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்தானம் கொடுத்த அதே மனுஷனால் யோர்தானிலே ஞானஸ்தானம் பெற்று விட்டோம் என்றார்கள். அது ஒரு அற்புதமான ஞானஸ்தானமாய் இருந்திருக்கும், ஆனால் பவுன் சொன்னான் இப்பொழுது அது பிரயோஜனமற்றது என்று. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் திரும்பவும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டான். அப்போஸ்தலர் 19:5 பவுல் வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் என்று கலாத்தியர் 1:5 சொல்கிறார். அவரதை மறுமுறையாக சொல்லி முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது ஒரு ஊழியக்காரனோ பேராயரோ போப்போ அல்லது யாராயிருந்தாலும் சரி, வானத்திலிருந்து வந்த ஒரு தூதன், வானத்திலிருந்து ஒரு கேருபி நெருங்கி வந்து இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். அப்படியானால் நான் உங்களுக்கு கட்டளை இடுகிறதாவது, நீங்கள் ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளவில்லை என்றால், தொட்டியில் தண்ணீர் இருக்க மாற்று வஸ்திரங்கள் காத்திருக்க வந்து கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக் கொள்வீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. பரலோக பிதாவே, இப்பொழுது உம்மை பொறுத்தது. ஒரு மனிதனை ஒப்புக்கொள்ள வைக்க நான் முயற்சிக்கிறேன், ஆனால் மனிதனை முடிவெடுக்கச் செய்ய என்னால் கூடாது. நீர் எப்பொழுதும் மனிதனுக்கு அவனுடைய சித்தத்திற்கு எதிராக கிரியை செய்கிறதில்லை. ஏனென்றால் ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ நித்திய ஜீவனுக்கென்று முன் குறிக்கப்பட்டிருப்பார்களேயானால் தேவனுடைய வெளிச்சமானது அந்த வித்தின் மேல் பட்டவுடனே அது ஜீவனுக்குள் வருகிறது. இன்றிரவு எங்கள் மத்தியிலே ஜீவன் இருக்குமானால் பிதாவே நீர் உம்முடைய வெளிச்சத்தை அதன் மேல் பிரகாசிக்க செய்தீரானால் அவர்கள் சத்தியத்தை கண்டவளாயிருக்கிறார்கள். அவர்கள் தானே தாழ்மையாயும் இனிமையாயும் தண்ணீரண்டைக்கு நடந்து உமது நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வார்களாக. வேத வார்த்தைகள் இருக்கின்ற ஒவ்வொரு நபரும் ஞானஸ்தானம் பெற்று மறுபடியும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளாதவர்கள் திரும்ப மறுஞானஸ்தானம் பெற வேண்டியவர்களாயிருக்கிறார்கள். அந்த மகா பெரிய அப்போஸ்தலனும் பரலோகத்தின் தெரிவு கோள்களை உடையவருமான அவர் பெந்தேகோஸ்தினாலன்றி, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உங்களுடைய பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் பாவங்கள் மன்னிக்க பெற்று அதற்கு பின்புதான் பரிசுத்த ஆவியின் வரம் உங்களுக்கு இருக்கிறது. இன்றிரவு அது முழு நிறைவோடு செயல்படும்படியாய் அழியும். பிதாவே, அவர்களை இப்பொழுது உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறேன். இந்த சில வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் ஓ கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. உம்முடைய பிள்ளைகளின் மேல் இறங்கி அவர்களுக்கு நித்திய ஜீவனை அழியும். ரட்சிக்கப்படக்கூடிய அனைவரின் ரட்சியும் வியாதி உள்ளவர்களை சுகப்படுத்தும். இவர்களை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கும் போது தேவனுடைய கிருபை அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் தங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமே. இப்போது தலை வணங்கினவாறு நாம் இருக்க பியானோவை வாசிக்கின்ற சகோதரியை இங்கே வரும்படியாக கேட்டுக்கொள்ள போகிறேன். இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் பொறுத்திருங்கள். இப்பொழுது ஞானஸ்தானம் பெற வாஞ்சையா இருப்பீர்களானால், அதாவது அறிக்கை செய்து விசுவாசிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிப்பீர்களேயானால், ஏதோ உணர்ச்சி பட்டபடி நாள் அல்ல, நீங்கள் அதை விசுவாசித்து நீங்கள் தான் தவறு என்று அறிக்கை செய்ய ஆயத்தமாயிருந்து உங்களுடைய சொந்த தகுதியின் பெயரில் சாராமல் அவர் செய்தவற்றின் மேல் சார்ந்து தண்ணீர் ஞானஸ்தானத்தினால் அவருடைய பெயரை சூட ஆயத்தமாயிருந்து முன்னடந்து பரிசுத்த ஆவியினால் சரீரத்தின் ஒரு அங்கமாக ஆக ஆயத்தமாயிருப்பீர்களானால், அப்படியானால் பெண்களுடைய அறை எனது வலது பக்கமாயும் ஆண்களுடைய அறை எனது இடப்பக்கமாகவும் மாற்று வஸ்திரம் மற்ற காரியங்களோடு ஆயத்தமாயிருக்கிறது. நாம் தலைகளை வணங்கினவாறு இருக்க நான் என் ரட்சகரின் அழைப்பை கேட்கிறேன் என்ற பாடலை சகோதரி வாசிக்க பாடலை நடத்துபவர் அதை துவக்கினால் இப்பொழுது நம்முடைய தலைகள் வணங்கி இருக்க இந்த ஆராதனையானது சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரத்தில் இப்பொழுது இருக்கிறது. ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள விரும்புகின்ற யாராயினும் பரிசுத்தாவிக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் ஜெப அறைகளுக்கு போங்கள், உங்களை நடத்தவும் அல்லது ஏது செய்யவும் அங்கே ஆலோசகர்கள் இருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் வெறுமையாய் போகாமல் பரிபூர்ணத்தில் இருந்து இவைகள் நோக்கத்தை நிறைவேற்றுவதாக. நம்முடைய தலைகள் வணங்கி இருக்க இப்பொழுது நாம் ஜெபிப்போமாக. நீர் எங்கே நடத்துகிறீரோ அங்கே நடப்போம் என்ற பாடலை பாட. என்னால் கேட்க முடிகிறது என் ரட்சகா, கேட்க முடிகிறது. அவர் மரித்த மனிதனை இன்று காலையில் எழுப்பின போது அவர் அழைப்பதை உங்களால் கேட்க முடிந்ததா? என்னால் கேட்க முடிகிறது. இந்த கடைசி காலத்தில் வார்த்தை தன்னுடைய வெளிச்சத்தை பிரகாசிப்பதை நீங்கள் கேட்கும் போது அவர் அழைப்பதை உங்களால் கேட்க முடிகின்றதா? நான் அவருடன் செல்வேன், அவருடன் செல்வேன். வழிநெடுக செல்ல நீ விரும்புகிறாயா? அவர் நடத்தும் இடத்திற்கு கர்த்தருனை ஆசீர்வதிப்பாராக. என் சகோதரனே, ஆண்கள் இடது பக்கமாகவும் பெண்கள் வலது பக்கமாகவும் விசுவாசித்தவர்கள் ஞானஸ்தானம் பெற்றனர் என்று வேதம் கூறுகின்றது. பரிசுத்தாவியை பெற விரும்புகிறவர்கள் சகோதரிகள் வலதுபுறத்தில் உள்ள அறைக்கு செல்லுங்கள். ஸ்திரீகளுக்கு ஆலோசனை கூற சகோதரிகள் செல்வீர்களாக. அவர் நடத்தும் இடத்திற்கு அவர் பின் செல்வேன் என்று உண்மையாக கூற முடிகிறதா? நீ அப்படி செய்வாயா? பேசும் அந்த சிறு சத்தத்தை குறித்து என்ன? அவர் நடத்தும் இடத்திற்கு நீ செல்வாயா? சிகப்பு விளக்கை கவனி, அந்த வெளிச்சத்தின் வீசுகிறத நீ காண்கிறாயா? நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். அவர் எந்த விதமாய் பேசுகிறார்? உன்னுடைய இருதயத்தில் அவருடைய வார்த்தையின் மூலமாக. இப்பொழுது நீ வருவாயா? இது உன்னுடைய அழைப்பு. நினைவிருக்கட்டும், நாம் மறுபடியும் ஒன்று கூடுவதற்கு முன்னர் அது சம்பவித்தால் நீ எச்சரிக்கப்பட்டிருக்கின்றாய். ஞானத்திற்காக ஆயத்தமாயிருக்கிற சகோதரரோடு அதன் ஆலோசனைக்காக சில சகோதரர் எனக்கு வந்து பக்கமாக இருக்கின்ற அறைக்கு செல்லுங்கள். இங்கு இருக்கின்ற சில ஊழியக்கார சகோதரர்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள். அவர்களோடு கூட அறைக்குள் செல்லுங்கள். நீ உண்மையாகவே அப்படி சொல்லுகிறாயா? இப்பொழுது கொஞ்சம் பொறுங்கள்.
Now, if you have not been baptized,
இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தண்ணீரில் முழுக்க ஞானஸ்நானம் பெறாமல் வெறுமன பட்டு பெயர்களாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்றிருப்பீர்களானால் வேதம் முழுவதுமாக அப்படி ஒரு நபரும் ஞானஸ்நானம் பெறவில்லை. ஒரு நபர் கூட வேதத்தில் அந்த பட்டங்களில், அதாவது
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றது கிடையாது. சபை சரித்திரத்தில் முதல் 300 ஆண்டுகளில் ஒரு நபராவது சபையில் அவிதமாய் ஞானஸ்தானம் பெறவே இல்லை. யாவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தான் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ரோமாபுரியில் உள்ள நியாசா ஆலோசனை சங்கத்தில் ரோமன் கத்தோலிக்க சபை ஸ்தாபிக்கப்படும் வரை ஒருவரும் பெறவே இல்லை. அதன் பின்பு அவர்கள் அதற்கு பதிலாக பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற பட்டங்களை ஏற்படுத்தினர்.
ஒரு சரித்திரக்காரனாயிலும் ஊழியக்காரனாயிலும் எந்த நபராயினும் வானொலியில் கேட்பவர்களானாலும் அல்லது உலகநாடாவில் கேட்பவர்களானாலும் ஒரு வேத வார்த்தையாவது அல்லது சரித்திரத்தில் ஒரு ஆதாரத்தையாவது, அதாவது ரோமா புயல் உள்ள நியாசாவில் ரோமன் கத்தோலிக்க சபை ஏற்படுவதற்கு முன்னர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அல்லாமல் வேறு எந்த விதமாகவாவது ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் என்று ஆதாரம் காட்டக்கூடுமானால் அதை நீ என்னிடத்தில் கொண்டு வர கடமைப்பட்டுள்ளாய். நான் மன்னிப்பு கோருகிறேன். அப்படியாய் ஒரு காரியமும் இல்லை, கிடையவே கிடையாது. முழுக்க ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரையும், அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறாத ஒவ்வொருவருக்கும் அவர்கள் மரித்து போவதற்கு முன்பாக வந்து மறுபடியும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும்படியாய் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். இப்பொழுது இது உங்களை பொறுத்த காரியம். இந்நாட்களில் ஜனங்கள் ஞானஸ்தானம் கொடுப்பது போன்று பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தை உபயோகப்படுத்தி எந்த நபருக்குமே ஞானஸ்தானம் கொடுத்ததாக வேதத்தில் ஒரு வார்த்தையும் இல்லை. அது ஒரு கத்தோலிக்க ரோமன் கத்தோலிக்க கோட்பாடு. இது மார்ட்டின் லூத்தர் ஜான் வெஸ்லி வழியாக தொடர்ந்து வருகிறது. அது அந்த வண்ணமாய் இருக்கும் என்று வேதம் முன்னுரைக்கிறது. கடைசி நாட்களில் அது ஓய்ந்து போகும் என்றும் வாசல் திறக்கப்படும் என்றும் நாம் சபை காலங்களினூடாக தியானித்த போது நாம் கண்டோம். எனவே அது உங்களை பொறுத்த விஷயம். நான் செய்தியை கொண்டு வருகிற வெறும் ஒரு தூதனாயிருக்கிறேன். மறுபடியமாக நாம் அதை விசுவாசிப்போம். இப்பொழுது வாசல் திறந்திருக்கிறது, ஞானஸ்தான அறை நிரம்பியுள்ளது. நாம் அதை செய்யாமல் இருக்கிறதற்கு காரணமே இல்லை. அங்கிகளும் ஆயத்தமாயுள்ளன. இன்னும் சில நிமிஷங்களில் நான் ஞானஸ்தானம் கொடுக்க தொடங்குவோம். நீங்கள் ஞானஸ்தானம் பெறாதவளாய் இங்கே இருப்பீர்களானால் இன்னொரு முறை நாம் பாடுவோம். பாருங்கள், வரமாட்டீர்களா? சகோதரன் பிரண்ணாம், இதை நான் இன்னொரு நாளிலே செய்யலாம் என்று இருக்கிறேன் என்று நீங்கள் கூறலாம். அந்த இன்னொரு நாள் ஒரு கால் காலையில் சகோதரன் வேயை சந்தித்தது போன்று சந்திக்கலாம். ஆனால் அவரை பின்தொடர்ந்த கிருபை உன்னை பின்தொடராமல் இருக்கலாம். நீ எந்த நிமிஷத்திலும் மறுத்து போகலாம். நீங்கள் வாலிபமாக இருந்தாலும், நீங்கள் இந்த இரவு ஜீவித்தால், நீங்கள் 70 வயது அடைந்தவளாய் இருந்து 10 வயது, 15 வயது, 30 வயது உள்ளவளை விட அதிக காலம் ஜீவிக்கலாம். ஆயிரக்கணக்கானவர்கள் இன்று மறிக்கலாம், அது உண்மைதான். நீ எப்பொழுது மறிக்கப் போகின்றாய் என்பது உனக்கு தெரியாது. நிச்சயம் உள்ளவளாய் இருங்கள், பார்த்துக் கொள்ளலாம் என்று தள்ளி போட வேண்டாம். ஞாபகத்தில் வையுங்கள், உங்கள் வேலையை தள்ளி போடலாம் அல்லது இதை அதை தள்ளி போடலாம், ஆனால் இதை மாத்திரம் தள்ளி போடாதீர்கள். அந்த நியாய தீர்ப்பினாலே தேவனுடைய காந்த ஒளி நாடாவிலே என்னுடைய சத்தம் அதற்கு எதிராக சாட்சி கூறும் என்பதை நினைவில் வையுங்கள். நம்முடைய தலைகள் வணங்கினவாறு நாம் மறுபடியும் அந்த பாடலை பாட அதை குறித்து ஆலோசனை பண்ணுங்கள்.